रामानुजधया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य धयैक गोः रामानुजस्य चरणौ शरणम् प्रबध्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर यो हि वाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். பகவான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துக்கிறான். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே தான் பலவிதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. பூர்வ ஜென்ம கர்ம வினை ஒரு காரணம், நம்முடைய ஆசைகள் ஒரு காரணம், நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கெடுத்துக்கிறது. இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினை, நம்ம பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்ன ஜீவனா இருந்தோமோ, என்னென்ன சரீரத்துல இருந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். அந்த கர்மாக்களுடைய சைட் எஃபெக்ட்ஸ் அதுதான் இந்த ஜென்மால நிறைய பிரதிபலிக்கிறது. இப்ப ஒவ்வொரு நாளுமே பார்க்கலாம், இப்ப நைட் ஒழுங்கா சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இப்படி அறகுறையா சாப்பிட்டோம் இல்லாட்டி நமக்கு ஒத்துக்காத சாப்பிட்டோம் அதுக்கேத்த மாதிரி எஃபெக்ட்ஸ் மாறும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் சொல்றோம் இல்லையா, இதுதான் கர்மவினை. நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதோடைய ரியாக்ஷன். இப்போ ஓங்கி சுவத்துல போய் ஒரு குத்து குத்துறோம் அப்படின்னா நிச்சயமா கை வலிக்கும், ஏன்னா குத்தினும் அதற்குரியதான ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். இதுதான் பூர்வ ஜென்ம கர்மவினை. யாரோ பண்ணது நம்ம கிட்ட வரல, நம்மளுடைய உடல் மாறி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவாகிய நாம அதே தான். இப்ப நம்ம வீடு மாறி வீடு மாறி போறோம் வச்சுக்கோங்களேன், வீடு மாறினாலும் அதுல வாழக்கூடிய ஆட்கள் நம்ம நம்ம தங்கக்கூடிய வீடை தான் மாத்திரமே ஒழிய நம்ம அதே தானே. அதே மாதிரிதான் இந்த சரீரம்ன்றது ஒரு வீடு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் நாம. இந்த சரீரம்ன்றது நமக்கு பூர்வ ஜென்ம கர்மவினையினாலே கிடைச்ச ஒண்ணு. ஆண் சரீரம், பெண் சரீரம், மிருக சரீரம் எல்லாமே அவரவர்களுடைய கர்ம வினையினாலே அடையப்பெற்ற ஒரு சரீரம். அதனாலதான் பலவிதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறோம். அப்ப இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு, இட்ஸ் கோயிங் ஆன், நிச்சயமா ஒரு கடைசியில ஒரு மரணம் அப்படின்றது ஒண்ணும், இதுதான் இந்த லைஃபுடைய லைஃப் ஸ்பான். அப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலைசேஷன், நம்ம உணரணும் நம்ம யாரு அப்படின்னு உணர்ந்துக்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அடைய வேண்டிய அல்டிமேட் ஹாப்பினஸ், ஏன்னா மனுஷ வாழ்க்கையில மட்டும் அந்த ஆனந்தத்துக்கு அடுத்து என்ன ஆனந்தம், அடுத்து என்ன, இந்த ரிசர்ச் நடந்துட்டே இருக்கு நமக்குள்ள. சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்கு. அது மனுஷாளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் ஜந்தூனாம் நரதுர்லபக அப்படின்னு சங்கரர்லாம் சொல்றார். ஜந்துக்கள் சரீரத்துல மனுஷ சரீரம் ரொம்ப துர்லபம், ஏன்னா இதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப மற்ற மிருகங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. நீங்க சிங்கத்தை நீங்க கொண்டு அழகா கொண்டு டோக்கியோல எல்லா இடத்துலயும் ஏத்தி இறக்கினா கூட அது அப்படியே தான் இருக்கும். அதோட சுபாவம் ஒன்றும் மாற போறதில்ல, அதை நான் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு யோசிக்க போறதே கிடையாது. ஆனா மனுஷர்கள் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதத்திலையும் மேலே ஏறணும் மேலே ஏறணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா. சரி, எவ்வளவு தூரம் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போயே முடியும் அப்படின்னா பகவான்ற ஒருத்தனை உணர்ந்து அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. பகவான உணர்தல், பகவான் அனுபவிக்கிறது தான் அல்டிமேட். சரி, பகவான உணரணும், பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னா உடனே காடுகள்ல போய் உட்கார்ந்துண்டு தவம் பண்ணா பகவான் கிடைப்பாரன்னா அப்படிலாம் அவசியமே இல்லை. அவாவா எந்த லைஃப லீட் பண்றோமோ அந்த சிச்சுவேஷன்ல அந்த வீட்டுல அந்த லைஃப் ஸ்டைல்லையே பகவான அனுபவிக்க முடியும். தனியா ஸ்பெஷலா பகவான் அனுபவிக்கிறதுக்கு நீங்க வேற ஒன்றும் பண்ணவே வேண்டாம். அவாவா ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுல இருந்துண்டு பகவான் அனுபவிக்க முடியும். அத சொல்லி கொடுக்கறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு தான் குருவும் அவசியம், நாம ஜபமும் அவசியம். நீ எதுவுமே ஒன்னும் பெருசா நீ பண்ண வேண்டாம், உன உள்ளுக்குள்ள நீ மாறினா போதும். உலகமே அமைதியா இருந்தா நான் அமைதியா தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இது நடக்காது. இப்ப ஜப்பான் எல்லாம் அமைதியா தான் இருக்கு, எல்லா உட்காந்து தியானமா பண்ணிட்டு இருக்கும், அவ்வளவு வேலையை தானே பார்த்துட்டு இருக்கும், எங்க போனாலும் அமைதியா தான் இருக்கு. அப்ப இந்த உள்ளுக்குள்ளதான், நமக்குள்ளதான் ஒரு மாற்றம் உண்டாகணும். நம்ம உலகத்துல இப்படி இப்படிதான் இருக்கும், வெயில் காலம்னா வெயில் இருக்கும், மழை காலம்னா மழை இருக்கும், குளிர்காலம்னா குளிர் இருக்கும். இது எதுவுமே நம்ம கையில கண்ட்ரோல்ல இல்லை, இதெல்லாம் இயற்கை அது பாட்டுக்கு இருக்கு. யாராவது இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதுல வாழ பழகணும். இதுல வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், அந்த சந்தர்ப்பங்கள்ல அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும், பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கணும், இவ்வளவுதான். எதுக்கு பக்தி, எதுக்கு குரு, எதுக்கு நாமஜபம் அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான். அப்படியே உடனே அப்படி எல்லாம் ட்ரையா ஆகிறதுக்காக பக்தி இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல பக்தினா ரொம்ப ட்ரை, நம்ம வாடு இப்படி இருப்போம், எதையும் அனுபவிக்க மாட்டோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம், நல்லா சாப்பிட மாட்டோம், யாருக்கூடயும் பழக மாட்டோம், அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருந்திருக்கா, ரமண மகரிஷி அந்த மாதிரி சில பேர் மட்டும்தான் அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. உலகத்தையே பார்த்தோம்னா 99% எல்லாருமே சம்சாரிகள் தான், குடும்பத்துல இருக்கிறவர்கள் தான். ஏதோ 1% தான் ராகவேந்திரர், ராமானுஜர், சங்கர பகவத்பாதர், ரமணர், மகாபிரியவா, இந்த மாதிரி யாரோ சில பேர் மட்டும்தான் இந்த குடும்ப விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கிறவ. மத்தவா எல்லாருமே அவாவா வயிற்று குழப்ப பார்த்துண்டு வாழக்கூடியவர்கள் தான். கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவா ஃபேமிலி, அவா குழந்தைகள், இது ருட்டீன், இது ஒரு செயின், இப்படி போயிட்டே தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் பகவான அனுபவிக்க முடியும், அனுபவிக்கணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் அது. பிரகல்லாதனா இருந்தாலும் அனுபவிக்கலாம், அசுரப்பிள்ளை ஆனா அவனும் அனுபவிச்சான், துருவன் ராஜா விட்டு பிள்ளை ஆனா அப்பாவே அவனை ஒதுக்கி வச்சுட்டார், அப்படியும் அவனு லைஃப்ல ஜெயிச்சு வந்தான். அல்டிமேட்டா லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், ஆனந்தமா எல்லா விஷயங்களையும் பார்த்து புரிஞ்சுக்கணும். பக்தி எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு பகவத் அனுகிரகத்தை நினைச்சுண்டு எல்லாத்தையும் பகவத்ஸ்வரூபமா சாப்பிட்டு தூங்கிண்டு இவ்வளவுதான். இதுக்கு மேல பெருசா பக்தினா நீங்க ஒன்னும் இப்படி ஒரு பெரிய ஒரு பெரிய பிலாசபி எல்லாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். பக்தின்றது என்னன்னா சாது அஸ்மின்னு பரம பிரேம ரூபா, பகவானிடத்துல இருக்கக்கூடிய அன்புதான் பக்தி. பகவானிடத்துல எப்படி அன்பு வைக்கணும், காட் ஃபியரிங் கிடையாது பக்தி. காட் ஃபியரிங்னா அவ தப்பு பண்றான் அர்த்தம், யாராவது எனக்கு கடவுள் கண்டா பயமா இருக்குன்னா ஏதோ ஏடாகும். எப்ப பயப்படுவோம், நம்ம ஒழுங்கா இல்ல தப்பு பண்ணிட்டோம்னா மட்டும்தான் நமக்கு பயம் வருமே ஒழிய, நாம நியாயமா இருக்கும்பொழுது குழந்தைகள் எங்கேயா பயப்படுறதா பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. சில சில விஷயங்கள் நம்ம தப்புன்னு சொல்றதுனால பயப்படுவோம், இனிமேல் பண்ணப்படாது அப்படின்னு. மத்தபடி காட் லவ்விங் தான் நிஜமாவே நம்ம எல்லாருக்குமே தேவை. அதான் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, சொல்லி கொடுக்கறதுக்காக, நம்ம லெவல்ல அனுபவிக்கிறதுக்காகத்தான் குரு. அதனாலதான் ரொம்ப அழகா மதுர கவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூர் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. மதுர கவி ஆழ்வார் சொல்றார், ஒரு குரு எப்படி இருக்கார் அப்படின்னா நம்மள பக்குவப்படுத்துறாராம், ஒரு ஷேப் பண்றா, ஒரு சிற்பி மாதிரி. சிற்பி என்ன பண்றான், எல்லாரும் சாதாரணமா பாக்குற ஒரு கல்லு தான் சிற்பியையும் சிற்பியும் பாக்குறார். ஆனா அந்த கல்லுக்குள்ள என்ன உருவத்தை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்னு அவர் பாக்குறார். நம்ம எல்லாம் அது கல்லு ஒரே இரெகுலர் ஷேப்பா இருக்கு, ஏன்னா நம்ம பாக்குற பார்வை இதுதான். ஒண்ணு வேண்டாம், ஏதானும் ஒரு சம்பவம், ஆச்சரியமா ஒரு கிளாஸ்ல ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துருக்கார். அப்ப அழகா ஒரு வெள்ளத்தாள், ஒயிட் பேப்பர், அதுல ஒரு பிளாக் டாட். அவர் சொல்றார், எல்லாரும் அதை பத்தி சொல்லுங்க, எல்லாரும் சொல்றா ஒரு பிளாக் டாட் இருக்கு, பிளாக் டாட் இருக்கு, பிளாக் டாட், இதையே எம்பசைஸ் பண்ணி பேசிட்டே இருக்கா. எல்லாரும் சொல்லி முடிச்சா நடுவில் இருக்கு, சென்ட்ரல்ல இருக்கு, இது இல்லாம இருந்தா ஒயிட் ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் சொல்லி முடிச்சா. அப்புறம் அவர் சொன்னார், எல்லாரும் ஒரு வியூ சொன்னார், இன்னொரு வியூ இருக்கு, ஏன் பாக்கலன்னா என்ன வியூன்னு கேட்டார். எல்லாரும் இந்த ஒயிட் நடுவில் இருக்க ஒரு சின்ன பிளாக் இவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருக்கல, இந்த பிளாக்கை சுத்தி இவ்வளவு ஒயிட் இருக்கு, இதையே யாரும் பார்க்கல, இதுதான் டிஃபரன்ஸ். ஒயிட்ல பிளாக் டாட்டை பார்த்து இது குறையாவும் பார்க்கலாம், இந்த பிளாக் டாட் சுத்தி இவ்வளவு ஒயிட் இருக்கு, இது யாரும் பேசவே இல்லை. எல்லாரும் மேஜர் போர்ஷன்ல இருக்க ஒரு சின்ன டாட்டுக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பெருசா பேசிட்டு இருக்கு, ஏன் இந்த பிளாக் டாட்டை சுத்தி இவ்வளவு ஒயிட் இருக்குன்னு இந்த ஆங்கிள் கூட பாக்கலாம் இல்லையா அப்படின்னு. அப்பதான் மற்றவர்களுக்கு புரிஞ்சுதான். சோ நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன விஷயங்களை தான் ரொம்ப பெருசா எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை பாக்குறது, சில விஷயங்கள்ல பாக்குறோம். ரோஜா செடி ஆத்துல வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன், இவ்வளவு முள்ளு தண்டத்துக்கு இருக்குன்னு யாராவது பேசுறோமா, அதில் பூக்கிற ஒரு பூ தான் நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். தாமரை, தாமரை வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஸ்மெல்லாம் ரொம்ப அழகா மைல்டா இருக்கு, ஆனா சேத்துலதான் தாமரை வளரும். நல்ல சுத்தமான தண்ணி சேரே இல்லைன்னா தாமரை வளராது, அதுக்கு சேருதான் அவசியம். பங்கஜம் அப்படின்ற வார்த்தையே சேற்றில் மலரக்கூடிய புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். பங்கஜம்னா சேத்துல மலரக்கூடிய எல்லா பூக்குமே பங்கஜம்னு தான் பெயர், ஆனா நம்ம ஜென்ரலா தாமரைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பல விஷயங்களை நம்ம பார்க்கிற முறை சரியில்லை, நம்ம பார்க்கிற முறைய அழகா பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் குரு. ஏன்னா நம்முடைய லைஃப்ல டெய்லி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, காத்தால தூங்கி எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நிறைய பாருங்க, நம்ம ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எங்கேயாவது போய் இடிச்சுப்போம் டக்குன்னு ஆணு கத்து, எல்லாரும் என்ன ஆச்சு கதவு இடிச்சதுன்னு, நான் இடிச்சுன்னு சொல்ல மாட்டோம், கதவு யாரையும் வந்து இடிக்கவே இல்லை, அது அதே இடத்துல பல வருஷமா அங்க அப்படியேதான் இருக்கு, அதோட பொசிஷன் மாறல, அதுக்கு நமக்கும் பிரச்சனை கிடையாது, பங்காளி பகையாளி சண்டை கிடையாது, நம்மள மாதிரி டிட்ஃபாட் ஆட்லாம் அதுக்கு தெரியாது, அது ஒரு அச்சேதன வஸ்து அவ்வளவுதான், அது உயிர் கிடையாது, பாட்டு கிடக்கிறதான். நம்ம போய் இடிச்சுட்டு கதவு இடிச்சது அப்படின்றோம், நான் போய் இடிச்சுட்டேன் கதவுல அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். நிறைய விஷயங்கள் பாருங்க, நிறைய 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 விஷயங்கள், யாராவது ஒருத்தர் கை மறதியா ஏதான பொருளை எங்கேயா வச்சிருவா, அப்புறம் சொல்லுவா இந்த வீட்டுல ஏதாவது வச்சது வச்ச இடத்துல இருக்கா அப்படின்வா, வீடு இடத்த மாத்தவே இல்லை, பொருட்கள் எங்கேயும் நகர்ந்து போகல, வீடு தேவையுன்னு பாக்குற கஷ்டப்பட்டு ஒன்னையும் தாங்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் பாட்டுக்கு இருக்கு இல்லையா, பழி வேறையா, வீடு ஏதான பண்ற யோசனை பண்ணி பாருவோம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே அடுத்தவா மேல போட்டு நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். இந்த குழந்தைகள் விழுந்தா கூட நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், குழந்தை விழுந்து அழுதுன்னா தரை தள்ளி விட்டதா தரைய அடி அப்படின்னு அது அப்ப கண்டுபிடிச்சு ரைட், இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த வாழை பிளேம் பண்ணணும். அங்க பிடிக்கிறது அவ்வளவுதான், எதுக்கெடுத்தாலும் அங்க ஆரம்பிக்கிற தரை தள்ளி விட்டு தரை எங்க தள்ளி விட்டுதா, இது ஒழுங்கா ஜாக்கிரதையா நடக்கல. அப்ப லைஃப பத்தி நமக்கு இருக்கக்கூடியதான அபிப்பிராயம் சரியா இல்லை. லைஃப் சரியா இருக்கு, உலகம் சரியா இருக்கு, சிச்சுவேஷன் சரியா நடக்கிறது, ஆனா நம்ம அதை ஹேண்டில் பண்ற விதம் சரியா இல்லை. நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான் மாறணும். நம்மள உள்ளுக்குள்ளேந்து ஒரு சேஞ்ச் வந்தாகணும். பி ஏ சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள்ளுக்குள்ளேந்து நமக்கு ஒரு மாற்றம் வந்தால் பல விஷயங்களை சுலபமா ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம உள்ள மாறுறதுக்கு தான் சத்குரு, நம்முடைய வே ஆஃப் திங்கிங் ஆட்டிடியூட், இது எல்லாத்தையுமே இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் அனுபவிக்கலாம், இப்படியும் ஒரு விதம் உண்டு அப்படின்னு குரு நமக்கு சொல்லிக் கொடுக்க, அதுக்குதான் குரு அவசியம். இப்ப நம்ம பாட்டு சின்ன குழந்தையா இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஆத்துல ஓடி ஆடி விளையாடிண்டு அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுபடியே இருக்கும். ஆனா எவ்வளவு தூரம் நம்ம நல்லா படிக்கணும் சொல்லுங்க, ஏபிசிடி அம்மா அப்பா சொன்னா எழுதிடுவோமா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு ஆசை இருந்ததுன்னா மூடு இருந்ததுன்னா சொல்லுவோம், விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம், எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நிறைய அம்மா அப்பா சொல்லிட்டு தான் இருப்பா சின்ன வயசுல இருந்து மிரட்டுவா, ஆனா எதுவும் கேட்க மாட்டோம். அதே ஒரு குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல போட்டோம் வச்சுக்கோங்களேன், என்ன அழகா எத்தனை விஷயங்களை கத்துக்கிறது, ரொம்ப அழகா. நம்ம சொன்னாலே கேட்காது, ஆத்துல அஞ்சு நிமிஷம் சும்மா உட்காராது, அங்க போயாச்சுன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கு. அழகா அதுவா சாப்பிடணும்மா, அதுல சாப்பிடுமா, கீழே விழுகிறது, கீழே கொட்டாது, ஒரு இடத்துல உட்கார், நம்ம பேசிட்டே இருப்போம் நான் ஸ்டாப்பா, அதுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா, வாங்க பாட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பான், அது நன்னா தெரியும், அது பழகி போயிடுது. அதே ஒரு ஸ்கூலுக்கு போயாச்சு அப்படின்னா அதை யோசிக்க வைக்கிறா, அது எந்த காரியத்தை எப்படி பண்ணணும்னு அதுக்கு புரிய வைக்கிறா, அதோட லெவல்ல யோசிச்சு அதோட லெவலுக்கு புரிய வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது கல்டிவேட் ஆகிறது. அப்புறம் ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுக்குறா, வெறும் மூணு கோடு தானே, இப்படிதான் போட்டா ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஒன்னும் வேண்டாம், ஸ்கூலுக்கு போகாத குழந்தைகிட்ட ஒரு பேனாவும் பேப்பரையும் கொடுக்கும், கீழே இருக்கு டி பண்ணிட்டு இருக்கும். அதே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா அவரோட இதெல்லாம் மாறுறது. அப்ப எப்படி மாறுறது, அதே குழந்தை தானே. அப்ப ஸ்கூல்ல டீச்சர் அழகா கைட் பண்றா, அந்த கைடன்ஸ் படி அது மாறுறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாமும் பக்குவப்படுறதுக்கு குரு ரொம்ப அவசியம். இப்ப முதல் முதல்ல சமையல் கத்துக்கிறோம் அப்படின்னா புஸ்தகத்தை வாசிச்சு சத்தியமா முதல் முதல்ல சமையல் பண்ணவே முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. இல்ல நான் பண்றேன் கிளம்பினா ஓரளவுக்கு ஏதான ஒரு பேசிக் யாராவது சொல்லி கொடுத்தாலொழிய நிச்சயமா நடக்கவே நடக்காது. எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு அழகா உட்காந்து முதலையாடு, அழகா வானொலியை வைக்கவும், எண்ணெயை விடவும், கடுகை போடவும், எல்லாம் போட்டு இப்படியே உட்காந்து கடுகு அப்படியே இருக்கனா அடுப்பே பத்த வைக்கல. அது பண்ண வேண்டியது பேசிக் ஒண்ணு, ஒரு சின்ன விஷயம் தான். இல்லை எல்லாம் ஜிலேபி எல்லாம் நன்னா பண்றோம், இல்லாட்டி வேற ஏதாவது புதுசா ஜம்முன்னு பண்றோம் அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் பண்றோம் முடிவு பண்ணிட்டு, மைசூர் பாக்கெல்லாம் நன்னா எல்லாம் கலரியாச்சு, ஏதோ ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டோம் ஆனா நல்லா கலரியாச்சு எல்லாம், அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா சர்க்கரையே போடல, அப்புறம் எப்படி இருக்கும், அதை திரும்பி ரிப்பேர் கூட பண்ண முடியாது. அதே புக்கே படிக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே வேண்டாம். கூட ஒருத்தர் தெரிஞ்சான்னா அடக அவ்வளவு போடு, ஒரு கரண்டி போடு, இவ்வளவு போடு, அவ்வளவு போடு அப்படின்னா கட 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 கடன்னு வரதா இல்லையா. நீங்க புக்கு படிச்சு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும் அதை தெரிஞ்சவா உங்க கூட இருந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் எவ்வளவு டைம் சேவ் ஆகிறது, எவ்வளவு குயிக்கா மைண்ட்ல கிராஸ்ப் ஆகுறது. அதே போலதான் பகவத் விஷயம், பகவான் அனுபவிக்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு குரு அவசியம். பகவானுடைய கிருபை, பகவானுடைய பவர், பகவான் உள்ளுக்குள்ள இருக்கான், உன்னால எல்லாம் சாதிக்க முடியும். நமக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வி ஹாவ் டு டிராவல். சமயத்தில் நமக்கு சில விஷயங்கள் ஓவர் கான்பிடன்ஸ் ஆகிடும், சில விஷயங்கள் நிஜமாவே நமக்கு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை எனக்கு வராது வேண்டாம். நாலு பேர் ஒரு நாலு வாட்டி கிண்டல் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துல ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம். இதுக்கு நமக்கு வராது, அவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, திரும்பி திரும்பி அவளை அசிங்கப்பட வேண்டாம்னு தானாவே நம்மள டிகிரேட் பண்ணும். நிஜமாவே நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு பயத்தினால பண்ண மாட்டோம். ஆனா ஒரு குரு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தானாவே சொல்லி கொடுப்பா. சைக்கிள் ஓட்டுறோம் வச்சுக்கோங்களேன், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவா சொல்லி கொடுக்கும்பொழுது லூசா விடுன்னு வாப்பா, நல்லா டைட்டா பிடிப்போம், ஸ்ட்ரைட்டா உக்காரோன்னு சாஞ்சு உக்காந்துருப்போம், பிரேக்க பிடிச்சுட்டே மதிப்போம், எல்லா தப்பும் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் புக்கை படிச்சுட்டு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறேன் அப்படின்னா ஓட்டலாம். இந்த ஓடாத சைக்கிள் இருக்க பாருங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு சுத்திட்டே இருக்கலாம் பெடல், அவ்வளவுதான், அவ்வளவுதான் பண்ண முடியுமே ஒழிய மற்றதும் பண்ண முடியும். அப்ப குரு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அத்தியாவசியமான ஒருத்தர். இப்ப முதல் முதல்ல ஜப்பான் வந்திருக்காள் அப்படின்னு அவர் ஐ நோ ஜப்பான் அப்படி கூகுள் எல்லாம் படிச்சுட்டு நான் வந்து ஜப்பான்ல வாழ்ந்துறேன்னு நிச்சயமா நடக்காது. அங்க வந்து அங்க பழக்கப்பட்டவர்கிட்ட பேசி பழகினாதான் பல விஷயங்களே நமக்கு புரியாது, இல்லாடி புரியறது கிடையாது இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் குரு அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய கடைசி காலம் வரைக்கும் அவசியம். இந்த உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு முடியலன்னு தெரியறது, ஏதோ வலிக்கிறது, ஏதோ அன்இசினஸ் இருக்கு, ஆனா அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க நமக்கு தெரியல. அதுக்கு டாக்டர்ன்ற ஒரு குரு அவசியமா இருக்கா, சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்க குருன்னு ஒருத்தர் அவசியமா இருக்கா, சமையல் சொல்லிக் கொடுக்கறது குருன்னு ஒருத்தர் அவசியமா இருக்கா, பல் தேய்க்க கூட நமக்கு தெரியறது இல்லை, பிறந்தது மலமூத்திரம் போனா சுத்தப்படுத்திக்க நமக்கு தெரியறது இல்லை. இது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நாம மாறணும். அதேதான் சத்குரு பண்றார். இவ்வளவு குருவும் நம்ம உலகத்துல நம்ம உடம்பையும் ஸ்டேட்டஸையும் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா நம்முடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நமக்குள்ள இருக்க பகவான் அனுபவிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் காரணமான சுவாமிய புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். அதுதான் மதுரகவி ஆழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், குயில் நின்றார் குயில் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். பக்குவமே இல்லை ஆனாலும் பக்குவப்படுத்துறாளாம். எந்த ஒரு பொருளுமே அப்படியே பக்குவத்தில் இருக்கிறதே இல்லை. இப்ப காய்கறியா பார்த்தா அது பாடு ஃப்ரெஷ் அப்படியேதான இருக்கு, ஆனா அது இப்படி கட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் வேக வைக்கணும், இந்த மாதிரி குழம்புனா அதுக்கு இந்த மாதிரி வேக வைக்கணும், காய்னா இந்த மாதிரி வேக வைக்கணும். அப்ப அத பக்குவமே இல்லாத ஒண்ணு நாம பக்குவப்படுத்துறோம். அதேதான் குரு நமக்குள்ள பண்றார். அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் சிவன். ஏ குரு பிரம்மதேவர் மாதிரி நமக்குள்ள பிரம்மதேவர் எல்லாருக்கும் படைக்கிறார் ஒண்ணு, அந்த மாதிரி குரு என்ன பண்றாருன்னா நமக்குள்ள நம்முடைய தாட் ப்ராசஸ்ல ரொம்ப அழகா பகவத் சிந்தனையை அப்படி உற்பத்தி பண்றார். அதனாலே பிரம்மா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு. விஷ்ணுவுடைய கர்மா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. நமக்குள்ள நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அப்பப்ப அப்படி காணாம போயிடுறது. சின்ன வயசுல பாக்கலாம், எத்தனையோ தடவை விழுந்திருக்கும், எத்தனையோ தடவை எழுந்து நடந்திருக்கும், நம்ம அப்பெல்லாம் விழுந்ததை பத்தி யோசிச்சதே கிடையாது. எழுந்து நடக்கிறது ஒண்ணுதான் லட்சியமா இருந்தது. சின்ன வயசுல மாடிக்கும் படிக்கும் மேலையும் கீழமா ஏறி இறங்கிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் மூணு தடவை கடைக்கு போயிட்டு நாலாவது வருஷம் கோவம் வரும், எத்தனை வாட்டி மாடி மூணு தடவை காத்தாலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்கணும், ஒண்ணு பெருசா ஒரு நஷ்டமும் நமக்கு இல்ல அதனால. ஆனா இந்த மூணு தடவை ஏறி இறங்கினது மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கு, இந்த மூணு தடவை ஏறி இறங்கினது இவ்வளவு கலோரிஸ் பேர்ன் ஆயிருக்கே அது மைண்ட்ல உட்காரது இல்ல. சின்ன வயசுல உற்சாகம் இருந்தது, ஜாலியா ஏறி இறங்கிட்டே இருந்தோம், கவலையே படலை. அப்ப பெருசான பிறகு இன்னும் நன்னாதானே பண்ணணும், ஏன்னா அதுக்குள்ள நம்ம பெரிய காரியங்கள் பண்ணிட்டோம், இல்லாட்டி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு செல்ஃப் சிம்பதி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய பெரிய பாடு. முக்காவாசி நமக்கு உடம்பு முடியல, யாருக்கும் முதல்ல போன் பண்ணிடுவோம், இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் எதுக்குன்னா அச்சோ பாவம் நீ என்ன பண்றியோ ஜப்பான்ல தனியா உட்காந்துண்டு, நான் இருந்தா ஒரு கஷாயமா வச்சு கொடுத்துருப்பேன் எதையான. அப்ப அந்த ஒரு வார்த்தை கேட்டு அப்பாடா நமக்கு உடம்பு சரியாகிறதோ இல்லையோ இந்த செல்ஃப் சிம்பத்தி இருக்கு பாரு, நம்முடைய பெரிய விரோதி இதுதான். முக்காவாசி இந்த குழந்தை ஊன்னு அழுவும், எதுக்குன்னா அது கீழே விழுந்த வழி இல்லை, யாராவது அதை சமாதானப்படுத்தி அப்பாடா ஒரு சந்தோஷம். இப்படிதான் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம தோத்து போயிட்டு இருக்கோம். குரு என்ன பண்றாருன்னா இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ண வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற. சிவன் எல்லாத்தையும் அழிக்கிறாரோன்னு அந்த சிவன் என்ன பண்றாரோ அந்த சிவரூபமா இருந்து குரு நம்முடைய செல்ஃப் சிம்பதி, அதுக்கப்புறமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ், ஈகோ, இதெல்லாம் அழிக்கிறார். இது எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ். எல்லாருக்கூடையும் பழகும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரும் இருப்போம். ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்களை ஓபன் அப் பண்ணி யார்கிட்டையும் நம்மளால சொல்ல முடியாது. அதுவும் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதே எமோஷன் லெவல்ல அப்படியே போய் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அவ மூட பாத்துண்டு பக்குவத்தை பாத்துண்டு சொல்லலாமா வேண்டாமா, அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அவ இந்த விஷயத்த ஏத்துப்பாளா, நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா சுவாமி கிட்ட இது எதுவுமே வேண்டாம். குரு என்ன பண்றார் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பகவானிடத்துல நாம நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்துண்டு அழகா பகவானுடைய கைடன்ஸ்ல வாழறதுக்கு வழி காட்டுறார். குரு பகவான காட்டி கொடுக்கறதே இல்லை, நமக்குள்ள இருக்க வேண்டாதெல்லாம் எடுத்துட்டு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை நாம உணர வைக்கிறார். ஒரு கண்ணை கட்டின்ட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒன்னும் தெரியாது, இந்த கண் கட்டை அவிழ்த்து விட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எல்லாம் தெரியுமோன்னு. குரு அந்த மாதிரி அஜ்ஞானம் மாயேன்ற கட்டு நம்ம கண்ணை கட்டின் இருக்கோம்னு அந்த கண் கட்டை அழகா அவிழ்த்து விட்டுடுறா. அதனால குரு நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம். உடனே குருவை பிடிச்சா நம்மள அப்படி சன்னியாசி ஆக்கிடுவேன், நம்ம அப்படியே பாவமா ஆயிடுவோம், யார்கிட்டையும் பழக மாட்டோம், ஸ்லோகம் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டே இருப்போம், கோவிலுக்கே போயிட்டு இருப்போம், குடும்பத்தை கவனிக்க மாட்டோம், அப்படி பாவமா ஆயிடும் அப்படி நினைக்கவே வேண்டாம். பிரகலாதன், துருவன், கோபிகைகள் இவாள்லாம் ஒரு நாள் கூட சன்னியாசியா போகவும் இல்லை, ஒரு நாள் கூட பாவமா ட்ரெஸ் பண்ணதே இல்லை. இன்னைக்கெல்லாம் நீங்க லேடிஸ் எல்லாம் போன்ற ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கோபிகைகள் அப்படி அலங்காரம் பண்ணுவா, ஆண்டாளே சொல்ற சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமுனிப்போம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் இவ்வளவும் சொல்லிட்டு அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். பால்சோறு மூட நெய் பெய்தான், நம்மளா கடைசியில அப்படி நெய் அப்படி போனா போட கடைசியில அந்த ஸ்மெல்லுக்கு அப்படி பிளேவருக்காக விடுவோம். ஆண்டாள் சொல்ற அழகா பால் சோறுல அப்படி பால் சோறு மூழ்கும்படியா நெய்ய விட்டு அப்படி ஒரு அக்கார் அடிசில் சாப்பிடுவோம் அப்படின்றான். அப்ப இது எங்கேயாவது பார்த்தா ஆண்டாள் ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்காள், அவ பக்தி எங்கேயா ட்ரையா இருக்கா, நிச்சயமா கிடையாது. எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை, எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய அல்டிமேட் ஹாப்பினஸ் அனுபவிக்க குரு சொல்லித்தர. நம்ம சாப்பிடுறோம், ஆனா எவ்வளவு தூரம் சாப்பாடு என்ஜாய் பண்றோம், டேஸ்டா என்ஜாய் பண்றோம், ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்தியை நம்ம என்ஜாய் பண்றதில்லை. நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்றதே கிடையாது. பல் தேய்க்கிறோம், ரொம்ப அழகான ஒரு தெய்வீகமான விஷயம் அது, அந்த விஷயத்தை என்ஜாய் பண்றதில்ல. மலமூத்திர விசர்ஜனம் பண்றோம், என்ஜாய் பண்றது கிடையாது. குளிக்கிறோம், எந்த சமயத்தை குளிக்கும்போது என்ஜாய் பண்ணுறோம், கதல ஆவி சொன்னா உடம்புல தண்ணி படணும், சோப்பை தேய்க்கணும், திரும்பி தண்ணி விடணும், துடைக்கணும், முடிஞ்சாச்சு, இதுதான் குளியல். நம்மளை பொறுத்தவரைக்கும் இதுதான் குளியல். ஆனா எத்தனை நாள் அந்த குளியல நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். வீடை பெருக்கி கிளீன் பண்றது பெரிய சந்தோஷம் அது. அப்ப ஆடா குப்பையா இருந்தது நான் கிளீன் பண்ண, அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். பாத்திரம் ஒரே குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்கு, எல்லாம் பண்ணி தேய்ச்சி கவுத்து அதை பார்த்த ஒரு சந்தோஷம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. நம்ம எங்கேயோ சந்தோஷம் தேடி ஓடிட்டு இருக்கோம், அது சந்தோஷம். ஒரு நாள் வீட்டுல சமையல் பண்ணாம இருந்தா சந்தோஷம், அப்படிதான் ஆயிடுது லேடிஸ். இன்னைக்கா ஒரு நாள் இன்னைக்கு லேடிஸ் லீவுனா, இன்னைக்கு கிச்சன் பக்கம் போகாம இருந்தா அன்னைக்கு அப்பாடா லேடிஸ் என்னைக்குடா பெரிய டென்ஷன், சண்டே தான் பெரிய டென்ஷனு. ஆமா, அது அவ சௌகரியத்தை கொடுத்துருக்கு. ஏன்டா அப்படின்னா, அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம டென்ஷன் ஆக்கிட்டோம். சாதாரண ஆனந்தமான விஷயங்களை கூட அனுபவிக்க மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல யாரோ ஒருத்தரை பார்த்து நாம அது சந்தோஷம் நினைக்கிறோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, தூரத்துக்கு பச்சை, கண்ணுக்கு குளிர்ச்சி மாதிரி. நிஜமாவே அவ ஸ்தித்தில அவ பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னாதான் நமக்கு அது சந்தோஷமா இல்லையான்னு நிச்சயமா நமக்கு தெரியும். பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணும் பொழுது குரு நமக்கு இதெல்லாம் வழிகாட்டி, நீ சந்தோஷமா இருக்காய், உனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, உன் மனசை போட்டு அலட்டிக்காத, பகவான் உனக்கு நிறைய பண்ணிடுங்க. அப்பவும் எனக்கு கம்பேரிசன் வந்து நம்மளோட கீழே இருக்கவாட கம்பேர் பண்ணி பாக்கிறதே இல்லை. அப்படி பார்த்தா ரொம்ப நிம்மதியா இருப்போம். நம்ம எல்லாம் நமக்கு மேல இருக்கவாட பார்த்துதான் கம்பேர் பண்றோம். அப்ப என்ன ஆகுறதுன்னா, நமக்கு கிடைச்சிருக்கிறதான பெரிய விஷயங்களை கூட நாம பெருசா மதிக்கறதில்லை. அடுத்தவள சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பல பேர் இருக்கா, நம்ம எல்லாம் மெனு போட்டு சாப்பிட்டு இருக்கோம். இந்த மெனுவா, நாளைக்கு அந்த மெனுவா, நாளைக்கு வெளில போய் சாப்பிடலாமா, அவ்வளவு தூரம் பகவான் அப்படி ஒரு ஸ்திதியா வச்சிருக்கான். எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடிக்க தண்ணி கிடையாது, எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் குடிக்க தண்ணியே கிடையாது. அதனால எனக்கு ஜப்பான் வரும்போது அங்கங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப ஒரே ஒரு தாட் தான் ஓடிட்டுருது. சுகமா எங்க போனா ஈஸியா தண்ணி குடிக்க முடியறது. இப்ப மகாராஷ்டிரம் பெரிய ட்ரா, தண்ணியே இல்லை. எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் ஏதோ ஒரு நூண்டு ஊடுற தண்ணி போடும்போது இவ்வளவு தண்ணி இங்க இருக்கு. அந்த ஜனங்கள் தண்ணி இல்லாம இருக்காள், அதுதான் தண்ணி இங்க வேஸ்ட் பண்ணும்போது கூட மனசு பதறது. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கோம், பட் இவாளுக்கும் மகாராஷ்டிரம் முதல் ஆனாலும் இதான ஒரு விதத்தில் அந்த ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்காதான்னு துக்கம் வருது. நிஜமாவே சொல்றேன், நம்ம எங்க போனாலும் சாதாரண நல்ல தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். எங்க எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி தானே, எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி தான், குடிக்கிறதுல இருந்து ஆய் மூச்சு ஆலம்பறதுல இருந்து எல்லாத்துக்குமே குடிக்கிற வரைக்கும் ஒரே நல்ல தண்ணி தானே. ஆனா அங்க குடிக்கிறதுக்கு கூட நல்ல தண்ணி இல்லாத அளவுக்கு பஞ்சம். அப்ப எந்த லெவல்ல பகவான் நம்மள வச்சிருக்கான், அப்ப எவ்வளவு நன்றியோட பகவானத்தை நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும், இது எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு குரு அவசியம். நம்மளுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ பாசிட்டிவா மாத்தி ஜெயிக்கிறதுக்கு குரு அவசியம். இத நிறைய இடங்கள்ல நம்மளுடைய சனாதனமான ஹிந்து தர்மம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. ஹிந்து தர்மம் இன்னி வரைக்கும் ஏன்டா இவ்வளவு தூரம் அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, குரு பரம்பரை கண்டினியூஸா குருமார்கள் இருந்து நமக்கு வழி காட்டிட்டே இருக்கா. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ராமானுஜர், ஆதிசங்கர், பகவத் பாதர், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, மத்வாச்சாரியா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, மகா பெரியவா, விவேகானந்தர், எத்தனையோ பேர், இன்னும் நிறைய மகாத்மாக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. குருமகிமா வார்த்தைகள்னால சொல்லி மாளாது, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை குரு கொண்டு வரார். அதனாலதான் குருவுக்கு அத்தனை ஒரு ஏற்றம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல. அர்ஜுனனே கிருஷ்ணனை பார்த்து குருவேன்னு கை கூப்பிடறான். அப்பா கிருஷ்ணா, இந்த யுத்தத்துல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, இந்த டைலமா வந்துடுறதோன்னு அர்ஜுனன் சொல்றான். கிருஷ்ணா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கடா, கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ரேயஸ்யாத் நிஸ்தித்தம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா இந்த யுத்தத்துல நான் பங்கெடுத்துக்கணுமா வேண்டாமான்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம் எனக்கு புரியல, அதனால நீ என்னுடைய ஆச்சாரியன், நான் உன்னுடைய சிஷ்யன், எனக்கு வழிகாட்டுன்னு கை கூப்பிடறான். அதுக்கப்புறமா தான் பகவான் பகவத்கீதையே அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறான். அப்ப ஒரு குருவா பகவானை ஏத்துனுட்டோம் அப்படின்னா அத்தனை வழி காற்றான். நம்முடைய இதிகாச புராணங்கள்ல நிறைய குருமார்கள் காண கிடைக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமானவர் நாரத மகரிஷி. அந்த காலத்திலேயும் இந்த காலம் வரைக்கும் நிறைய குருமார்கள் அவர்கள் அனுபவிச்ச நாமஜப மகிமை ரெண்டுமே நம்ம அனுபவிப்போம் இன்னைக்கு. நாரதர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஸ்திரீயுடைய குழந்தை, சர்வன் மேடுடைய ஒரு பிள்ளை. அவ ஒரு கிராமத்துல இருக்கா, அழகா அவளோட பிள்ளை தான் நாரதர். அவர் பூர்வ ஜென்மத்தை அவர் பெயர் என்னன்னு தெரியல, அடுத்த ஜென்மத்துலதான் அவருக்கு நாரதர் அப்படின்னு ஒரு பெயர். ஒரு வேலைக்காரி பெத்த பிள்ளை நாரதர். அப்ப அவருக்கு 5 வயசு. அந்த சமயத்துல சாதுர்மாசியம், இந்த மழைக்காலம் வரும் இல்லையா, அந்த மழைக்காலம் ஆடி மாசத்துல இருந்து ஆடி ஆவணி புரட்டாசி இதெல்லாம் சொல்ல முடியும். அந்த 4 மாசங்களும் மழை மாசங்கள். அந்த மழைக்காலத்துல மகாத்மாக்கள்லாம் ஏதான ஒரு இடத்துல இருப்பா, அதுக்கு பேர் சாதுர்மாசிய விரதம் அப்படின்னே பேர். எதுக்கு அப்படின்னா, சன்னியாசிகள் அங்கங்க எங்கேயும் போக மாட்டா, நிறைய ஜந்துக்கள்லாம் அங்கங்க ஓடிட்டு இருக்கும், மழையா இருக்கும், அப்ப நம்ம மெதிச்சு அதுக்கு ஏதான கஷ்டம் வந்துடும்னு சொல்லி சன்னியாசிகள்லாம் அந்த மழை மாசங்கள் 4 மாசமும் ஒரே இடத்துல இருப்பா, அதுக்கு சாதுர்மாசியம்னு பேர். இன்னைக்கும் எல்லா பிரிவாளுக்கும் உண்டு, எல்லா அகோபில மடமா இருக்கட்டும், வானமாமலை ஜீயரா இருக்கட்டும், காஞ்சி காமக்கோட்டி மடமா இருக்கட்டும், சிங்கேரி சாரதா பீட்டமா இருக்கட்டும், எல்லா பிரிவாளுக்கும் இந்த சாதுர்மாசியம் அப்படின்ற ஒரு சங்கல்பம், சாதுர்மாசிய சங்கல்பம்னே வச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு சாதுர்மாசிய சமயம் அவளோட ஊருக்கு சில மகாத்மாக்கள்லாம் வரா. இந்த மகாத்மாக்கள்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்கா, அவ பூஜை பஜனை பகவத் விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஊர்ல இருக்கவெல்லாம் டெய்லி அவர்களுக்கு அழகா பத்தாசை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவ சொல்ற பஜனை பூஜை எல்லாத்திலயும் அவளும் ஆனந்தமா இருக்கா, கலந்துட்டு இருக்கா. அப்ப அவர்களுடைய அந்த பாத்திரம் தேய்க்கிறது, அந்த இடத்தை பிரிக்கி சுத்தம் பண்றது, இந்த வேலைகள்லாம் அழகா நாரதருடைய அம்மாவுக்கு அந்த இடத்துல வேலை பண்ணக்கூடிய ஒரு உத்தரவு கொடுத்துட்டா இந்த ஊர்க்காரா. அவளும் டெய்லி பண்ணிட்டு இருக்கா. 5 வயசு குழந்தை இந்த பிள்ளை. இந்த பிள்ளைய தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால அதையும் கூட்டுண்டு போறா. எங்க வேலைக்கு போனாலும் கூட கூட்டுண்டு போறா, ஆச்சரியமா கூட்டுண்டு போறா. அழகா அதை அங்க உட்கார வைக்கிறார். இப்படி வேடிக்கை பார்த்துன்னு கையில ஒரு பொம்மையை கொடுத்தா உட்காந்துட்டு இருக்கு. இந்த மகாத்மாக்கள்லாம் பூஜை பண்றா, பஜனை பண்றா. இந்த 5 வயசு குழந்தை ஜம்முன்னு கவனிச்சுட்டு இருக்கு, அது பாட்டு விளையாடிட்டு இருக்கு. நம்ம நினைச்சிருக்கோம் குழந்தைகள் சுத்திட்டே இருக்கு ஒன்னும் கவனிக்காதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் குழந்தைகள் தான் ஒழுங்கா சச்சங்கத்தை கவனிக்கிறது. பெரியவாள்லாம் என் வார்த்தைக்கு பயந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காளே ஒழிய, நான் ஒண்ணு சொல்லுவேன் மனசு பக்கம் ஒண்ணு ஓடும். நான் ஏதான ஒரு விஷயம் சொன்ன வச்சுக்கோங்களேன், ஏதான சாப்பாடு சாதம் உடனே கதை கேட்கிற ஸ்திரீகள் குக்கர் வைக்கணும் எல்லாம் யோசனை வந்துடும். இல்லாட்டி நாளைக்கு அரிசி வாங்கணும் கரெக்ட், அது அதோட கோரிலேட் பண்ணி தனியா போயிட்டு இருப்பா பாட்டுக்கு. இப்ப நான் ஆபீஸ் மண்டே மார்னிங் சொல்லிட்டேன்னா உடனே ஆபீஸ் அப்புறம் பாஸ் அதுக்கப்புறம் கொலீக்ஸ் அப்புறம் இன்னைக்கு அனுப்ப வேண்டிய மேல் கடை 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 நமக்கு பார்த்துட்டே தெரியும் கிளீனா தலையில லைனா அப்படி ஓடும், இந்த ஸ்க்ரோலிங் ஆடு மாதிரி கிளீனா மண்டல நெத்தியில் அப்படியே ஓடும். நம்ம யோசனை சமயத்தை யோசனை ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இவா பாடு இங்கே இங்கேயோ ஓடிட்டு இருக்காளேன்னு. ஆனா குழந்தைகள் பார்க்கணும், ஓடிண்டே இருக்கும், கவனம் முழுக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க குழந்தை ஏதாவது விளையாடுறீங்க நீங்க பேசிட்டு இருக்கோம், ஆனா அது கவனம் எல்லாம் கரெக்டா காதல விழும், திடீர்னு அழகா வந்து பதில் சொல்லிடும், ரொம்ப அழகா ரியாக்ட் பண்ணும் குழந்தைகள். குழந்தைகள் தான் கரெக்டா மூளை யூஸ் பண்றா, நம்ம குழந்தைகளை பார்த்து மூளையே இல்லைன்னு அது சொல்ல வேண்டிய வார்த்தை. நம்மளை பார்த்து அசடா இருக்கேன்ற குழந்தை நம்மளை பார்த்து திருப்பி பேசறது இல்லை, ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமா அது திரும்ப பேச ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய ஸ்திதி நமக்கு தெரியும். அதெல்லாம் அப்பா அம்மா சமத்துன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது என்னைக்கு உண்மை தெரியறதோ அப்ப சொல்லு உனக்கு அறிவே கிடையாதுப்பா அப்படின்னு, அவ்வளவுதான். அது தெரியாத வரைக்கும் நம்ம சௌகரியமா ஓடிட்டு இருக்கோம், அவ்வளவு அழகா குழந்தைகள் கவனிக்கும். இந்த 5 வயசு பிள்ளை அழகா கவனிச்சிருக்கான், இந்த மகாத்மாக்கள் பாக்கறா அழகா இங்க வாடா பயல அப்படின்றா, அழகா போய் நிக்கிறது, இவன் தூரத்தை எங்க பூ கூட எடுத்து கொடுன்றா, அழகா எடுத்து கொடுக்கறது. இந்த மகாத்மாக்களுக்கு இந்த குழந்தை மேல ஒரு பிரீத்தி வந்துடுது, எல்லாருக்குமே குழந்தைகள் மேல ஒரு பிரீத்தி தானா வந்துடும். ஏன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ், அது துளி கூட எதிர்பார்ப்பே கிடையாது, துளி கூட எதிர்ப்பு. நம்ம எல்லார்கிட்டையும் பழகிறோம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ரெசிப்ரோகேஷன் எதிர்பார்த்துட்டானே பண்றோம். யார் வேணா என்ன வேணா கேவலப்படுத்துட்டோம், நான் வாக்கிட்ட அன்போட பழகணும் சொல்ல முடியுமா? மத்தவாள்லாம் விட்டுடுவோம், ஆத்துக்காரோ ஆத்துக்காரிக்கிட்ட நடக்குமா? எவ்வளவுதான் நீ பாட்டு கதியான பண்ணிட்டு இருப்ப, நான் சும்மாவே இருந்துட்டு இருக்கணுமா? எனக்கும் சூடு உண்டு, சொரணோட லிஸ்ட் எல்லாம் லைனா வரும். அப்பதான் யார்கிட்டயோ வேண்டாம், நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர்கள் கிட்டதான் அவ்வளவு கோச்சுக்கிறோம். எதிர்பார்ப்பு, குழந்தைகளுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட போய் உலகத்துல யார் அழகுன்னு கேளுங்கோ, யோசிக்கவே யோசிக்காது. மிஸ் யூனிவர்ஸ்ன்னு கேட்டு பாருங்கோ, அது உடனே அம்மாவை தான் காட்டும். அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது அம்மா தான் அழகு. உலகத்து அதி மேதாவியார்னா எங்க அப்பா, அதி பலசாலி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் கிடையாது, எங்க அப்பா தான். அதுக்கப்புறம் தெரியும் அப்பா ரொம்ப சாதாரண மேன். அதுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த், என்ன ஒரு நம்பிக்கை. அது தூக்கி போட்டு விளையாடும் என்ன அழகா சிரிக்கிறது, திடீர்னு அப்பா பயந்து போய் கீழே விட்டுட்டாருனா மூக்கு உடஞ்சிருமே பல்லு உடஞ்சிருமே, யோசனையே கிடையாது, எங்க அப்பா என்ன கைவிட மாட்டார். குழந்தைக்கு அம்மா சாதம் கொடுப்பா, ஒரு நாள் கூட அதுல விஷம் வச்சிருப்பான்னு யோசனை கூட பண்றது நம்மள யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அம்மா அவ்வளவுதான் நிச்சயமா. அப்ப இந்த நம்பிக்கை இந்த குழந்தைகிட்ட நிறைய நம்ம தான் கத்துக்கணும். நீங்க வெறும குழந்தைகளை வாட்ச் பண்ணிட்டே இருந்த போல அந்த விடாமுயற்சியா இருக்கட்டும், அந்த பாசிட்டிவ் விஷயத்த அப்படியே பிடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், நெகட்டிவ் விஷயத்த உடனே மறக்கிறதா இருக்கட்டும், இந்த குழந்தைகளிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். நிஜமாவே கண்ணெதிர்க்க அழகா நம்ம கத்துக்க வேண்டியவர்கள் அவர்கள் கிட்டே இருந்துதான். எத்தனை விடாமுயற்சி, சமயத்துல ஏதானும் பண்ணிட்டு நம்ம அடியடி அடிச்சிருவோம், ஓன்னு அழுவும். கொஞ்ச நாள் கழிச்சு சரி இனிமேல் சமத்தாரணும்னு கண்ணை தொடர்ந்து சிரிப்பு சிரிக்கும் பாருங்க, நமக்கு வரும்னு சொல்லுங்க பாக்கலாம். யாராவது 2 வாரம் அவளை பார்க்காம போனா 3வது வாட்டி பர்பஸ்ல நம்ம பார்க்காம போயிட்டு இருப்போம், என்ன 2 தடவை பண்ண இல்லையா அப்படின்னு. குழந்தைகள் அப்படி கிடையவே கிடையாது. இந்த 5 வயசு குழந்தை மேல மகாத்மாக்களுக்கு அப்படி ஒரு பிரீத்தி வந்துடுத்து, அவ்வளவு அழகா பிரீத்தி வந்துடுத்து, ஜோரா அந்த குழந்தை அவர்களுடைய இருக்கு, டெய்லி பூஜை பண்றது பச்சை எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த மகாத்மாக்கள் அந்த குழந்தை தலையில கைய வச்சு அதுக்கு மந்திர உபதேசம் பண்ணிட்டான், நாம உபதேசம், பகவானுடைய நாமத்தை உபதேசம் பண்ணி இதையே சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னுட்டான். ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொன்னா புரியுமா நினைக்கணும், அந்த குழந்தைகளை நன்னா புரியும், பசுமரத்தாணி மாதிரி நன்னா பதிஞ்சிடும், நிச்சயமா மறக்கவே மறக்காது. ஆயுஸ் எத்தனை குழந்தைகள் நான் உபதேசம் பண்ணிருக்கேன், என்ன அழகா கரெக்டா சொல்லணும் தெரியுமா, நான் ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு உபதேசம் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய நான் பார்த்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் இது நிஜமாவே நான் சொன்னது ஞாபகம் வச்சுருக்கா இல்லையான்னு நான் கூப்பிட்டு கேட்டேன். அவனுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? உடனே அது காதை கொண்டாங்கோ அப்படின்னு எடுத்து, ஏன்னா அது காதுல தான் நான் சொன்னேன், யாரும் இல்லாத போதுதான் அழகா அப்பா அம்மா சொன்னா சரி உபதேசம் பண்ணி வச்சேன். எதுக்கு காது அப்படின்னு நீங்க தானே சொன்னேன், ரகசியமா சொல்லணும், யாருக்கும் சொல்லப்படாது. நான் என்ன சொன்னேன்னு அந்த மந்திரத்தை அந்த நாமத்தை கரெக்டா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அது என் காதுல சொல்லிட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நிஜமாவே என் கண்ணில் கண்டீர், நான் சொன்னேன்றதுக்குள்ள அந்த குழந்தை எவ்வளவு தூரம் அதை சின்சியரா புரிஞ்சுட்டு இருக்குன்னு. பெரியவாள்லாம் உபதேசம் ஆகிடும், ஞாபகம் இருக்கு குருஜி ஜபிக்கதான் வரலன்னுடுவா, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவா, நானும் ஆசைப்படுறேன் ஜபிக்கதான் உட்காரன் தூங்கி போயிடுறேன் மறந்து போயிடுறேன் புத்தி எங்கேயோ ஓடுறது எல்லா காரணமும் சொல்லுவா, கடைசி வரைக்கும் நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இனி வரைக்கும் என்ன பண்றேன், முயற்சி பண்றேன், வரமாட்டேங்கிறது, புத்தி போகிறது, அதாவது நான் ஒண்ணு கேட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் லைன லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். உபதேசம் பண்றதோட வேலை முடிஞ்சாச்சு, இதுக்கு மேல கேட்கப்படாது, ஃபாலோ அப் நாங்க பாத்துக்கணும். ஆனா அந்த குழந்தை அவ்வளவு அழகா கேட்டுட்டது. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு தலையில கை வச்சு குரு உபதேசம் பண்ணிட்டா, குரு ஒரு ஆசீர்வாதம் பண்றா, ஒரு துளி எதிர்பார்ப்பு இல்லாத ஆசீர்வாதம். குருவுக்கும் நமக்கு என்ன பந்தம், ரத்த பந்தமா, குடுக்கல் வாங்கல் பந்தமா, பல வருஷ பழக்கமா, ஒன்னும் கிடையாது. இந்த ஆத்மா சுகப்படட்டும்னு நினைக்கிற ஒரு வெல்விஷர் அஜ்ஞாத அவிஜ்ஞாத சகான்னு ரொம்ப அழகா பாகவதத்துல பகவான பத்தி சொல்லுவார், த அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற, அதுதான் குரு. நம்ம மேல அப்படி ஒரு அக்கறை, அத்தனை தூரம் நம்ம நன்னா வரணமேன்னு ஒரு ஆசை, அது வந்து ஒரு குருவா இருந்தா தான் அந்த மனசு புரியும். இல்லாட்டி புரிஞ்சுக்க ரொம்பவே கஷ்டம். பவாவா குழந்தைகள் நன்னா வரணும்னு ஆசைப்படணும், ஏன்னா நமக்கு தேவை இந்த குழந்தை நன்னா வரதை பார்க்கணும்ன்ற ஆசை. இதெல்லாம் நம்முடையதான தேவைகள், நம்முடையதான பொறுப்பு, கடமைகள், நமக்கு வேண்டப்பட்டவர்கள். ஏதோ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு பேஷண்ட் வந்துட்டா, கடகடகடன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரா இல்லையா, அவர் என்ன ஏதுன்றது அடுத்தது எல்லாம். அவர் பணக்காரரா, படிச்சாரா, ஐசியூல இருக்கா, அன்கான்சியஸா, டாக்டர் வந்து கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நிச்சயமா கேட்க மாட்டா என்ன ஆச்சு, எப்போ வந்து அன்கான்சியஸா இருக்கா, கடைசியா என்ன சாப்பிட்டா, இந்த லிஸ்ட் தான் கேட்பாரு. ஏன்னா அந்த உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுதான் முக்கியமாவா, ஜாதியோ குலமோ வயசோ பணமோ படிப்போ பொசிஷனோ அங்க எதுவுமே முக்கியம் இல்லை. இப்ப நம்மளே பாக்குறோம், யாரோ ஒருத்தர் மொபைல் பேசி, ஜப்பான் இல்ல இந்தியால மொபைல் பேசிட்டே இப்படி கிராஸ் பண்ணுவா, வண்டி வர்றது தெரியாது, ட்ரெயின் வர்றது தெரியாது, ஓடி போய் அவளை பிடிப்போம், ட்ரெயின் வருது பாத்து போ அப்படின்னு. அவ அடிச்சா என்ன, நமக்கு என்ன ஆச்சு, ஆனா மனசு பதறதோன்னு. அதேதான் குரு, நமக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை, அவளை காப்பாத்துறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவ அடிபடுறதுனால நமக்கு நஷ்டமும் இல்லை, எந்த விதத்தில் நமக்கு பாதிப்பே கிடையாது. நம்மளை போல ஒரு மனுஷன்ற ஒன்ன தவிர வேற ஒரு பாதிப்பும் நமக்கு கிடையாது. அதுக்கே நமக்கு இவ்வளவு தோன்றதுன்னா, எல்லா ஜீவர்களும் பகவான் அனுபவிக்கணும்னு நினைக்கிற குருவுக்கு எத்தனை தோணும். அந்த மாதிரி அந்த சத்குருமார்கள் அப்படி தலையில கை வச்சு ஆசிர்வாதம், அவ தலையில ஏன் கை வச்சு, நிறைய ஆசீர்வாதத்துல பல விதம் உண்டு, நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, பாத தீட்சை, நாம தீட்சை, நிறைய உண்டு. அப்படி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றது ஸ்பர்ஷ தீட்சைன்னு சொல்லுவா, ஸ்பர்ஷத்தினாலே தீட்சை. சிலதெல்லாம் வந்து அழகா பாதத்தினால தீட்சை, சிலது நாம தீட்சை, சிலதெல்லாம் நயன தீட்சை. ரமண மகர்ஷி எல்லாம் முக்காவாசி நயன தீட்சை தான், ஒரே ஒரு பார்வை தான், பார்வை ஒன்றே போதுமே. அந்த ஒரு பார்வையில பாஷையே தெரியாத ஃபாரினருக்கு கூட ஆத்மானுபவம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் நம்ம திருவண்ணாமலை ரமணாசிரமம் போன வச்சுக்கோங்க, எத்தனை ஃபாரினர்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா தியானத்துல, துளி போட அந்த ஐலிஸ் மூவே ஆகாது. அவ தியானத்துல இருக்காளா, தூங்குறாளா, ட்ரை பண்றாளா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஐலிஸ் அப்படியே மூவ் ஆக வரணும், அப்படி லேசா ஆடுறான்னா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப சொல்ல வேண்டாம், நீங்க தியானத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்து தியானம் பண்றாலும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அப்படியே ஒருத்தன் அப்படியே உட்காந்து தியானம் பண்ண ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஃபாரினர் துள்ளி கூட ஒரு தாட் ப்ராசஸே இல்லை, ஒரு சஞ்சலமே இல்லை, அப்படியே உட்காந்து ஒரு ஒண்ணுமே இல்லை, அப்படியே அந்த ரமண மகர்ஷியோட அந்த சைலன்ஸ உள்ள ஃபீல் பண்ணான். இந்த சைலன்ஸ் ஃபீல் பண்ணணும் இல்லையா, நம்ம வெளியில நிறைய சைலன்ஸ் பாக்கணும், உள்ளுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு, மார்க்கெட் மாதிரி, பாம்பே ட்ரெயின் மாதிரி இருக்கு, அப்படியே ஆள் கடல்ல ஒரு அமைதி உண்டு. எப்படின்னா நம்ம நல்ல தூக்கத்துல ஒரு டீப் சைலன்ஸ் உண்டு, நம்ம தூங்கி எழுந்த பிறகுதான் அது தெரியும். அந்த மாதிரி ஒரு டீப் சைலன்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பொழுது உலகத்தையே ஜெயிக்கலாம். அத்தனை அழகு அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு அப்படி தலையில கை வச்சு கண்ணால பாரு, இந்த குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, மந்திர தீட்சை, நாம ஜபம், உபதேசம் பண்றார் குரு. ஏன் குரு உபதேசம் பண்ணும், என்ன அவசியம் இருக்கு, நமக்கு தெரியாதா, அவ்வளவு நாமங்கள் இருக்கு, விஷ்ணு சகசிரநாமம் இருக்கு, ஏதாவது ஒரு நாமத்திற்கு நல்ல பாட்டுக்கு விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லலாம், விஸ்வம் விஸ்வம்னு சொல்லலாம், அவ்வளவோ நாமங்கள் இருக்கு, ஓம் நமச்சிவாய சொல்லலாம், இல்லாட்டி ஓம் நமோ நாராயணா, இப்ப கூகுள்ல போட்டதை வந்துடுறது எல்லாம், கூகுள்ல போட்டா இது கிடைக்காதுன்னு ஏதாவது உண்டா, எதை வேணா நீங்க போடுங்க, மண்ணாங்கட்டின்னு போடுங்க, அதுக்கு ஒரு 10,000 ரிசல்ட் அது கொடுக்கும், குப்பை தொட்டின்னு போடுங்க, 3,00,000 கொடுக்கும், கூகுள் ஆண்டவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரும் கூகுளும் ஒண்ணு, எல்லாத்தையும் கொடுக்கும், அதை பார்த்து நீ செலக்ட் பண்ணிக்கணும், அது நல்லதோ கெட்டதோ எல்லா கன்றாவி நல்லது எல்லாத்தையும் கொடுக்கும், அதுல பில்டர் பண்ணி இது சரியா, அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேட் பண்ணிக்க உங்க வேலை, அது என்னெல்லாம் யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா ரிசல்ட்டும் அள்ளி கொடுத்துரும். நமக்கு வேண்டி ரெண்டு விஷயமா இருக்கும், அது 20,000 ரிசல்ட் கொடுக்கும், யோசனை பண்ணி பாருங்க, ரெண்டே ரெண்டு விஷயம் அவசரமா தேடினோம்னு கூகுள்ல போனோம்னா அந்த ரெண்டு விஷயம் ஏண்டா தேட போன ஆக்கணும். சுவாமியும் கூகுளும் ஒண்ணு, நல்லா மாயில குழப்பி விடுறல. சுவாமியும் கெட்டிக்காரு, கூகுளும் கெட்டிக்காரு, ரெண்டும் அவ்வளவுதான். அத்தனை தூரம் எல்லாத்தையும் குழப்பி விட்டுடுறதான். ஏன் குரு மூலமா உபதேசம் அப்படின்னா, நமக்கு அந்த உபதேசம் பண்ணும் பொழுதே மனசுல பதிய வைக்கிற மாதிரி உபதேசம் பண்றான். நா தழும்பேற நாரணன் அப்படின்னு சொல்றான். நாக்குல வர்ணம் இல்லையா, பல கோடி ஜென்மாவா நம்ம சுத்திட்டே இருக்கும். எத்தனையோ சரீரம், மொத்தம் 84 லட்சம் விதமான சரீரங்கள், முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகிற சரீரங்கள் 21 லட்சம் வெரைட்டி. இந்த வியர்வையிலேருந்து உண்டாகக்கூடிய பாக்டீரியா புழுவெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு 21 லட்சம். விதையிலேருந்து வரக்கூடியது அது ஒரு 21 லட்சம். அதுக்கப்புறம் கர்ப்பத்திலேருந்து வரக்கூடியது 21 லட்சம். மொத்தம் 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சரீரம். ஆத்மா கவுண்ட் யாருக்குமே தெரியாது, எத்தனை கோடின்னு சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் வந்து மக்கள் தொகையை மட்டும்தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கோம், இல்லாட்டி புளிய கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கம்மியா இருக்கோ அதை கணக்கு பண்றோம், இதில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கணக்கு பண்றோம், 2 லட்சத்தெல்லாம் விட்டுடுறோம். யாராவது கொசு எல்லாம் கணக்கு எடுத்து பாத்திருக்கல, கொசு எல்லாம் கணக்கு எடுத்தா இந்தியாவில் எவ்வளவு வரும் தெரியும், இந்திய மக்கள் தொகையோட ஜாஸ்தியா வரும். நிறைய விஷயங்கள் நம்ம கணக்கு எடுக்கிறது இல்ல. இந்த சரீரங்கள் 84 லட்சம் சரீரம், இந்த 84 லட்சம் சரீரத்தை நம்ம சுத்தி அடிச்சிருக்கோம். அதுல ஒண்ணு மனுஷ சரீரம், மனுஷ சரீரத்திலையும் பல தடவை சுத்தி அடிச்சாச்சு. பல சமயம் நம்மளே பார்ப்போம், நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், குரங்கு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், சிங்கம் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், எல்லாம் நரித்தனம் எல்லாம் நீங்க பாருங்க. எல்லாத்தினுடைய குவாலிட்டியுடைய ஒரு சின்ன ஒரு தாக்கமாவது நம்ம கிட்ட இருக்கும். குரங்கு, பள்ளி, நரித்தனம், ஏமாத்து, எல்லாம் கிளீனா பாம்பு போல விஷம், வார்த்தைகள்ல விஷம், கடிச்சு விஷம் வேண்டாம், வார்த்தைகள்லயே விஷம் உண்டு. 84 லட்சம் சரீரத்தை சுத்தின் இருக்கோம் பாருங்க, இது ரவுண்ட் ஆஃப்டே இருக்கும் சைக்கிள். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு சங்கர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் அந்த சைக்கிளை. புனரப்பி ஜனனம், புனக அபி ஜனனம், புனரப்பி மரணம், திரும்ப திரும்ப, புனக அப்படின்னா திரும்ப திரும்ப, ஒன் செகண்ட் திருப்பி, திரும்ப திரும்ப ஜனனம், திரும்ப திரும்ப மரணம். அந்த மாதிரி 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சரீரத்தை சுத்தி அடிச்சு சுத்தி அடிச்சு சுத்தி அடிச்சு திரும்பவும் மனுஷனா வந்திருக்கும். அதனால எல்லாத்தினுடைய தாக்கமும் நமக்கு உண்டு. இதெல்லாம் தாண்டி நம்ம பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒரு குரு உபதேசிக்கும் பொழுது என்ன ஆகுறதுனா, நமக்கு அந்த உபதேசம் மனசுல போய் நிக்கிறது. அவ்வளவு அழகா யமதர்மராஜனிடத்த ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறார் குரு, இவளுடைய எல்லா பாவத்துக்கும் நான் பொறுப்பு. யாராவது தப்பு பண்றா அப்படின்னு இவளுடைய தப்புக்கு நான் பொறுப்புன்னு யாராவது சொல்லுவோமானா, குரு சொல்றா அவட எல்லா பாவத்துக்கும் நான் பொறுப்பு, இந்த நாமஜபம் பொறுப்புன்னு சொல்லி குரு உபதேசம் பண்றா. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, குருவுடைய ஒரு பார்வை பட்டுடுத்தனா போதுமா. அவ்வளவு அழகா குரு உபதேசம் பண்றார். குரு உபதேசம் பண்ணா வச்சுக்கோங்களேன், இந்த நாமம் நன்னா உள்ளுக்குள்ள நன்னா லயப்படும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 10 நாள் ஒரு நாமத்தை ஜெபிப்போம், பெருசா எஃபெக்ட் இல்லை வச்சுக்கோங்களேன், அடுத்த நாமத்தை மாத்துவோம், இன்னொரு 20 நாள் ஓட்டுவோம், அதுக்குள்ள யாராவது சொல்லுவாங்க இந்த நாமத்தை ஜபிச்சேன், இந்த கோவிலுக்கு போனேன், இதை பண்ண எனக்கு நடந்தது, ரைட், அப்படியே சுவிட்ச் ஓவர், அவ்வளவுதான். அப்புறம் எங்க, அதுக்கப்புறம் சாமியே மாத்திடுவோம். இப்படி ஒவ்வொன்னா மாறி 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 கடைசியில் ஒரு ஸ்டேஜில் போ, ஒன்றும் இல்லை சாமியே இல்லை, அடுத்த ஸ்டேஜ் அதான். ஏன்னா எதையும் ஒழுங்கா பண்ணல, எதையும் ஒழுங்கா பண்ணாம நம்மளா ஒரு கன்ஃபியூஷன் வந்துவிட்டோ, ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு சாமியே வேண்டாம், நான் பாட்டுக்கு இருக்கேன், அது அடுத்த ஸ்டேஜ் அப்படி போய் நிற்போம். அப்புறம் திரும்பி எங்கேயாவது ஒரு பயம் வரும், அப்புறம் திரும்பி அதான் சாமியை பிடிக்கலாமான்னு தோணும். இவங்க மொத்தத்தில் என்ன ஆகுறதுனா, இப்படியே சுத்தின்றே இருக்கும். வழி தெரியாதவன் எல்லா பஸ்லையும் ஏறி இறங்குறா போல, இங்கே ஏறுறது அங்கே ஏறுறது, எல்லா நமக்கு ஜப்பானீஸும் தெரியாம நான் பாட்டு ஜப்பானை சுத்தி பார்க்கறேன்னு கிளம்பிட்டோம். நம்ம பாட அவன் தான் சொன்னா அதிக தகசாய மாசம் அவ பாட்டு சொல்லிட்டு போன மாதிரி ஊர் பேர் என்ன நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். அவன் என்ன சொன்னா நமக்கு புரிய போறதும் கிடையாது. அப்ப ஒரு குரு இருந்தார் அப்படின்னா அவ்வளவு சௌகரியம். அதுவும் பகவத் விஷயம், பகவத் அனுபவம், நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்க பல கேள்விகளுக்கான பதில் குரு சொல்ற உபதேசத்துல வந்துடுறது. குரு அந்த உபதேசம் அதையே சொல்ல 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 அந்த நாமம் நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனாலதான் நாம சங்கீர்த்தனம் வசத்தின்றோம். நமக்கு எந்த நாமம் வருமோ அதை சொல்லி கொடுத்துருவோம். நாரதற்கு அவ்வளவு அழகா உபதேசம் பண்ணிட்டா, அதை ஜெபிச்சு கொடுத்த குழந்தை அந்த பலம், 5 வயசு குழந்தை, 5 வயசுல அந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிடுறா பாம்பு கடிச்சு. 5 வயசு குழந்தை வேற யாருமே கிடையாது, அம்மா இறந்து போயிட்டா எப்படி இருக்க வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க, பெரிய கேள்விக்குறி. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கும், ஒண்ணுமே பதிலே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த விஷயத்த, சிச்சுவேஷன். அந்த விஷயங்கள் நமக்கு புரியணும். அனாத குழந்தைகள் ஆசிரமத்துக்கு போனாதான் புரியும். ஆர்பனேஜ் அனாதைகள் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அனாதை அப்படின்னா நாதன் இல்லாதவர்கள்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் பகவான் நாதனா இருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பந்துக்கள் இல்ல, கேர்டேக்கர் இல்லைனா அவள் அனாதைன்னு வச்சுட்டு இருக்கும். எத்தனையோ பேருக்கு எல்லாரும் இருந்தும் அனாதைகளா இருக்கும். பகவான் தான் நாதன் எல்லாத்துக்கும். இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன கிடைக்கிறதோ அதான் சாப்பிட்டுக்கணும், என்ன ட்ரெஸ் கிடைக்கிறதோ அதான் போட்டுக்கணும். சாய்ஸ் கிடையாது, இந்த சாப்பாடு வேண்டாம்னு தள்ளிவிட முடியாது. இன்னைக்கு தயிர் சாதம் தயிர் சாதம் தான். எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் ரோட்ல பார்த்து ஆசையெல்லாம் பட முடியாது. யாருக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கறாளோ, பழையசோ புதுசோ, அதான் போட்டுன்னு நிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. பகவான் அந்த குழந்தைகளையும் யார் மூலமா இப்படியே காப்பாற்றிட்டுதான் இருக்கா. பத்தனாச்சரியம், இந்த குழந்தைக்கு 5 வயசு அப்பா அம்மா அம்மாவை இழந்துடுத்து, ஆனா மனசுல பகவான் இருக்கான் நம்பிக்கை வந்துடுத்து. ஊர்ல இருக்கவா எல்லாரும் அந்த குழந்தைய கண்டுக்காம விட்டுட்டு போயிடுறா. அவன் அம்மா கந்திம காரியம் பண்ணிட்டு தனியா நிக்கிறது, அம்மாவோட பணம் எரிஞ்சிட்டு இந்த குழந்தை தனியா நிக்கிறது, கேட்கற ஒரு ஆள் கிடையாது. ஆனா மனசுல அதுக்கு தைரியம் வந்துடுத்து, பகவான் இருக்கான், நாமஜபம் சத்தியம், உலகம் இவ்வளவுதான். இது ஒரு தீர்மானம் வந்துடும். 5 வயசுல இந்த ரியலைசேஷன் வருமா சொல்லுங்க. 55 வயசுல கூட வருமான டவுட் தான். ஆனா அந்த குழந்தைக்கு வந்துடுது. ஏன்னா குரு கிருபை நாம ஜப மகிமை. அழகா காட்டுக்கு போயா நடந்து 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 ஒரு காட்டுக்கு போச்சு. காட்டுல உட்காந்து தியானம் பண்ணிட்டு நாமஜபம் ஜபிச்சது, ஹிருதயத்துக்குள்ள பிரத்யக்ஷமா பகவான் காட்சி கொடுத்துட்டான் 5 வயசுல. இதனால அப்படின்னா குரு கொடுத்த உபதேசம், குருவினுடைய ஆசீர்வாதம். அப்ப அதுதான் குரு மகிமா, நாம ஜப மகிமா. அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு வில் பவரை கொடுத்துடுச்சு. ஒரு க்ஷணம் தான் பகவான் காட்சி கொடுத்தா, அதுக்கப்புறம் பகவான் காட்சி கொடுக்கல. இந்த குழந்தை திரும்ப 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 தியானம் பண்ண ட்ரை பண்றது முடியல, வரல. அப்ப பகவான் அசரீரியா சொல்லிட்டான், இந்த ஜென்மாலும் உனக்கு இந்த காட்சி ஒண்ணுதான், அதுவும் உனக்கு சத்சங்கத்தினாலே குரு கிருப்பையினாலே கிடைச்சது. கவலையே படாதே, இந்த ஜென்மா முடிஞ்ச உடனே அடுத்த ஜென்மால நீ பிரம்மாவுடைய மானச புத்திரனா பிறப்பாய். அப்ப நாரதன் உனக்கு ஒரு பேர் உண்டு, அப்ப நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் நான் வருவேன்னு பகவான் உத்தரவு கொடுத்துட்டான். அந்த ஒரு காட்சியை வச்சுட்டே அந்த குழந்தை ஒரு ஜென்மா கழிச்சது. எப்படா அப்ப மரணம் வரும், சரீரத்தை விடலான்னு காத்துருந்தது. அத்தனை அழகா ஜோரா அந்த குழந்தை சரீரத்தை விட்டது. அடுத்த ஜென்மால பிரம்மாவுடைய புத்திரனா நாரதனா வந்தது. அத்தனை அழகா நாமஜபம் பண்ணி இவர் நாராயணான் சொல்லும் பொழுதெல்லாம் பகவான் ஓடி வந்து நிக்கிறான். கூப்பிடும் பொழுதெல்லாம் ஓடி வந்து நிக்கிறான் நாராயண். அப்ப ஒரு வேலைக்காரி பிள்ளையா இருந்தா கூட, வேலைக்காரி பிள்ளை நம்மள சில பேரெல்லாம் லோ ப்ரொஃபைல்னு வச்சிருக்கோம் இல்லையா. குரு இவா இன்னாருடைய குழந்தைன்னா பாக்குறதே கிடையாது. இவா ஜாதியோ குலமோ எதையும் பாக்குறது இல்லை. இவர்கள் பகவான அனுபவிக்கணும், இவர்களுக்கு தகுதி உண்டு. இப்ப பல விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த வேலைக்கு போவேன் சம்பாதிப்பேன், இல்லாட்டி இந்த வேலைலாம் இன்னொரு வேலைக்கு போவேன். சில விஷயங்கள் நமக்கு நல்ல கான்பிடன்ஸ் உண்டு. நான் நாளைக்காக பகவான பாப்பேன்னு சொல்ற நம்பிக்கை இருக்கா? இல்ல. அது பெரிய விஷயம், அதெல்லாம் பெரியவா விஷயம். எப்படி இருக்கும் இல்லையா, குரு என்ன பண்ற, உன்னால பகவான பார்க்க முடியும், உனக்கு அனுபவிக்க முடியும், உனக்கு ரைட்ஸ் இருக்கு, அருகதை உண்டு, உரிமை உண்டு, ஒரு தீர்மானத்தை நமக்கு கொடுக்கறார். அதுக்குதான் குரு அவ்வளவு அவசியம். 5 வயசு குழந்தை நாரதர் அவ்வளவு அழகா ஜெயிச்சு காட்டினார். அதே நாரதர் தான் துருவனுக்கு குரு, அதே நாரதர் தான் பிரஹ்லாதனுக்கு குரு, அதே நாரதர் தான் வால்மீகி மகரிஷிக்கு குரு, அதே நாரதர் தான் வேதவியாசருக்கும் குரு. ஒரே ஒருத்தர், இத்தனை பேரும். துருவன் அப்பாவுடைய மடியில உட்காரணும்னு ஆசைப்படுறான் 5 வயசு பிள்ளை. ஆனா அவரோட அப்பாவோட 2வது மனைவி சுருச்சி, நீ தான் உட்காரக்கூட போடான்னு தள்ளி விட்டுட்டா. அழுதுண்டே வரா அம்மா சொல்லிட்டா, குழந்தை பகவான பிடிச்சுக்கோடான்னு. இந்த குழந்தை பகவானத்தை வெளியிட்டு போகும்பொழுது நாரதர் வந்து அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றார். நாரதர் வந்து அந்த குழந்தைக்கு முதல்ல சொல்றார், உனக்கு எதனா முடியாதுரா குழந்தை, உனக்கு 5 வயசுரா, அப்பா அம்மா அப்படிதான் திட்டு, அப்புறம் சரியாயிடும், ஆத்துக்கு போடா. இந்த குழந்தை சொன்னா, இல்ல இல்ல எனக்கு பகவானை பாக்கணும், எனக்கு வழி காட்டி கொடுங்கோ அப்படின்னுட்டான். உடனே நாரதர் அவனுக்கு அந்த இடத்துல நிக்க வச்சு அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 5 வயசு குழந்தை இவ்வளவு பெரிய நாமத்தையா சொல்லி கொடுப்பா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. 5 வயசுக்குள்ள நீங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் அந்த ஃபியூச்சர். இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. 5 வயசுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கொடுக்கறீங்களோ அது அப்படியே அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கு லைஃப் முழுக்க. அதனாலதான் 5 வயசுக்குள்ள குழந்தை, அதனால 5 வயசுக்கு அப்புறமா தான் ஸ்கூலுக்கே அனுப்பான் அந்த காலத்துல எல்லாம். ஏன்னா அதுக்குள்ள ஆத்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவா. மனசுக்குள்ள பக்தி, தைரியம், நம்பிக்கை, உலகத்தை வாழ வேண்டிய முறை. சரியா, இந்த ஒரு 50-100 வருஷங்கள்ல தான் இந்த குழந்தை வளர்க்கறதுன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் உல்டாவா மாறி போயிடுது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அழகா இருந்தது, குழந்தைகளை வளர்த்த முறைன்றது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு 50-100 வருஷங்கள்ல ரொம்ப மாறி போயிட்டோம் நம்ம. அந்த துருவனுக்கு முதல்ல அவனை வந்து போட நல்லா முடியாது அப்படின்னு வெறுப்பேத்த சத்திரிய குழந்தையா அந்த உசு பேத்தின உடனே இல்ல இல்ல நான் பார்த்தே தீரணும், இல்லாட்டியா உன்னால முடியும். எந்த இடத்துல இவர்களுக்கு கான்பிடண்டா பேசணும்னு ஒண்ணு இருக்கு, எந்த இடத்துல இவள வெறுப்பேத்தணும்னு இருக்கு. சில விஷயங்கள் நம்ம வெறுப்பேத்தினா தான் பண்ணுவோம், இல்லாட்டி பண்ணவே மாட்டோம். சத்தியமா புருஷாளுக்கு இன்னைக்கா எதையான ஒரு வார்த்தை சொல்லிடுங்கோ அப்படியே அப்படி ஒரு கோபம் வந்து கடைக்கு போவா, அதை வாங்குவா இதை வாங்குவா. ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அப்படி அப்ப அதை ஒரு மாசம் பேசிட்டு போ வச்சுக்கோங்க, ஒரு நாள் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் தான் ஒரு மாசம். அதுல எல்லாம் புருஷா மகா கெட்டிக்கார என்ன, அவர் கொஞ்சம் ஸ்திரீகள்லாம் பாவம் தான், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஏதாவது வந்துட்டு என்னத்தான் பண்ணிட்டு இருக்க வீட்டில் உட்காந்து நிக்க அப்படின்னு நிஜமா எனக்கு ஒன்றும் பண்ண போல இருக்கு அப்படின்னு தோணி போயிடும். அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் புருஷாளுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு விசேஷம் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா. அழகு நாரதர் வெறுப்பேத்தி விடுறார் முதல்ல, ஒன்னாலாம் முடியாதத குழந்த அதெல்லாம் கஷ்டம்டா அப்படின்னுட்டார். வெறுப்பேத்தின ஒண்ணு இல்ல இல்ல நான் பார்த்தே தீருவேன், நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அதுக்கப்புறம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி கொடுக்கிறார். மதுவனம் போ, இன்னைக்கு அந்த மதுவனம் இருக்கு மதுரா பக்கத்துல தான், மதுராலாம் மதுவனம்னுடைய அந்த பிரதேசங்கள் தான். கிருஷ்ணாவதாரம் பண்ண மதுரா தான் மதுவனம். அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணடா யமுனை ஆற்றங்கரை, அங்க நின்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜபின்னு சொல்லி பகவானுடைய ரூபத்தை பாதாதி கேசம் சொல்லி வர்ணிச்சுட்டு தியானம் பண்ணடா குழந்தேன்னு. இந்த குழந்தை அழகா அதை பிடிச்சுண்டான், அவர் நமஸ்காரம் பண்ணா தனியா போறான். அந்த மதுவனத்துல போய் அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதான் நாரதருடைய பலம் பாருங்க. நம்மள இப்ப ஜபிக்க வைக்கிறத பார்த்தால துருவனுக்கு அவர் சொன்னார் நான் சொன்னேன், ஆனா நான் சொல்லும்போது கூட சொல்ல வரதோன்னு இதுதான் நாமத்தினுடைய பலம். நாரதர் அன்னைக்கு அவனுக்கு எத்தனை நாரதர் எப்படா உபதேசம் பண்றாருன்னா, கரெக்டா மனுஷர்களுடைய தேர்ட் ஜெனரேஷன் துருவன். நம்மளா எத்தனையோ ஜெனரேஷன் கடந்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சுவாயம்பூமனு சத்தரூபா, அதுக்கு அடுத்தவன் தான் துருவனோட அப்பா உத்தான பாதன், அதுக்கு அடுத்ததன் துருவன். பூமிக்கு முதல் முதல்ல வந்த கூட்டம் இதுதான். சரியா பூமியில முதல் பேரன் அப்படின்னா துருவனை தான் சொல்லணும். பூமிக்கு ஒரு தாத்தா அப்பா பேரன் அப்படின்றோம் இல்லையா, அப்படி பேரனா வந்தவன் யாரும் உலகத்தின் பூமிக்கு முதல் பேரன் யாருன்னா துருவன் தான். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை அழகு, அவன் இத்தனை அழகா ஜபிக்கிறான். ஓம் நமோ அப்ப சொல்லி கொடுத்த நாரதர், ஆனா இன்னைக்கு கேட்கும் போது நமக்கு சொல்ல வருது பார்த்தா இதுதான் நாமத்தினுடைய மகிமை, இதுதான் குருவுடைய பலம். முதல் தடவைதானே கேட்கும் சில விஷயங்கள்லாம், ஆனா டக்குன்னு சொல்ல வருது பாருங்க. அந்த அந்த நாமத்திலேயே ஒரு பலம், ஏன்னா ஒரு குரு மூலமாக உபதேசம். அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் உண்டாகிறது. எல்லாத்துக்குமே சவுண்டுக்கு ஒரு பலம் உண்டு, சவுண்ட் சயின்ஸ். சில சவுண்ட்லாம் ரொம்ப பாசிட்டிவா நமக்கு வந்து அப்பாடான்னு ஒரு பலம் கொடுக்கும், சிலதான் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பக்கத்துல உட்காந்து ஒரு நாய் குலைச்சுட்டே இருக்க வச்சு உங்களை எவ்வளவு நேரம் நீங்க சந்தோஷமா கேட்பேன், சத்தியமா கொஞ்ச நேரத்துக்கு மேலே கேட்கவே முடியாது. அதே ஒரு குயில் கூவித்து வச்சுக்கோங்களேன், அது ஒரு 3 மணி நேரம் கூவினா கூட ஹா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குழந்தை சிரிச்சுட்டே இருக்கு ஃபுல் டே 24 hours கேட்டுட்டே இருக்கா, நமக்கு ஒரு யோசனை வரவே வராது, அத்தனை ஆனந்தமா இருக்கும். அதே பக்கத்துல யாராவது உட்காந்து திட்டிகிட்டே இருக்கா, உங்களை இல்ல யாரையோ திட்டுறா வச்சுக்கோங்களேன், உங்களை திட்டவே வேண்டாம், யாரையோ திட்டின எவ்வளவு நேரம் உங்களை உட்காந்து கேட்க முடியும், இரிட்டேட் ஆகுது. இந்த நாமச்சலம் பியூர் பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ், பியூர் பாசிட்டிவ் சவுண்ட். அதுல இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கூட துளி கூட கிடையாது, எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் சவுண்ட். அது வந்து பிரெயினோட நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாம் டியூன் பண்றது. நம்முடைய ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த நர்வஸ் சிஸ்டத்தை அழகா டியூன் பண்ணி விடுறது. இந்த இதுக்கு இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போதுலாம் சொல்றாரு இல்லையா, அந்த ஸ்லோகங்களுடைய அமைப்பே நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்தை டியூன் பண்ணும், அழகா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கபவாத பித்தத்தை சமன்படுத்தும். நிறைய உண்டு. இதுல விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா, எத்தனையோ வியாதிகளை சரி பண்ணும்னா. உண்மை அந்த நாமம் அந்த பேட்டர்னே அவ்வளவு அழகா இருக்கு. நாராயணியம்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் சொன்னா கேன்சரே கியூர் ஆகுறதுன்னு நிரூபணம் ஆயிருக்கு. ஏன்னா அந்த சவுண்ட் சயின்ஸ், இந்த சவுண்ட் சயின்ஸே அவ்வளவு அழகா இத்தனை விஷயங்களை பண்றது. துருவனுக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தார் நாரதர். வெறும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லுடான்னு சொல்லல, கூடவே உள்ளுக்குள்ள பகவானை நினைக்கிற மெத்தட சொல்லி கொடுத்தார். நம்ம மனசுக்கு ஒரு சுபாவம் உண்டு, வெதியான நினைச்சுட்டே இருக்கும். ஏதான ஒரு ஆப்ஜெக்ட பத்தி நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன், மொபைல் அப்படின்னா டக்குன்னு உள்ளுக்குள்ள மனசுல மொபைல் வருது பாருங்க, உங்க கையில வேண்டாம் பக்கத்துல இருக்க வேண்டாம். இப்ப சிங்கம்னு நான் சொல்றேன், நீங்க நேரடியா காட்டுல உட்காந்து சிங்கத்தை பாக்கலாம், ஆனா சிங்கம் அப்படின்ற அந்த சப்தம் உடனே அடுத்த நிமிஷம் உங்க மனசுல அதனுடைய ரூபம் வர்றது இல்லையா? அப்ப மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. அதனால நாம நாரத சொல்லி கொடுக்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி கொடுத்து அழகா பகவான தியானம் பண்ற மெத்தட். இந்த மனசு ஒரு இடத்துல அப்படி கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இந்த மனசை பகவான் இடத்துல கொடுத்து அப்படியே அதுல அப்படி லயப்பட வச்சோம் வச்சுக்கோங்களேன், அது பாட்டு கிடக்கும். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா டிவி பாக்குற மாதிரி அப்படியான உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆனாலும் தெரியாது. அது அப்படியே மயங்கி மக்னமாகி நேரம் போகிற 2.5 மணி நேரம் படம்லாம் பார்த்து முடிச்சு அப்பா 2.5 மணி நேரம் போனதே தெரியல இல்லையா அப்படின்னு. 20 வருஷம் போயாச்சு லைஃப்ல, 40 வருஷம் போயாச்சு, ஆனா 2.5 மணி நேரம் அப்புறமா தான் தெரியுது பாருங்க. அப்ப அதுல அப்படியே மக்னமாயி கிடக்கும், அதுல அப்படியே முழுகி போகிறதுன்னு ஒரு சமயத்துக்கு குழந்தைய சொல்லுவோம் பாரு, வாயில கொசு போகிறது கூட தெரியாது. கார்ட்டூனை எப்படி பாக்குறது அப்படின்னு, அது கார்ட்டூன் பாக்குறது, நம்ம கிரிக்கெட்டோ டிவி சீரியலோ மூவியோ பாக்கணும், வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. பாக்குற பொருட்கள் தான் மாறுபடுறதே ஒழிய டிவி பாக்குறதுன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா மாத்தினுட்டோம் ரைட்டா. இப்ப குட்டி குழந்தைகளை கொடுத்து அது பாட்டு கேம் விளையாடிட்டு இருக்கோம், நம்ம வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கோம், மொபைல் அவ்வளவுதான். அதுவும் அதே தான் பாக்குறோம், நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மாறுறதை ஒழிய மொபைல் அதே தானே. அழகா தியானம் நாரதர் சொல்லி கொடுக்கிறார், ரொம்ப அழகா துருவனுக்கு சொல்லிக் கொடுக்க குழந்தை, நீ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லும் பொழுதே பகவானுடைய அவயவத்தை தியானம் பண்ணு அப்படின்ட்டா. நம்ம அது பண்ணுவோமா இப்ப ரொம்ப அழகா இருக்கும். ஓம் நமோ பகவதே நமக்கு ஒவ்வொரு அவயவமா சொல்றேன், அப்படியே மனசுக்குள்ள அப்படி நினைச்சுட்டே வாங்கும், தானாகவே உங்களுக்கு ஈஸியா அந்த மெடிடேஷன் தான் புரிஞ்சுப்படும். இதெல்லாம் நம்முடைய குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயம், தனியா பைசா கட்டி மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் போகவே வேண்டாம். உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்ப பண்ணலாம், ட்ரெயின்ல போகும்போதும் பண்ணலாம், ஆத்துல உட்காந்துருக்கும் போது பண்ணலாம், படுத்துக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட பண்ணலாம். இது எல்லாமே ஏன்னா மெடிடேஷனுக்கு அர்த்தம், மெடிடேஷன்னா அந்த மனசினுடைய சக்திய வீணாகாம சேனலைஸ் பண்றது, மனசனுடைய சக்தி அப்படியே சேனலைஸ் பண்ணி. ஒரு பாத்திரம் இருக்கு இல்லாட்டி ஒரு டேங்க் இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பைப்பு போட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்தா நல்லா ஸ்பீடா வரும், ஒரு 50,000 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்களேன் தண்ணி வெளில வரும், ஆனா அந்த ஃபோர்ஸ் இருக்காது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய நிறைய காரியங்களுக்கு நமக்கு மனசுல பலம் இருக்கு, ஆனா சதறி போயிடுறது. நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் பல விஷயங்கள் நம்மளால சாதிக்க முடியும். நம்ம பார்த்தோம்னா 99.9% விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும், நம்மளுடைய மனசனுடைய பவர்ல வீணா பயின் இருக்கு, விரயமாயின் இருக்கு. இப்ப நமக்கு எதாவது பிடிச்ச ஒரு படம் இருக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிச்ச ஆக்டர் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், அந்த 3 மணிக்கு அந்த படம் போடுறோம் அப்படின்னா அதுக்காக எத்தனை வேலைகளை நம்ம கடகடகடகன்னு முடிச்சுட்டு உட்காந்துடுறோம். யாரும் நம்மள கேட்க போறது இல்லை, டிவிக்கார நம்ம கிட்ட கோச்சிக்க போறது இல்லை, இப்படி நம்ம பணம் கொடுத்துட்டோம், அவனுக்கு பணம் போயாச்சு, நம்ம கொடுத்தாதான்னு கிடையாது, எல்லாம் அவனுக்கு வந்து கொடுத்தோம். ஆனா இதை பார்க்கணும்ன்ற ஒரு உத்வேகத்துல இவ்வளவு காரியங்கள் நம்மளால பண்ண முடியாது. இதே நம்ம சில சில விஷயங்கள்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானா ஒரு டல்னஸ் உடம்புல வரும், லேட்டா எழுந்துக்கலாம், பொறுமையா குளிக்கலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா கொண்டு வந்து கொடுக்கல, இது ஏற்கனவே இங்க டியூன் பண்ணி வச்சோம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே இது ரிலாக்ஸ்டா, இது சோம்பேறித்தனமா அவ்வளவுதான் முடிவு பண்ணணும். நம்ம ரிலாக்ஸ் சொல்ற பல விஷயங்கள் எல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். ரிலாக்ஸா இருக்கிறது அப்படின்னு வேலை பண்ண அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையவே கிடையாது. பல விஷயங்கள் அப்படிதான் பண்ணிட்டோம். இந்த மனசை அழகா சேனலைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், உங்க அவசரம் எங்கேயோ போங்க லைஃப்ல, அது அபிஷியல் கேரியரா இருக்கட்டும், ஒரு கேரியர் விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களை பர்சனலா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கோபத்தெல்லாம் விடணும், சில சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட முடியலன்னு சொல்ல அடிக்டா இருக்கும். நமக்கு தெரியாமல் ஏதோ நகம் கிடைக்கிற ஏதோ ஒன்று இருக்கணும். இது எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு பலம் நமக்கு உண்டு. தூக்கத்தை ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு அடிமையாக்கக்கூடிய பலம் தியானத்துக்கு உண்டு. 5 வயசு குழந்தைக்கு துருவனுக்கு அவ்வளவு அழகா நாரத சொல்லி கொடுக்கிறார். அழகா துருவன் போய் தியானம் பண்றான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகா பகவானுடைய செந்தாமரை பாதங்கள். இந்த பகவான் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கா. உங்களுக்கு எந்த மூர்த்தி அழகா நீங்க பாடு நினைச்சுனே வாங்க, ஒரு சிறிய தானா செட்டில் ஆகும். முதல்ல அழகா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய அழகான செந்தாமரை பாதங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய அழகான கால் விரல்கள், 10 விரல்கள் அழகா தெரியணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த விரல்கள்ல அழகான நகங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகான புறங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகான கருணையில திருமேனி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகான கணுக்கால்கள், அதுல தங்கத் தண்டை தங்கச் சலங்கு எல்லாம் பகவான் போட்டுருக்கான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகான முழங்கால்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய ஆச்சரியமான முட்டி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகான திருத்தொடைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சின்ன இடுப்பு, அதுல ஜோரா பட்டு பீதாம்பரம் உடுத்திருக்கான் பகவான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய அழகான நாபிக் கமலம் வயிறு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆச்சரியமான கருந்தாமரை பூ போல ஒரு தொப்புள் கொடி பகவானுக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுக்கு நின்று அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய வலது மார்பில் அழகா லக்ஷ்மி தாயார் இருக்கா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுக்கு அழகான தோள்கள், 4 திருத்தோள்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகா 4 திருக்கைகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய வலது கீழ்கையில தாமரை வச்சிருக்கார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய கீழ் இடது கையில கதைய வச்சிருக்கார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய மலது மேல் கையில சுதர்சன சக்கரம் வச்சிருக்கார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய இடது மேல் கையில பாஞ்சஜன்யம் சங்கம் வச்சிருக்கார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய உள்ளங்கைகள்ல நல்ல தாமரை மாதிரி சிவந்த கைகளா இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுடைய விரல் நகங்கள்லாம் நல்ல முத்து மாதிரி பிரகாசிக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான் கழகான எடுப்பான கழுத்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான் கழுத்துல துளசி மாலை, அழகா விதவிதமான புஷ்பங்கள் நானான மாலை எல்லாம் போட்டுருக்கான். முத்து மாலை, நவரத்ன மாலை, வைர மாலை, வைடூரிய மாலை, தங்கமணி மாலை எல்லாம் போட்டுருக்கான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அழகா பிரசன்னமான திருமுக மண்டலம் பகவானுக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அண்ணா சக்கச்சவேலு சிவந்த செங்கனிவாய் சுவாமிக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவானுக்கு அழகா முத்து மாதிரி பிரகாசிக்கக்கூடிய பல்லெல்லாம் சம்மன் இருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நல்ல நீளமான மூக்கு சுவாமிக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ் பகவானுக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகான புருவம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த வில் மாதிரி வளைஞ்ச புருவத்தை கீழே அழகான தாமரை கண்கள், ரொம்ப அழகான அந்த ஐ லேஷஸ் எல்லாம் அத்தனை அழகா பகவானுக்கு இருக்கு. கண்கள் ஜோரா ஒரு கருணையோட பார்க்கிற பார்வை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுக்கு அழகான பரந்த விசாலமான நெற்றி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுக்கு அழகான காதுகள், இந்த காதுகள்ல மகர குண்டலங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பகவானுக்கு நின்ன சுருள் சுருளான கேசம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அழகா தலையில ஒரு கிரீடம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பாதாதி கேசம் பகவான தியானம் பண்ணணும். இது ஒரே நாள்ல வராது. இப்ப இந்த இப்ப நான் சொன்ன மூர்த்தி பெருசா ஞாபகம்னா குருவா இருப்பேன் நினைச்சுக்கலாம், இல்லாட்டி மலையப்ப சுவாமி, திருப்பதி கோவிந்தன் பிடிக்குமா, கோவிந்த பெருமாள் நினைச்சுக்கலாம், ரங்கராஜனை நினைச்சுக்கலாம், அனந்த பத்மநாபன் நினைச்சுக்கலாம், இடுப்புல கை வச்சிருக்கிற பாண்டங்கனை நினைச்சுக்கலாம். பகவானுக்கு நிறைய ரூபங்கள் உண்டு. இதே நரசிம்ம தியானம் பிடிச்சிருக்கா, நரசிம்மரா பகவான தியானம் பண்ணலாம். அழகா கிருஷ்ணனா இருக்கா, தலையில மயில்பீலியை வச்சிருந்து. ராமச்சந்திரமூர்த்தி பிடிச்சிருக்கா, ராமன், அதுவும் பத்ராசல ராமன்லாம் அழகா மடியில தாயார உட்கார வச்சுட்டு ஜம்மன் இருப்பார். இந்த பத்ராசல ராமனை ஜோரா தியானம் பண்ணலாம். இல்லாட்டி மதுராந்தகம் ஏரி காத்த ராமரை தியானம் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம கும்பகோணத்துல ராமசுவாமி கோவில்ல ஒரு ராமன் இருப்பார், அமக்களமா இருப்பார், இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ராமர் தியானம் பண்ணலாம். பகவானுக்கு இத்தனை அழகான இந்த ரூபங்கள்லாம் இருக்கு. இதுதான் தியானம் பண்ற முறை. இது ஏதான ஒரு கஷ்டம் இருந்ததா? இல்ல இல்லையா? அது பாட்டுக்கு மனசு சமயத்துல மனசு ஓடும், அதெல்லாம் கவலையே படாதீங்க. மனசு எங்கேயாவது ஓடுறதா, திருப்பி எந்த இடத்துல விட்டாலும் அங்கேயும் திரும்பி அப்படி தியானம் பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டு வர 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 ஒரு சிட்டியில கண்ணை மூடினாலே உங்க மனசுக்குள்ள பகவானுடைய ரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு கஷ்டமே கிடையாது. இவ்வளவு அழகா நாரதர் துருவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி கேசாதி பாதம், பகவானுடைய தலையிலேந்து பாதம். இந்த மாதிரி டெய்லி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்க மனசுல மாறுதல் உண்டாகும். நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்க உட்காந்து ரொம்ப யோசிச்சு சால்வ் பண்ண நினைக்கிறது பாருங்க. நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம், அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்ற சிம்பிளா ஐடியா கிடைச்சோம். அதனாலதான் தியானம் வசதியா பெரியவா சொல்லியிருக்காரு. ஏன்னா மனசு அப்படியே பகவானிடத்துல ஒருநிலைப்படுத்துறதுக்கு சுலபமான வழி. அதனாலதான் இவ்வளவு கோவில்கள், இவ்வளவு மூர்த்திகள். அந்த மூர்த்தி அப்படியே கோவில்ல போற ரங்கராசனை பாக்கணும், அப்படியே ரங்கராசன் அப்படியே தியானம் பண்ணலாமே. ஏன்னா அதே பொசிஷன்ல மாறாம தான் இருக்க போற. அப்படியே தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண சுலபமா வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். அப்ப அவ்வளவு அழகா நாரதர் துருவனுக்கு இத்தனையும் சொல்லி கொடுக்கிறார். அந்த 5 வயசு பிள்ள இந்த தியானத்துல அப்படியே மக்னமாகி முதல் நாள் போய் ஆகாரம் சாப்பிட்டது, இந்த பழம் காய் எல்லாம் கிடைச்சது சாப்பிட்டது, யமுனையில தண்ணிய குடிச்சது. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறமா தான் அதுக்கு துளியோண்டு பசி தெரிஞ்சது. அந்த மாதிரி முதல் மாசம் முழுக்க 3 நாளைக்கு ஒரு தடவை, 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடறோம். நம்ம 1 நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறோம், அது 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறது. 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை, 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளவு அழகா பகவத் தியானம் பண்ணி அவன் ஹிருதயத்துக்குள்ள அப்படியே சுவாமி தெரியும். 5 வயசு குழந்தை 5 மாசத்துல சுவாமிய பார்த்தான். 5 வயசு குழந்தையால முடியுமா? அப்ப 5 வயசு குழந்தையினாலே முடியுமான்னா 5 வயசு குழந்தைக்கு அவ்வளவு யோசிக்க வரல. சாணோடு ஓடி வந்து பாருங்க, இத்தனை பேர் இருக்கும், ஓடுற வேணும் ஓடிக்கிறது பத்தல அத்தனை அழகா. இப்ப இங்கதான் வந்தா, இப்படி போனா அப்படி வந்தா, இங்கே நீங்க போகிறதுக்குள்ள இந்த சாணை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஹாய் காதான் கிடுக்கணும் ஓடி வந்தா பத்தல. அப்ப அவ்வளவு தூரம் அவளுக்கு கான்சன்ட்ரேஷன். இதே கான்சன்ட்ரேஷன் நமக்கும் உண்டு. நமக்கு சின்ன வயசுல கவலைகளை பத்தியோ, ஃபியூச்சரை பத்தியோ, ஸ்டேட்டஸை பத்தியோ நம்ம யோசிக்கல, அந்த பலம் இருந்தது. வயசாக வயசாக இதை பெருசா யோசிக்க ஆரம்பிச்சோம், நம்முடைய பலத்தை நாம மறந்துட்டோம். நம்முடைய பலம் ஒரு நாளும் குறையல, சரீரத்துக்கு வேணா பலம் கூடும் குறையுமே ஒழிய நமக்குள்ள இருக்க அந்த உற்சாகம், இந்த உத்வேகம், இந்த மனசினுடைய பலம் குறையவே குறையாது. நன்னா ஞாபகம், மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. இந்த பலத்தை நம்ம நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த தியானம் நாமஜபம் எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம உபயோகப்படுத்தணும் இல்லையா. நம்ம பைசாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம வீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அழகா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகவத் சக்திய நாம நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறோம். அதத்தான் அத்தனை அழகா நாரதர் துருவனுக்கு சொல்லி கொடுக்க, 5 மாசத்துல அந்த குழந்தை ஹிருதயத்துக்குள்ள பகவான பார்த்துட்டான், ஹிருதயத்துக்குள்ள அந்தரியாமியா சுவாமிய பார்த்துட்டான். அப்படின்னா குருபலம் நாம மகிமா. அதே நாரதர் பிரஹல்லாதனுக்கு கர்ப்பத்திலேந்தே பகவன் நாமத்தை சொல்லி கொடுக்கிறார். பிரஹல்லாதன் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படுறான், அவ அப்பாவே அவனை கொண்டு அக்னியில போடுறான், அவ அப்பாவே யானை விட்டு மதிக்க சொல்ல, அவ அப்பாவே பாம்பை கொண்டு கடிக்க வைக்கிறார், அவ அப்பாவே கையில விஷத்தை கொடு குடின்றார். இவ்வளவு பண்ணியும் அந்த குழந்தை தைரியமா இருந்தான். என்னடானா, ஐயோ எங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்துறாருன்னு யார்கிட்டயும் புலமினதே இல்லை. அவன் புலமினதெல்லாம் ஓம் நமோ நாராயணாய் அஷ்டாட்சர மந்திரம் தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா எல்லார்கிட்டையும் புலம்புவோம், அதை விட வசத்தி நாமத்தை புலம்பரு. 10 பேர்கிட்ட நீங்க கஷ்டத்தை புலமினு பாவம் நீ கஷ்டப்படுற, இவ்வளவுதான். உச்சி 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 சத்தம் போடுவா, அப்புறம் மனசுக்குள்ளாவா என்ன நினைக்கிறோம் நமக்கு தெரியாது. என்ன படு, என்ன படுத்தின, நமக்கு வெள்ள தெரியாது. நம்ம இத்தனை வருஷத்துல உருப்படியா கத்துன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள இருக்கிறத வெள்ள தெரியாம காட்டிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஒண்ணுதான் நம்ம பிஹெச்டி பண்ணிருக்கோம் பர்ஃபெக்டா. இதுல அத்தனை படிப்பும் படிச்சு பெரிய டிகிரி எல்லாம் வாங்கிட்டோம், உள்ள என்ன இருந்தாலும் அழகா வெள்ள சிரிச்சுண்டு ஆத்துக்கார முட்டாளையே அப்படின்னு சொல்லிட முடியுமா. உள்ள நினைப்போம் வெள்ள சொல்லவா, எல்லாத்துக்காரையும் நினைப்பா வெள்ள வெள்ள சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சமயத்துல கொண்டாட்டி ஏதாவது பண்ண பைத்திய மாதிரி பண்ணாதே சொல்ல வரும், ஏமா அப்படி பண்றாய் அப்படி ரகசியமா ரொம்ப தைரியமே நல்லவா மாதிரிதான் பேசி ஆகணும். இந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ நிச்சயமா நம்மளால வெளியில யார்கிட்டயும் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பண்ணாத வரைக்கும் நம்ம சேஃப். பண்ணம்தான் முடிஞ்சது கதை. பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே நம்ம புழுங்குறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா நிறைய நீங்க பார்த்தா சப்ரஷன் டிப்ரெஷன் எல்லாமே பார்த்தா உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கும், அவுட்லெட்டே இல்லை. இதெல்லாம் பகவானத்துல கொடுத்துட்டேள் அப்படின்னா, இந்த நாமஜபம் பண்ணேன்னா, பகவான தியானம் பண்ணா, இதெல்லாம் அப்படியே தானா வடிஞ்சு விடாது. எக்ஸாஸ்ட் கூட ட்ரெயின் ஆகுறதுன்றோம் இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் ஈஸியா ட்ரெயின் பண்றதுக்கான வழிதான் நாமஜபமும் பகவத் தியானமும். பிரகலாதனுக்கு அவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறது, ஆனா ஒரு இடத்துல கூட பிரகலாதன் நெகட்டிவா ஃபீல் பண்ணல. இது நெகட்டிவ் நடக்கிறது நமக்கு விரும்பவாதெல்லாம் நடந்தா உடனே லைஃபே சரியா இல்ல, மிசரபிளா இருக்கு. நம்ம டெய்லி காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள 100 தடவையா ஜீவிக்கிற ஒரு மந்திரம் டென்ஷன், எல்லாத்துக்கும் டென்ஷன் 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 டென்ஷன். சண்டே அன்னைக்கும் டென்ஷனா இருப்பா, சில பேர் தூங்கும் மணி 10 எடுத்து தூங்கணும். தூங்குறதுன்றது ஒரு ப்ராசஸ், 10:30 தூங்கணும். அன்னைக்கு ஏதோ அவசியம் ஒரு 10:40 ஆயிடுது, நமக்கு என்னன்னா 10:30 படுத்தணும். இது தூக்கம் வந்து தூங்கணும்னு அவசியம் கிடையாது. 10:30 ஆயிடுச்சுன்னா படுத்தா காத்தால 5:30 ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கலாம். இது டியூன் பண்ணிட்டோம். இதே வேற குழந்தைக்கு வேற சொல்லணும் கரெக்டா படுத்துருந்தா நாளைக்கு ஞாயிற்று நம்ம குழந்தைகள் என்னைக்கு லீவோ. என்னோட சிஷ்யவர்தன் சொன்னா, குருஜி ரொம்ப வைத்தர் சார் என்னடாங்க வாழா போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சீக்கிரம் முழிப்பு வருது அப்படின்றான். மற்ற நாள்லாம் நன்னா தூக்கம் வருது, ஞாயிற்றுக்கிழமை நன்னா தூங்கலாம்னு நினைச்சா அன்னைக்குதான் சீக்கிரம் முழிப்பு வருதுன்னே வருத்தப்பட்டான். சமயத்துல குழந்தைகள்லாம் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் முழிச்சோம், நமக்கு அன்னைக்குதான் தூங்கணும்னு தோணுவான். தூங்கமோ சோம்பேறித்தனமோ தாச்சுக்கோ தாச்சுக்கோ, இன்னைக்கு சண்டே தான் நன்னா தூங்கு அப்படி சொல்லி கொடுத்துரும். அது இப்படியே ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் 15 வயசு அதுவும் இருந்துக்காது. அப்புறம் நம்ம வாயில வந்ததெல்லாம் நல்லா திட்டுவோம், புத்தி இருக்கா 15 வயசு ஆயிடுது பொறுப்பாடு. அது 1 வயசுலேருந்து குழப்பிட்டோம் நம்ம, தூக்கம் வந்தா தூங்கணும் எழுந்துக்கணும்ன்றதான் சொல்லி கொடுக்கறது. அது இஷ்டத்துக்கு நம்ம சௌகரியம் ஏத்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறோம். இந்த மனசு எப்படி எல்லாம் ஏமாத்துறது இல்லையா, பிரகலாதனுடைய மனசு ஏமாறவில்லை. ஏன்னா ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரம் ஜபிச்சு என் கூட நாராயணன் இருக்கான், இத்தனை கஷ்டத்திலையும் என் நாராயணன் என்ன காப்பாத்துறான். பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், அந்த பிளெஸிங்க மட்டும்தான் அவன் பார்த்தான், டிஸ்கைஸ பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாரும் ரிவர்ஸ் பிளெஸிங்க பார்க்க விட்டுறோம், டிஸ்கைஸையே பார்த்துட்டு இருக்கோம். குரு இங்கதான் அவசியமா இருக்கா இல்ல, இதுவும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. பகவான் நல்லதுதான் பண்றான், இதுலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படின்ற ஒரு பக்குவம் பிரகலாதனுக்கு 5 வயசுல வந்தது. காரணம் ஒரே ஒன்றுதான், குரு நாரத மகரிஷி அவர் சொல்லி கொடுத்த நாமஜபம் ஓம் நமோ நாராயணாய மந்திர உபதேசம். அப்ப குருவும் நாம ஜபமும் நமக்கு நல்வழி காட்டுறதுக்கான சுலபமான வழி. அந்த ஜிபிஎஸ் போட்டுக்கணும் இல்லையா, ஜிபிஎஸ் போட்டா கரெக்டா அங்க போயிடலாம், அது கரெக்டா நம்ம ட்ராக் பண்ணி குரு, அதேதான் ஜிபிஎஸ் காட் பொசிஷனிங் சிஸ்டம். அழகாக கடவுள் பக்கத்தை உங்களை பொசிஷன் பண்ணி இப்படி இப்படி டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் லெஃப்ட் ரைட்டு 500 meters ரைட்ல திரும்பணும், அழகா ஜிபிஎஸ் சொல்றது பாருங்க. அதே மாதிரி சத்குரு என்ன பண்றாருன்னா, நம்ம மைண்ட் எப்பெல்லாம் நெகட்டிவா போகிறதோ அப்பெல்லாம் இதை பாசிட்டிவா திருப்பி விடுறார். நாம ஜபம் அவ்வளவு அழகா நம்ம கூடவே இருந்து நமக்குள்ள இருக்கிற எனர்ஜியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுத்து, ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி, ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு விட்டமின் மாத்திரை அப்பா அடா அப்படின்னு செம்பாகிறது இல்லையா, அந்த மாதிரி நாம ஜபம் பண்ணோம்னா நமக்கு எந்தெந்த சமயத்துல எந்தெந்த விதமான எனர்ஜி வேணுமோ அதை கொடுத்துடும். அதுக்காகத்தான் நாம ஜபம். அதுக்கு ஒண்ணும் நேரம் வேண்டாம், காலம் வேண்டாம், இடம் வேண்டாம், எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் ஜபிக்கலாம். பல் தேய்க்கும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லலாம், உட்காரும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லலாம், குளிக்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லலாம், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும் பொழுது பகவான் நாமத்தை சொல்லலாம், நீங்க கோபமா இருந்தாலும் பகவான் நாமத்தை சொல்லலாம், நடந்து போகும்பொழுது பகவான் நாமத்தை சொல்லலாம், ட்ரெயின்ல போகும்பொழுது சொல்லலாம், வீட்டுக்கு தீட்டா இருந்தாலும் பகவான் நாமத்தை சொல்லலாம், நேரம் காலம் இடம் முக்கியமே இல்ல, படுத்துண்டு கூட நீங்க பாடு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு விடாம சொல்லிண்டே வர 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 நல்ல வித்தியாசங்கள் உங்க மனசுல உங்க புத்தியில உங்க வாழ்க்கையில உங்களால உணர முடியும். நம்ம ஹேண்டில் பண்ற மெத்தடே மாறிடு லைஃப. எத்தனை ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தாலும் அதை பாசிட்டிவா பிரகல்லாதன் மாதிரி ஹேண்டில் பண்ற பலம் வந்துடும். நாம ஜபத்துக்கு அந்த பலம் உண்டு, குருவுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு, அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் பிரகல்லாதன் அவ்வளவு அழகா ஜெயிச்சான். நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்னு சொல்லுவோம், டெய்லி ஏதானும் பிரச்சனை ஆனாலும் அத்தனையும் தாண்டி பிரகல்லாதன் ஜெயிச்சுட்டு இருந்தான். அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை மட்டும் விடாம சொல்லிட்டு இருந்தான். எதையோ பேசிட்டு தானே இருக்கும், நம்ம வெளியில பேசுறது குறைச்சல், உள்ளுக்குள்ள தொண 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 பேசிட்டே இருக்கும். மௌன விரதம் அப்படின்னா வெளியில பேசாம இருக்கிறது, உள்ளுக்குள்ளயும் பேசாம இருக்கிறது. சரியா எனக்கு தெரிஞ்சு மௌன விரதம்ல யாரால இருக்க முடியும்னா ரமண மகர்ஷியால முடியும், காஞ்சி மகா பெரியவாளால முடியும், சத்தியமா மற்றவாளால முடியவே முடியாது. அவ்வளவு அழகு அந்த நாமஜபம் பண்ணிட்டே வந்தேன்னா தானாகவே அழகா எல்லாம் மாறும். அத்தனை ஒரு பலம் உண்டு, நமக்கு புரியறா மாதிரி குரு அழகா பிரகல்லாதனுக்கு ஒரு விதமா சொல்லி கொடுத்தார், துருவனுக்கு ஒரு விதமா சொல்லி கொடுத்தார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பக்குவப்படுத்தி நாரத மகர்ஷி அவளுக்கு தகுந்த மாதிரி பகவான காட்டி கொடுக்கறா. அதே நாரதர் வேதவியாசருக்கு மனசு சரியில்லை அப்படின்ன உடனே பாகவதம் எழுதுங்கோ அப்படின்றார். நீ பாகவதம் எழுது, பாகவதம் எழுதினா மனசமாதானம் கிடைக்கும். அதே நாரத துருவனை பார்த்து நீ பாகவதம் எழுது அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப அவ்வளவு அழக குரு வழி காற்றார் அத்தனை ஜோ. அதனாலதான் பகவான் ராமனே கூட பூமியில சுயம் பகவான் தானே, ஆனா வசிஷ்டர்ன்ற ஒரு குரு இடத்துல போய் எல்லாம் கத்துக்கிறான். கிருஷ்ணன் சுயம் பகவான் தான், ஆனா சாந்திபணின்ற ஒரு குரு இடத்துல போய் எல்லாத்தையும் கத்துக்கிறான். ஏன்னா குரு மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கும் பொழுது அந்த பகவத் விஷயம் அந்த கலை இல்லாட்டி அந்த ஒரு மெத்தட் அந்த தியானம் அப்படியே நிக்கறதாம். அத்தனை விசேஷம் குரு எப்படின்னா அவளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போல அழகா சொல்லிக் கொடுக்கிறார் ரமண மகரிஷி. நாரதரை பார்த்தோம், ரமண மகரிஷி நிறைய பேர் கலியுகர் நிறைய குருமார்கள் இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல ரமணிடத்துல ஒரு குஞ்சு பையன் வந்தது, ஒரு 5-6 பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு 7-8 பையன் அழகா வந்தது. அது கேட்டது, எப்ப பார்த்தாலும் உமாச்சி எப்படி நினைச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு அந்த குழந்தை கேட்டு கொடுத்து. உடனே ரமணர் சிரிச்சா, நான் விடாம சுவாமியை நினைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கேட்டு கொடுத்து. நீங்க என்ன சொல்லிக் கொடுப்ப ரமணருக்கு? ரமணருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சின்ன குழந்தைக்கு நம்ம என்னத்த சொல்லிக் கொடுக்க முடியும்? பவர் பேங்க் எடுத்தாங்க, சார்ஜ் கம்மி எடுத்து அவரோட வயரும். ரமணர் அழகா அந்த குழந்தைய பார்த்தா கொஞ்ச நேரம் ஒண்ணுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டார், ஒரு தோசையை கொண்டு வந்து இந்த குழந்தைய கொடு அப்படின்ட்டார். உடனே அழகா ஒரு தட்டுல ஒரு தோசையை வச்சு அந்த குழந்தை கிட்ட ரமணர் கொடுத்தார். கொடுத்துட்டு அந்த குழந்தை கிட்ட சொன்னார், நான் ஊ சொல்லும் போது நீ சாப்பிடணும், நான் திரும்பி ஊ நான் ஊ சொல்லும் போதெல்லாம் நீ ஒவ்வொரு வாயை போட்டுக்கணும், நான் கடைசியா ஊ அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது தட்டுல தோசை இருக்கப்படாது, நீ சாப்பிட்டு முடிச்சோடனா மிச்சமும் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். குழந்தையும் சரி அப்படின்ட்டான். நான் எப்பெல்லாம் அப்படின்னா அப்பெல்லாம் நீ சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லி இந்த குழந்தை அழகா கேட்டு கொடுத்து ஜம்முன்னு இந்த குழந்தை உட்காந்து தோசை வேற நன்னா இருந்ததா ஜம்முன்னு அழகா பார்த்தது அந்த குழந்தை சௌக்கியமா. உடனே ரமணன் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே அழகா அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சது. பெரிய பெரிய வில்லலா எடுத்து போட்டுன்றது கட 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 கட. ஒரு சிட்டியில தோசை கம்மியா போயிடுது. அவரு போடுவோம் ஆயில் போட்டுவோம் இப்படி உக்காந்துட்டு இருக்கும். திருப்பி அரை தோசையை கிள்ளி கையில வச்சுருக்கோம். அவரு சொல்லும்போது போட்டுக்கணும், அதான் கண்டிஷன். சொல்லும்போது வாயில போட்டுக்கணும், தோசை இருக்கணும், கடைசியில எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு. ஒரு ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போதுலாம் வாயில போட்டுட்டே வந்தது. ஒரு சிட்டியில தோசை ரொம்ப கம்மியாயிருது, கொஞ்சம் கொஞ்சமா வெள்ள ஆரம்பிச்சது. அழகா அப்படி கையில வச்சுட்டு இருக்கு அப்படின்னா போட்டுருந்தது. அழகா ஆச்சரியமா அப்படியே பண்ணிட்டு இருந்தது. கடைசியில அப்படின்னா உடனே கடை கடை எடுத்து எல்லாத்தையும் வாயில போட்டுருந்தது. அப்ப ரமணர் சிரிச்சுட்டே சொன்னார், நான் முதல்ல சொன்னவும் கடைசியில சொன்ன ஊக்கு நடுவுல நீ தோசையை சாப்பிட்டாய், தோசை கையில இருந்தது, ஆனா நான் சொல்ற ஊல கவனம் இருந்தது இல்லையான்னார். ஆமான்னா அந்த மாதிரி சுவாமி நினைச்சுக்கோன்னுட்டார். தோசையை விண்டு வாயில போடும்போது கான்சன்ட்ரேஷன் ஊன் சொல்றதுல இருந்து இல்லையா, நான் சொல்ற ஊ நான் என்ன பண்ண போறேன், நான் எப்ப சொல்ல போறேன்னு கவனிச்சுட்டு இருந்த இல்லையா, அதனால இது மாதிரி சுவாமிய நினைச்சுக்கோ. இவ்வளவுதான் அந்த சின்ன குழந்தை கண்ணில அது தோசையை பார்த்தா சுவாமி தியானம் பண்ணும். எவ்வளவுதான் தோசையை விழுந்தும்போது ரமணன் நினைச்சுக்கும், தோசையை நினைச்சு ரமணன் நினைச்சுட்டே தோசை சாப்பிட ஆரம்பிச்சுடும். அதுக்கப்புறம் அதுக்கு மெடிடேஷனை பத்தி யாராவது சொல்லிக் கொடுக்க அவசியம் இருக்கா? மனசு குரு அவ்வளவு அழகா சுலபமா பகவான் அடையறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். சிம்பிள், நீங்க ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம். உங்க குரு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனால நிச்சயமா பகவானையும் பகவன் நாம ஜபத்தையும் புரிஞ்சுட்டு வாழ்க்கைய ரொம்ப சௌக்கியமா வாழ முடியும். அத்தான விசேஷம் மகாத்மாக்களுடைய வைபவம். பார்த்து 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 சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விதத்துல நம்மளை பக்குவப்படுத்துறா. நம்ம இவெல்லாம் உருப்பட மாட்டான்னு சில பேரெல்லாம் முத்திரை குத்திடுவோம். குரு அவர்களை கூட உருப்பட வச்சிருவார். சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமான ஜெகதாச்சாரியன். 2017 சுவாமி ராமானுஜருடைய 1000வது வருஷம் பிறந்த நாள் வருது. மே 10வது ராமானுஜருடைய நட்சத்திரம், 999வது பர்த்டே ராமானுஜருடைய வர மே 10வது. ராமானுஜர் ரொம்ப விசேஷமான ஒரு சத்குரு. ஒவ்வொரு பெரியவாளும் ஒவ்வொரு விதத்துல இந்த ஜனங்களை அழகா பக்குவப்படுத்துறார். அத்தனை ஆச்சரியம் ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்துல ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருந்தார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல காவேரியில குளிக்க போன சமயம் அழகா நல்ல கூட்டம், திருவிழா உற்சவம். அப்ப ராமானுஜர் இப்படி பாக்குற நல்ல கூட்டம், ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கா இந்த காவேரி ஆத்தங்கரைக்கு. அழகா அப்ப ராமானுஜர் பாக்குற வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்கிறது. எல்லாரும் ஒருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டு இருக்கா. அவர் பேர் பிள்ளை உரங்காவில்லிதாசம் அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் பெண்டாட்டிக்கு கொடைய பிடிச்சுண்டு அவளை பார்த்துண்டு அவளுக்கு காவேரி ஆத்தங்கரை மணல் சூடு காலில் படப்படாதுன்னு சொல்லி தன் தோளில் இருக்கிற துண்டை கீழே இந்த ரெட் கார்பெட் நடப்பாவாடை மாதிரி விரிச்சு அவளுக்கு கொடைய பிடிச்சுண்டு அவளை பார்த்துண்டு பின்னாடி நடந்து வரார். திரும்பி அந்த துண்டு முடியும் போது நிப்பா, உடனே துண்டு எடுப்பார், டக்குன்னு திரும்பி துண்டை போடுவார், மாத்தி 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 போட்டு அவளை பார்த்துண்டு கொடைய பிடிச்சுண்டு ஜம்மனு பின்னாடியே அவளை பார்த்து நடந்துடுறார். முன்னாடி பார்த்து நடக்க மாட்டேங்கிறார். ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த நதிக்கரில் இருக்க அத்தனை பேர் கிண்டல் பண்றாரு. பேர்பட்ட பொண்டாட்டி தாசன் பாரு, இப்படி போய் பொண்டாட்டிய பார்த்துண்டு இப்படி வரானே சி அப்படின்னு. எல்லாருமே காமத்துல மயங்குறவா தான். சில பேருடைய காமம் வெளியில தெரியுது, பல பேருடைய காமம் வெளில தெரியறது இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்றா பரிகாசம். ஒரு சன்னியாசி ஒரு ஞானி கிண்டல் பண்ணா பரவாயில்ல, கிண்டல் பண்றதெல்லாம் இவட மாதிரியே ஒரு சம்சாரி. முக்காசி அவன்லாம் உருப்பிட போறான், அந்த தண்டத்துக்கு இருக்கான். என்னமோ நம்ம உருப்பிடாம நமக்கு அபிப்பிராயம். பல விஷயங்கள் நம்ம உருப்பிடுறதுக்கான அறிகுறியே இல்லாமத்தான் ஓடிட்டு இருக்கோம். ஏதோ சில விஷயங்கள்ல உருப்பிட்டாச்சு அப்படின்னா என்னமோ நம்ம எல்லாம் முக்காசி அட்வைஸ் பண்ணுவோம் பாருங்க. உலகத்துல பெரிய காமெடி எது அப்படின்னா, யாராவது யாருக்காவது அட்வைஸ் பண்றத கேட்கறது தான் சுகமா இருக்கும். அப்பா அம்மாலாம் குழந்தைகளை சொல்றா, ஏன் சமத்தா இருக்கப்படாதா அப்படின்னு, ஏன் கத்துறேன்னு இவா குழந்தைகளை கத்துறத பார்த்தா குழந்தைகள் பரவாயில்லன்னு சொன்ன நமக்கு சொல் பேச்சு கேளே அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு சொல் பேச்சு கேளுன்னு வழிய அது எப்படி நடந்துக்கணும் இவா நடந்து காட்டுறது இல்லை. ஆனா அவ மட்டும் சொல்லுவா, ஒழுங்காறேன், சமத்தாறேன், சொல் பேச்சு கேளேன், நன்னா சாப்பிடுறேன், ஒழுங்கா தூங்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல அதுவுமே பண்ண மாட்டான். இதெல்லாம் நிஜமா ரொம்ப ஆசியமா இருக்கும் அப்படி நாங்க பாத்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். சரி ரைட்டு அப்படி அட்வைஸ் சொல்றது ஈஸி தானே அப்படின்னு. எல்லாரும் கிண்டல் பண்றா, எல்லாரும் பரிகாசம் பண்றா, எல்லாரும் ஐயன் முகத்தை சொலிக்கிறா. ராமானுஜர் பார்த்தா உடனே ஒரு சிஷியனை கூப்பிட்டு, அவனை போய் கூப்பிட்டுடுவாயே, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டான். உடனே சிஷியனை கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்து, இவனை போய் கூப்பிட சொல்ற, இவர் சன்னியாசி, இவன் பண்டாட்டியோட கன்னடக பார்த்து பின்னாடி நடந்து வரான், இவனை போய் கூப்பிட சொல்றாரு அப்படின்னு நினைச்சுட்டார். அவனையா, ராமாமா நீ போய் கூப்பிடு, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு, வருவானா ரெண்டு மூணு தடவை சொல்லு, அப்புறம் வருவான், நீ சொல்றது கூட காதுல விழாது, நல்லா உறக்க சொல்லு அப்படின்ட்டா. சிஷியனுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எத்தனையோ பேர் வரா சேவிக்கிறான், அவளுக்கு சொன்னா போதாதா, இவன் பொண்டாட்டி தாசனா இருக்கான், இவனை போய் கூப்பிட்டு இவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான். பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி, போய் கூட்டிட்டு வாடா அவனை அப்படின்ட்டான். உடனே அழகா அவன் போனான், அவன் கூப்பிட்டான், அப்பா உன ராமானுஜர் கூப்பிடுறார், அப்பா உன ராமானுஜர் கூப்பிடுறார் அப்படின்னா. காதலே விழு, அப்புறமா தான் காதல விழுந்து அப்படின்னு. உடனே ராமானுஜர் கூப்பிடுறார், உனக்கு ராமானுஜர் எல்லாம் யாரு என்னெல்லாம் தெரியவே தெரியாது, யாரு அப்படின்னா. அவர் நிக்கிறார்ப்பா அந்த சன்னியாசி தான் அப்படின்னார். தூரத்துல இருந்து ராமானுஜரை பார்த்தார் சன்னியாசி, சரி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கொடையை கொடுத்துட்டு, அம்மா இது ஒரு யாரோ ஒரு சன்னியாசி என்ன கூப்பிடுறாரா, என்ன விஷயம் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அழகா வந்தார். வந்தவர் ராமானுஜரை பார்த்தார், கை கூப்பிண்டார். ராமானுஜர் கிட்ட, நீ யாரப்பா, என்ன வேலை பண்றாய், அது யார் அந்த பெண் அப்படின்னா கேட்டார். உடனே சொன்னார், நான் வந்து தனுர்தாசன் என் பேரு, நான் மல்யுத்தம் எல்லாம் பண்ணுவேன், சோழராஜாவோட செக்யூரிட்டியா இருக்கேன், அது வந்து என் மனைவி, அவளை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது, அவ கண்ணாடிகள் நான் மயங்கி கிடக்கிறேன், அதனால நான் வேலைக்கு போகும்போது கூட அவளை கூட்டிட்டு போயிடுவேன், திரும்பி அவளோட தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப அப்படின்னுட்டா. உனக்கு இந்த மாதிரி பெண்டாட்டியை காதலிச்சவா யாருமே கிடையாது, எல்லாரும் பொண்டாட்டிகிட்ட தப்பிக்கிறதுக்காக ஆபீஸ்க்கே போவா, காத்தால போயிட்டு ராத்திரி ஒரு ஆத்திரம் ஆபீஸ் ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருவா, குடும்பம் தப்பிக்கலாம் அப்படின்னு. ஆனா எங்க வேலை பண்றாரோ அந்த வேலை பண்ற இடத்துக்கு மனைவியையும் கூட்டிட்டு போறாராம் இந்த பிள்ளை ரங்காவில்லிதாசன். சொன்னார் உடனே ராமானுஜர் கேட்டா சிரிச்சா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அவளுக்கு அப்படின்னா, அவ கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும், இந்த வெயில் அவ கண்ணு கூசறதுனால கண்ணை சுருக்கிறா, எனக்கு அந்த கண்ணழக பார்க்கணும், அதனால கொடை பிடிச்சுட்டு இருக்கேன் அவளுக்கு, இந்த வெயில் மணல்ல நடந்தாள்னா அவளுக்கு சூடு தாங்க முடியாது, திரும்பி கண்ணு சுருங்கிறது, அதனால என் தோல் துண்டை நடப்பாவாடு இந்த ரெட் கார்பெட் மாதிரி போட்டு இருக்கேன், அதை நடந்து வரா அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட அவர் வெக்கப்படலை, இப்படிலாம் சொல்லலாமான்னு தோணலை. அவர் என்ன ரசிக்கிறாரோ என்ன அனுபவிச்சுட்டு இருக்காரோ அது அப்படியே ராமானுஜரிடத்துல கொஞ்சம் கூட தான் நல்லவன்ற மாதிரிலாம் வெளிக்காட்டிக்காம, இது ஒரு பெரிய குணம், ஒரு குவாலிட்டி. நம்ம எல்லாம் அசலம் அவன் வெக்கமே இல்லைன்னு, ராமானுஜர் பார்க்கறது எப்பேற்பட்ட குவாலிட்டி, தான் என்ன பண்றானோ இது சரியோ தப்போன்றது அவனுக்கு அது நியாயம், அந்த விஷயத்த அவர் அனுபவிச்சுட்டு இருக்கா, அத அவ்வளவு அழகா ராமானுஜரத்தை சொல்லிட்டா. அப்ப மற்றவாள்லாம் கூட இருந்தவள்லாம் சிரிச்சா, ஐயோ அப்படின்னு, இவாள் ஒரு பக்தியில ஒரு ஹையர் லெவல்ல போயாச்சு, இவர் இன்னும் உருப்படலை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதிக டெய்லி கோவில் போறவா, கோவில் போகாதவா ஒரு புழு மாதிரி பார்ப்ப, கோவிலுக்கே போகல வீணா போயிட்டு இருக்காங்க, கோவில போயிட்டு வம்பு பேசிட்டு வருவா, அதுக்கு இவா கோவில் போகாம இருக்கவாளே உத்தமம், அட்லீஸ்ட் கோவிலுடைய சாமித்திய கெடுக்காம இருக்கா. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா நாஸ்திகன் எவ்வளவு தேவலன்னு தோணும், அவன் தெய்வமே இல்லை கோவிலே இல்லைன்னு போகிறதே கிடையாது. நம்ம எல்லாம் கோவில் போயிட்டு வந்து பற்ற சரியே இல்லை, பத்து ரூபா தட்டுல போட்டா நிறைய காட்டுறார், மற்றவாள்லாம் கவனிக்கிறதா, அவளை பார்த்தா நன்ன ஈன் இழிக்கிறா, இவ்வளவும் கவனிக்கிறோம், சுவாமி மட்டும் கவனிக்கிறதே இல்லை. அதே விட அவன் போகாம இருந்து சுவாமி நினைக்கிறான் பாருங்க, அவன் வசக்தி. தமிழ்நாட்டில் பார்த்தா நாஸ்திகம் பேசணும் ரொம்ப நன்னா இருக்கான், ஏன்னா சதா சர்வதா பகவத் ஸ்மரணம் அவன் தான் நன்னா பண்ணிட்டு இருக்கான், அவளை போல பகவத் ஸ்மரணம் நமக்கு கூட வருமானே தெரியல. ராமானுஜர்கிட்ட இத்தனையும் சொல்லிட்டார், பிள்ளை உறங்காவிதாசர் கொஞ்சம் கூட வெக்கப்படல, என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போவேன், அவன் கண்ணாடிகளை மயங்கி இருக்கேன் எல்லாம் சொன்னவனே. ராமானுஜர் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு தைரியம், உலகத்தை பத்தி கவலைப்படல, ஏண்டா இத்தனை பேர் சிரிக்கிறாளே அவர் சொன்ன சிரிச்சு போட எனக்கு என்ன போச்சு எனக்கு அது சந்தோஷம் என் மனைவியுடைய கண்ணழை எனக்கு வசதியா தெரியறது நான் பார்த்துட்டு போறேன் அவா சிரிச்சுட்டு போறதை பத்தி எனக்கு கவலையே இல்லை இது பெரிய குவாலிட்டி அப்ப அவ்வளவு அழகா ராமானுஜர் பார்த்தா இவனை மாதிரி ஒருத்தன் தான் ரங்கன் அனுபவிக்கிறதுக்கு சரியான ஆள் ஏன்னா பக்தி பண்றவாளுக்கு முதல்ல லோகத்தினுடைய ஸ்டேட்டஸ் இவன் என்ன சொல்லுவாளோ நினைப்பெல்லாம் இருக்கப்படாது சில பேருக்குலாம் வெக்கம் கிடையாது குழந்தைகள் பைத்தியக்காரர்கள் குடிகாரர்கள் காமாந்தகக்காரர்கள் அரசியல்வாதிகள் வெக்கமே கிடையாது அவபாட்டுக்கு இருந்து இருப்பாங்கன்னு அந்த மாதிரி பார்த்தா ராமானுஜர் இவன் என்ன பெண் பித்தனா இருக்கான் இவன் ரங்கப்பித்தனா மாற்ற முடியும் இவ்வளவுதான் இந்த பெண் பித்தனை ரங்கப்பித்தனா மாற்ற முடியும்னு உடனே ராமானுஜர் கேட்க ஒரு கால் இதை விட அழகான கண்களை நான் உனக்கு காட்டிட்டா அப்படின்றார் நேரடி அவ்வளவுதான் ஒண்ணுமே பேசல ராமானுஜர் உபதேசம் பண்றேன்டா ஜெபிடால ஒண்ணுமே இல்லை உடனே பிள்ளை உரங்காவிலிதாச சிரிச்சார் சத்தியமா இருக்காது சாமி நான் எத்தனை பெண்களுடைய கண்களை பார்த்திருக்கேன் அவ கண்ணழக பார்த்தேன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவும் சொல்லிட்டு வேணா நீங்க ஒரு என் பொண்டாட்டி கண்ணை பாருங்கன்ற சன்னியாசி கிட்ட தைரியமா நீங்க என் பொண்டாட்டி கண்ணை இருக்க பாருங்கன்ட்டா கூட இந்த சிஷியாலாம் பதறிட்டா என்ன அநியாயம் ராமானுஜர் போய் சன்னியாசியை போய் பொண்டாட்டியோட கண்ணழக பாருட்டார் அந்த அளவுக்கு ஒரு விகல்பம் இல்லாமல் பேசுறார் ராமானுஜர் சிரிச்சார் எனக்கு வேண்டாம் பா நீயே பாத்துக்கோ நான் சொல்ற கண்ணை நீ வந்து பாக்குறியா என் கூட அப்படின்னா அவன் சொன்னான் சரி சாமி வரேன் இப்ப வரியா தோ இப்பயே வரேன் ஒரு கால் நீங்க காட்டுற கண் என் பெண்டாட்டியோடைய கண்ணை விட அழகா இருந்தால் அதற்கு நான் அடிமையிட்டார் வேற யோசனையே பண்ணல ராமானுஜர் கையை பிடிச்ச வாடா பையன் நீதான் எனக்கு வேணும் நீதான் கலிகாலத்துல பகவான் அனுபவிக்க சரியான ஆள் அப்படின்னு நேர கூட்டிட்டு வர்ற மத்தவாள்லாம் பாக்குற எதுக்கு இந்த ஆளு கொண்டு போற ராமானுஜர் இவரோ சன்னியாசி அவனோ பெண் பித்தன் இவருக்கு எதுக்கு அவனோட வேலை தேவையா அந்த வேலைலாம் அவ புலமின்னு இருக்கா எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கா அழகா அந்த பொன்னாச்சியார் பிள்ளை உரங்காவிலிதாசருடைய மனைவியும் பார்த்துட்டு இருக்கா ராமானுஜர் அழகா அவர் ஐஷண்ட போய் ரங்கநாதனுடைய சன்னிதியில் அப்படி நிக்க வச்சார் நிக்க வச்சு ரங்கனை காண்பிச்சார் கடியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை பாரப்பா அப்படின்ட்டார் அமலநாதி பிரான்ல ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் ஆச்சரியமாக திருப்பான ஆழ்வார் கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பகவானோட கண்கள் காது வரைக்கும் நீண்ட கண்களா அதுல செந்தாமரை அப்படி செவ்வரி ஓடி இருக்கான் கையில் அப்படி ஐலைனர் போட்ட மாதிரி ஒரு சிவப்பா உள்ள ஒரு கோடு இருக்கான் தாமரை போன்ற கண்களாம் நல்ல மலர்ந்த கண்களாம் அத அவ்வளவு அழகா திருப்பான ஆழ்வார் வர்ணிக்கிறார் அத்தனை அழகா அதையே ராமானுஜர் சொல்லி இந்த ரங்கனுடைய கண்ணழக பாரப்பா அப்படின்னு அடுத்த நிமிஷம் ரங்கனுடைய செந்தாமரை கண்களை ரங்கன் காட்டி கொடுத்தான் என்ன பார்த்தார் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிகிறது பிள்ளை உரங்காவிலிதாசருக்கு கைய கூப்பிண்டார் ராமானுஜர் கேட்டார் இது அழகா இல்லாட்டி அது சுவாமி அதை பீல சொரியும் காலங்காத்தால கண்ணெல்லாம் அப்படியே ஒழுகும் என்ன கண்கள் இதுபோல கண்கள் உண்டோ இதற்கு நான் அடிமை அப்படின்னுட்டார் உடனே ராமானுஜர் இடுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் ஆச்சரியமா உடனே அழகா அவரையும் கூட்டு நதிக்கரைக்கு போனார் ராமானுஜர் அவர் தன் சிஷ்யனா ஏத்தின்றார் அவர் மனைவியையும் சிஷ்யா ஏத்தின்றார் அதுக்கப்புறம் மனைவியிடத்துல அன்போடுதான் இருந்தார் அத்தனை அழகா ரங்க பக்தனா மாறிட்டார் அவளும் ரங்க பக்தையா மாறிட்டார் அவ்வளவு அழகா ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் இத்தனைக்கு அவர் பிராமணர் கிடையாது பிராமணர் இல்லாத மல்லர் சாதி ஆனா ராமானுஜர் அவருக்கு இத்தனை அழகா பகவானை காட்டி கொடுத்தார் எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா ஆனா ராமானுஜர் அவரை ரங்க பைத்தியமாக்கி ரங்க தியானம் பண்ண வச்சு லோகத்திலேயே வசந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் இதுதான் குருவுடைய கர்மா அவ்வளவு அழகா ராமானுஜர் ஜோரா இவருடைய இவருக்கு வழி நன்னா ஒரு விஷயத்தை நல்லா இறுக்கி பிடிச்சுக்க முடியாது அந்த விஷயத்துக்காக எல்லாத்தையும் அவரால் விட முடியாது அதை குவாலிட்டியா பார்த்தா ராமானுஜர் உடனே அவருக்கு ரங்கனை காட்டி கொடுத்தா ரங்கனை இறுக்கி பிடிச்சின்றார் பிள்ளை ரங்காவில்லி தாசர் அப்ப குரு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து வேண்டாத்தனங்கள் நம்ம சொல்லுவோம் தெரியுமா நம்முடைய பலகீனம்னு ஆனா ஒரு பெரிய பலம் நமக்கு அந்த பலகீனத்தை பலமா மாத்திக்க தெரியறது இல்லை நம்ம எல்லாருக்குமே கோபம் உண்டு நிஜமா கோபம் வந்து ஒரு குவாலிட்டி அது ஒரு பெரிய எனர்ஜி ஆனா அந்த கோபம் அடுத்ததா கிட்டதான் இருக்கு நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள் மேல நமக்கு கோபம் வர்றது இல்லை நம்முடைய பைத்தியகாரத்தனங்கள் மேல நமக்கு கோபம் வரதில்லை, நம்ம சோம்பேறத்தின் மேல நமக்கு கோபம் வரதில்லை. குரு என்ன பண்றாருன்னா இதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்து இந்த விஷயங்கள்ல கோபப்பட்டு நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து நம்மளை மேல கொண்டு வரலாம். அதுதான் குருவுடைய பலம். அப்ப குரு யாராக இருந்தாலும் பக்குவப்படுத்துவார், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பகவத் தியானத்தை சொல்லி கொடுப்பார். சில பேர் ஒழுங்கா இருக்க மாட்டா, அவர்களை சரி பண்றதும் குருவுடைய தர்மம். சமர்த்த ராமதாசர் விசேஷமான ஒரு குரு, எல்லாருக்கும் ராமநாமத்தை உபதேசம் பண்ண ஒரு குரு. எல்லாருக்கும் ராமநாமத்தை, நீ ராமா சொல்லு, ராமா சொல்லு, உட்காந்தா ராமா சொல்லு, எழுந்தா ராமா சொல்லு, நின்னா ராமா சொல்லுன்னு ராமநாமத்தை சொல்லி கொடுத்து ஒரு பெரிய புரட்சி பண்ணவர் சமர்த்த ராமதாசர். சத்ரபதி சிவாஜி அவ்வளவழகா ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணான் அப்படின்னா காரணம் சமர்த்த ராமதாசருடைய பலம் தான். சமர்த்த ராமதாசர் ஊர்ல போய் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுவார். அவர் எந்த கிராமத்துல பிக்ஷை எடுப்பாரோ அந்த கிராமத்துல ஒருத்தன் இருந்தான். எப்பயாவது பொண்டாட்டி ஏதாவது சண்டை போட்டானா இனிமேல் நான் சமர்த்த ராமதாசர் மாதிரி ஆயிட போறேன், நான் வீட்டுல இருக்க மாட்டேன், சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் அவர் மனைவி பார்த்தா முடியல, ரொம்ப படுத்துறான், எதுக்கு எடுத்தாலும் இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு அழகா ஒரு நாள் சமர்த்த ராமதாசருக்கு பிக்ஷை போடும்பொழுது அழகா அவர் சொல்லிட்டார், ரொம்ப படுத்துறாரு, எவ்வளவு பார்த்தாலும் எதையான சொன்னா அவர் பண்ற தப்பெல்லாம் சொன்னா கூட இப்படிலாம் பேசிட்டு தான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவேன், நான் சமர்த்த ராமதாசர் மாதிரி போயிடுவேன்னு சொல்லார். நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தெரியல சுவாமி, பயமா இருக்கு, இங்க சன்னியாசி ஆகி போயிட்டாருன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னா. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், அடுத்த வாட்டி அப்படி சொன்னானா போங்கோன்னு சொல்லிடு, அடுத்த வாட்டி இந்த மாதிரி சமர்த்த ராமதாசன் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு சொன்னார்னா தைரியமா நீ போ அப்படின்னு சொல்லிடுன்னுட்டார். நிறைய பேர் நான் பாத்துக்கிட்டேன், நான் சன்னியாசம் வாங்கிக்க போறேன்னு சொல்ற யாரும் போவே மாட்டான், காத்தால காசியே விட முடியாது இவாளால. என்ன சாதம் சூடா இல்லைன்னா வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பா, காதம் குழஞ்சு போயிடுத்துனா இதான சொல்லுவா, உப்பு கூடுதலா இருந்தா ஏன் சமைக்க தெரியலையான்னு கேட்பா, நீ ஒண்ணுமே வேண்டாம்னா அப்புறம் தை சாதம் பருப்பு தொகையில் ஒரு ஊர்கா மிளகா எல்லாம் ஆரம்பிப்பா லிஸ்ட்டு, இவாள்லாம் எங்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு போக போறா. இந்த மாதிரி சில ஸ்திரீகள் சொல்லுவா, ரொம்ப படுத்துல, ஒரு நாள் நான் வீட்டை விட்டு ஓட போறேன், சத்தியமா இவாளால பத்து பேர் ஓடுவாள், இவா ஓடவே மாட்டான், ஒரு நாள் கூட அவ கிளம்பவும் மாட்டா அல்ல ஒண்ணும். சில பேர் சில ஸ்திரீகள் சொல்லுவா, நான் ஊர் எங்கேயாவது போறேன் அப்ப தெரியும் வீடு, நிஜமா அப்பதான் வீடு ஒழுங்காவே இருக்கும், ஏன்னா இவாள இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணுவாளா, அப்புறம் யாரும் எல்லாரும் நான் சொல்றத கேட்கறது இல்லையா. ஸ்திரீகளுக்கு சில பேருக்கு அப்படி ஒரு சுபாவம் உண்டு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு இவாளே பண்ணுவா, அப்புறம் எல்லாரும் இவாளை கொண்டாடணும், கொண்டாடலைன்னா இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லைன்னுவா, அப்புறம் கொண்டாடினா திருப்பி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வேன், இதே பொழப்பு தான் சிலதெல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி இவன் இருந்ததுனால சமர்த்த ராமதாசர் சொன்னார், கவலையே படாத, அடுத்த வாட்டி போக போறேன்னா போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிடுன்ட்டார். அதே மாதிரி ரெண்டு நாள் ஆச்சு, வீட்டை ஏதோ சண்டை வந்து எடுத்து நான் சமர்த்த ராமதாசர் மாதிரி சன்னியாசம் வாங்கிக்க போறேன் அவர் சொன்னா, கையை கூப்பி நான் முடியல நீங்க கிளம்பிடுங்கன்னுட்டேன். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, இப்படி சொல்லிட்டாளே, அவன் சொல்ல மாட்டான்னு நம்பிக்கைலாம் ஓடிட்டு இருந்தான் பாவம், இப்படி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தான். முதல்ல நீங்க கிளம்பினா போது நிம்மதியா நான் இருப்பேன், நீங்களும் நிம்மதியா இருக்கும், நானும் நிம்மதியா இருக்கேன்னுட்டான். பார்த்தா இதுக்கு மேல வீட்டுல இருந்தா மரியாதை குறைஞ்சு போயிடும், அதவாள போகாதீங்கோ போகாதீங்கன்னு சொல்ற வரைக்கும் தானே மரியாதை, போங்கன்னுட்டு அப்புறம் மரியாதை கிடையாது. உடனே அழகா கிளம்பிட்டான், நேர சமர்த்த ராமதாசர் இடத்துல வந்தான், அழகா நமஸ்காரம் பண்ணான், பண்ணிட்டு அழகா சொன்னான், இந்த மாதிரி மனைவி போக சொல்ல வந்துட்டேன். அப்படியாப்ப ரொம்ப சந்தோஷம், நான் கூட ரொம்ப நாளா தனியா இருக்கேன், கூட துணைக்கு ஆளே கிடையாது, நீ வந்துட்ட, கவலையே படாத, நீ போய் அழகா நதியில போய் குளிச்சுட்டு வா அப்படின்னா. உடனே அழகா அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சுட்டு போவான், பத்திரமா, அது வேற வீட்டுல பத்திரமா வச்சு பழக்கமா, அவன் காட்டுல வைக்கிற அங்கெங்க பறந்து போயிடுமா, அழகா ஒரு ஓரத்தை மடிச்சு வச்சு அது மேல கல்ல வச்சு, குரங்கெல்லாம் கிடையாது இல்ல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகாது இல்ல இல்ல, இங்க எப்படியேதானே இருக்கும். சமர்த்த ராமதாசர் சிரிச்சா, இவன் சன்னியாசம் வாங்கிக்க போறான், அழகா சிரிச்சா, உடனே இல்ல ஒண்ணு பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னுட்டா. இவன் போனா நன்னா சிலு 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 சிலுன்னு கங்கோதரியில கங்கையில இறங்கணும், அப்ப தெரியும் சில்லா என்னன்னு, கிளேசியர் உருகி அப்படியே வரும் ஐஸ் தண்ணி அவ்வளவுதான், அதுல போய் இறங்கி குளிர நடுங்கிட்டே வந்தான். வந்து பார்த்தா அவனோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை, பதறிட்டான், இவன் சின்ன ட்ரெஸ்ஸை காணும், யாரும் திருடின், யாரும் திருடர்கள் இருக்கு, அவர் யாரும் திருடல, உன் ட்ரெஸ்ஸ நான் தான் நதியில போட்டுட்டேன்னு, உனக்கு அழுகியே வந்துருது, குளிர் நடுங்கின்னு இருக்கான். ஏன் அப்படின்னா சன்னியாசிக்கு எதுக்குப்பா ட்ரெஸ் வேணும், கோமணம் போதாதான், இன்னில நம்ம அப்படிதான் இருக்கணும், ட்ரெஸ் இருந்தா டெய்லி துவைக்கணும், அப்புறம் சோப்பு வேணும், அப்புறம் உணத்துக்கு கொடி வேணும், அப்புறம் கிளிப்பு வேணும், ரொம்ப கஷ்டம்டா, நம்ம பாடு ஒரு கோமனத்தை கட்டிட்டு இருந்தா ஒரு தொந்தரவும் இல்லைன்னு அழுகியா வந்து கொண்டாட்டி நினைச்சேன். எவ்வளவு அழகா மடிச்சு வைப்பா, குளிச்சுட்டு வரும்போது ட்ரெஸ் வெள்ள எடுத்து வைப்பா. புருஷா எத்தனை வளர்ந்தாலும் ட்ரெஸ் எங்க, டை எங்க, சாக்ஸ் எங்க, எல்லாம் அங்கதான் இருக்கும். ஆனா எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, அப்படி கையில எடுத்து கொடுத்தாச்சுன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் எடுக்க முடியும் அன்னைக்கேதான், நான் எடுத்து கொடு அப்படின்னு விடுவான். அப்படியே அழுகியா வந்தது. எவ்வளவு அழகா என்ன ராஜா மாதிரி வச்சுட்டு இருந்தா பார்த்தான். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு, குளிச்சது வேறையா. அழகா சமர்த்த ராமதாஸ் கிட்ட சாப்பிடறதுக்கு என்ன தோ அப்படின்னு ரோட்டியை கொடுத்தா. என்னது இது அப்படின்னா, ரோட்டி நல்லா வரட்டு வரட்டா சாணி மாதிரி தட்டி வச்சிருக்க, அதை பிக்கவே முடியாது. அவன் கேட்டான், தொட்டுக்கங்க. நம்மளா சன்னியாசிப்பா, தொட்டுக்கெல்லாம் கிடையாது, ஏதோ இன்னைக்கு ரோட்டி கிடைச்சு நாளைக்கு அது கூட கிடைக்குமான்னு தெரியாதுன்னுட்டேன். சரி, ரோட்டியை சாப்பிட்டா உப்பே இல்லைன்னு சொன்னா. உப்பு அப்படின்னா உப்பு எல்லாம் இருந்தா ரோஷன் ஜாஸ்தி வரும். நமக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது. வயிற்று ஒப்புறத்துக்கு தான் ஓன்னு அழ ஆரம்பிச்சான் சமர்த்த ராமதாசர்கிட்ட. என்ன ஆச்சுன்னா, என் பொண்டாட்டி என்ன எவ்வளவு அழகா வச்சுட்டு இருந்தா, நான் என்னமோ சன்னியாசியா இருந்தா சௌக்கியமா இருக்கலாம் நினைச்சேனே, குடும்பமே நன்னா இருந்தது என்ன. அப்ப சொன்னா, இதுதான்ப்பா சன்னியாசம், இதுதான், இதெல்லாம் எல்கேஜி பாடம், இதுலயே எம்பிஏ பிஹெச்டி எல்லாம் உண்டுன்னா. சாஷ்டாங்கமா சேவிச்சான், என்ன மன்னிச்சுடுங்கோ, என் மனைவி என்ன நல்ல ராஜா மாதிரி வச்சிருந்தா. நான் வீட்டுக்கே போய் ஓடி போயிட்டான். வீட்டுக்கு வந்துட்டான், மனைவி கேட்டா என்ன ஆச்சுன்னா, எல்லாம் சொல்லி ஓன்னு அழுது. காலில் வேலை அவ்வளவுதான், அம்மா நீ என்ன போடுறியோ அதை சாப்பிட்றேன், நீ என்ன பண்றியோ நடந்துக்கிறேன், இனிமேல் சந்நியாசம்னு ஒரு வார்த்தைய சொல்ல மாட்டேன்னுட்டான். அடுத்த நாள் எப்பொழுதும் போல சமர்த்த ராமதாசர் பிக்ஷைக்கு வந்தா, அவனுடைய மனைவி சுவாமியை பார்த்து கைகூப்பின, என்னதான் பண்ணிடுங்க ஆதிகாரன், ஒரு நாள்ல மாத்தினீரேனார். உள்ளம்மா அவங்க யதார்த்தத்தை புரிய வச்சேன், குடும்பத்தை எவ்வளவு சௌக்கியமா இருக்கான், எவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு நடக்கிறது, எத்தனை தூரம் பார்த்து பார்த்து எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான்னு புரிய வச்சேன். கண்கள்ல ஆனந்த பாஷம். அவர் சொன்னா, நான் கூட பயந்து போயிட்டேன், நிஜமாவே அவர் நீங்க சன்னியாசி ஆக்கிடுவேளோன்னு நினைச்சேன். அவர் சிரிச்சார். சன்னியாசம்னு ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி வர்றது இல்லாம, அவ உள்ளுக்குள்ளேந்து தானாகவே வரக்கூடிய ஒரு உணர்வு. இது வெளியில இருந்துலாம் ஃபோர்ஸ் பண்ணிடலாம், வரவே வராதுன்னு சொல்லி இனிமேல் அவன் தைரியமா குடும்பத்தை ஒழுங்கா இருப்பான், சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு அவனுக்கும் அவளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி. அப்ப யார் யார் குடும்பத்துல இருக்கணும், அவ எப்படி வாழணும், இதை சொல்லி கொடுக்கறதும் குருவுடைய தர்மம். நாரதர் 5 வயசு துருவனுக்கு சொல்லி கொடுத்தார். சமர்த்த ராமதாசர் இந்த மாதிரி சன்னியாசம் சன்னியாசம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவன அவ்வளவு அழகா வாழ வச்சார். ராமானுஜர் பெண்பித்தனா இருந்தவரை குடும்பத்துல இருக்க வச்சார். ஆனா அதே சமயத்துல ரங்க பக்தியையும் பண்ண வச்சார் குரு. இந்த நாம ஜபம் பலவிதமா நம்மளை பக்குவப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் யூனிக் இல்லையா, ஒவ்வொருத்தருடைய தம்சிங்கருடைய அந்த ரேகையெல்லாம் ஒரே மாதிரி இல்லை, மாறி மாறி தானே இருக்கு. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணும், அதை குரு அழகா பார்த்து பண்ற. சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய சுயமரியாதை சில பேர் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவேன். அப்ப அவளை ஜெயிக்கிற முறைகளை கூட குரு அழகா சொல்லி கொடுக்கிறார். பல சந்தர்ப்பங்கள்ல குருவே நம்முடைய சுயமரியாதைய நிரூபணம் பண்றதும் உண்டு. ஆதிசங்கர் பகவத் பாதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன். எல்லாருமே தெய்வம் இல்லேன்னு ஓடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல பிரம்ம சத்தியம் அப்படின்னு புரிய வச்ச ஒரு பெரிய ஆச்சாரியன் ஆதிசங்கர பகவத் பாதம். ஒரு சந்தர்ப்பத்துல நிறைய சிஷ்யர்கள் உண்டு. அதுல ஒரு சிஷ்யர் பெருசா ஒன்னும் அவருக்கு பெரிய படிப்பறிவு எல்லாம் ஒன்னும் கிடையாது, ஆனா குரு மேல அப்படி ஒரு அபாரமான நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கைனா அன்கண்டிஷனல் ஃபெய்த். மலையிலேருந்து குரு குதினா குதிச்சு அவ்வளவுதான், ஏன் எதுக்கு என்னது குதிக்க சொல்லிருக்கு, அடிபடுமே உடஞ்சிடுவானு செத்து போயிடுவேன் ஒன்னும் கிடையாது, குதினா குதிப்பார். அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் அவ்வளவுதான். ஜப்பான்ல பாசுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மரியாதை வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியும் நல்ல சத்குரு ஆகணும்னா ஜப்பான்ல பாஸ் ஆயிடணும். அப்ப குரு காத்தால உட்காந்து நாமஜபம் பண்ண எல்லாரும் நாமஜபம் பண்ணுவா. குரு சாயங்காலம் உட்காந்து ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ண எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுவா, அழகா சமத்தாயிடுவா. இப்படிதான் ஆகணும் போல இருக்கு. அத்தனை ஆச்சரியம் ஆதிசங்கர பகவத் பாதர், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சத்குரு. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் கரைக்கு இந்த பக்கத்துல இருக்கார் சில சிஷ்யாளோட. ஒருத்தர் பத்தி யாருக்குமே ஒரு பெரிய மரியாதை கிடையாது. அவர் பாட்டுக்கு ஏதோ குருவுடைய வேலைகள்லாம் பண்ணுவார், துணி துவைப்பார், காய வைப்பார், இப்படிதான் இருந்துருப்பார். அவர் குரு ஏதாவது வேதம்லாம் சொல்ல ஒரு பாட்டு உட்காந்து கேட்டு இருப்பார். பெருசாலாம் ஒன்றும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் அவர் இல்லாமல் குரு பெருசா பாடம் எடுக்க மாட்டார். ஆதிசங்கர பகவத் பாதம் அப்ப ஒரு நாள் ஆதிசங்கர் பகவத் பாதர் வேத பாடம் எடுக்க போறார். எல்லா சிஷ்யாலும் வந்துட்டு அவர் வரல. உடனே அப்படி பாக்கிறார், அவரை காணலையே அப்படின்னு பாக்கிறார். அப்ப எல்லாரும் சொல்றா, அவனுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், அவன் வந்தாலும் ஒண்ணுதான் வரலனாலும் ஒண்ணுதான். பெருசா நீங்க சொல்ற விஷயத்த உள்ள வாங்கிண்டு அதை யோசனை பண்ணி கேள்வி தான் கேட்க போறது கிடையாது, அவனும் செவரும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. சங்கரருக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. ஏன்னா உலகத்துல பிரயோஜனம் இல்லாதவர்கள்னு யாரும் கிடையாது, மோசமானவர்கள்னு யாரும். எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான், எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு. நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சில பேர்லாம் ரொம்ப கேவலமா நினைப்போம், கேவலமா நடத்துவோம், இது நம்முடைய சுபாவம். சங்கரருக்கு அது பிடிக்கல. எல்லாரும் ஆத்மா, எல்லாருக்குள்ளையும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சங்கரர் தீர்மானம் பண்ணிட்டார். உடனே கரைக்கு அந்த பக்கம் இருக்கணும், ஏ இங்கவா அப்படின்னு கூப்பிட்டார். அவ்வளவுதான், அவர் கரைக்கு அந்த பக்கத்துல இருக்கா, சங்கரர் கரைக்கு இந்த பக்கம் இருக்கா, நடுவில் ஓடம் இல்லை, படகு இல்லை, வரத்துக்கு ஒரு பிரிட்ஜு கிடையாது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டோம். கிடுகிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டார் கங்கை மேல. இவர் எங்கெல்லாம் பாதம் வச்சாரோ அங்கெல்லாம் ஒரு பத்மம் வந்து அவர் பாதத்தை தாங்கிட்டு, அதனாலேயே அவருக்கு பத்மபாதர் அப்படின்னு ஒரு திருநாமம். கடகட கடகட கடகன்னு கங்கையை கிராஸ் பண்ணி வந்துட்டா. சிஷ்யாளுகள்லாம் தூக்கி வாரி போட்டது, என்ன தண்ணி மேல நடக்கிறதுன்ற ஒரு சித்து. அந்த மாதிரி ஒரு சித்து வேற மாதிரி நடந்து வந்துட்டா. அவர் வந்தவொடனே எல்லாரும் கேட்கறாயே, அவர் பேர் சனந்தனன் அப்படின்னு பேரு சன்னியாச தர்மத்துல. நீ எப்படி இப்படி வந்தாய்? குரு கூப்பிட்டால் வந்தேன். அப்ப அவன் கேட்கற, ஏன்டா வழியில கங்கை இருந்ததே, எப்படிடா கிராஸ் பண்ண? கங்கை இருந்ததா? அவருக்கு தெரியவே இல்ல. அவர் என்ன தர மாதிரி நடந்து வந்துட்டார். ஆனா அந்த குரு மேல வச்ச நம்பிக்கை, இவர் பாதம் வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த பகவான் பத்மமா வந்து அவரை தாங்கினால பத்ம பாதர்னே அவருக்கு ஒரு திருநாமம் வந்துடுச்சு. அப்ப சிஷ்யால் எல்லாம் சங்கரர் ஒரு பார்வை பார்த்தார். அத்தனை சிஷ்யாலும் தலை குனிஞ்சுட்டா, மன்னிச்சுடுங்க குருவே, என்னமோ நாங்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்றோம், பெரிய வேதாந்தத்துடைய எல்லைக்கு போயிட்டோம்னு நினைச்சோம், ஆனா இந்த அளவுக்கு அன்கண்டிஷனல் ஃபெய்த் எங்க கிட்ட இல்லை, நதினு கூட தெரியல, ஆனா அவ்வளவு அழகா கிராஸ் பண்ணி விட்டா, அஷ்டமா சித்திகள்லாம் அவருக்கு உண்டு இல்லைன்னு கூட தெரியாது, ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டாருன்னா நிஜமாவே அவர் பெரியவர் தான் அப்படின்னு எல்லாரும் அவரை ஒத்துண்டார்கள். பத்மபாதர்ன்ற அந்த சிஷ்யனுடைய பெருமைய ஆதிசங்கர் பகவத் பாதர் தானே நிரூபணம் பண்ணார். இப்படி குருமார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பலவிதமா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. குரு நம்முடைய அகம்பாவத்தை வதம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈகோ நமக்கு ரொம்ப நன்னா வர்றது ஈகோ தான். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கினா முதல்ல வர்றது ஈகோ தான், நான். அது சமயத்தை சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் எழுந்துட்டேன், அது பெரிய ஈகோ, நான் சீக்கிரம் எழுந்துட்டேன், இல்லாட்டி நான் நைட்டு நான் ஒழுங்காவே தூங்கலை, நாலு நாளா ஒழுங்கா தூங்கலை, என்னெல்லாமோ சொல்லுவோம். சமயத்துல இந்த ஃபிளைட்லாம் டிராவல் பண்ணிட்டு வருவோம், அப்பா ஃபிளைட் ஜேர்னி பெரிய தியாகம் பண்ண மாதிரி 15 மணி நேரம் அவளுக்கு வேணும்னு வரும். உலகத்துக்காக யார் நம்ம யாரும் டிராவல் பண்ணல, அவளுக்காக டிராவல் பண்ண, அதுக்கு ஃபிளைட் ஜேர்னி ஒரே டயர்னஸ் ஹாரிபிள், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொல்லி அந்த அந்த கேட்கறவாளுக்கே டயர்டாயிடும். நம்ம சொல்றதை கேட்டு அவ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற போல டயர்டாயிடுவா பல சந்தர்ப்பங்கள்ல. நம்ம மனசு இருக்கு பாருங்க, எப்பவுமே நம்ம கஷ்டப்படுறோம். இந்த சில பேர்லாம் ஆத்துல மூத்தவாளா இருப்பா, எப்பவுமே ரொம்ப பாவம், அந்த குடும்ப பாவம் சமையே நான் தான் தாங்குறேன், என் குடும்பத்தை கஷ்டப்பட்டு நான் தான் காப்பாத்தினேன், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஈகோ எல்லாம் சேர்ந்து நம்மளை ரொம்ப காம்ப்ளிகேஷன்ல கொண்டு விட்டுறது, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. குரு ஈகோவை வதம் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். ஏன்னா நமக்கு பரம விரோதிய நம்முடைய ஈகோ தான். நம்ம சுத்தி இருக்கிறவா எல்லாம் நம்மளை ஈகோவோட வளர்த்து விட்டுருவா. இந்த ஈகோவை தைரியமா அடக்கக்கூடிய பலம் சத்குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அதுல மகாசமத்து காஞ்சி மகா பெரியவா, ரொம்ப அழகு, ரொம்ப டிப்ளமேட்டிக் வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஈகோ அப்படின்னா அது காஞ்சி மகா பெரியவா தான். ஒரு சந்தர்ப்பத்துல மகாபெரிவாவில் பார்க்க ஒருத்தர் வந்தார், ஒரு பிராமணர். அவர் சமையல்காரர், நல்லா கேட்டரிங் பிசினஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சுருக்கார். ஆனால் பெரியவாட வந்தார், கை கூப்பினார், பெரியவாள் நிறைய பழம் எல்லாம் அப்படி வச்சார், நல்லா சேவிச்சார், கட்டா பணம் எல்லாம் வச்சார் அப்படிலாம் சொல்லிட்டு பெரியவா கேட்டார், எப்படி போயிட்டு இருக்கலாம்? நல்லா போயிட்டு இருக்கேன், ஒரு குறை இல்லை, டெய்லி வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் எல்லாம் பண்றேன் அப்படின்னு பெருமையா பெரியவா முன்னாடி பீத்திட்டார். பெரியவாளுக்கு தெரியுமே நம்ம எக்ஸ்பிரஷன் என்ன, நமக்கே தெரியும்ல, யாராவது ஒருத்தர் ரொம்ப அப்படி தற்பெருமை பேசினா நிச்சயமா நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியறது மகாத்மாக்கள். அதோ காஞ்சி மகா பெரியவா ஸ்வயம் பிரம்மஸ்வரூபமாச்ச அப்படின்னு தலையாட்ட பெருசான பதில் சொல்ற. அப்ப இன்னொரு அம்மா வந்து சேவிச்சா, பார்க்க ரொம்ப சாதாரணமா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருந்தா, அழகா நமஸ்காரம் பண்ணா. பெரியவா கேட்டா, எப்படிமா இருக்கு குடும்பம் எல்லாம்? நல்லா இருக்கு பெரியவாளுடைய ஆசீர்வாதம், சௌக்கியமா இருக்கேன், ஒரு குறை இல்லை, பெரியவாவோட அனுகிரகம் இருக்கு, எனக்கு என்ன குறை அப்படின்னு அழகா எல்லாம் சேவிச்சு விட்டா. சேவிச்சு சொன்ன பெரியவா இந்த முன்னாடி வந்து பெருமை பித்திருந்தாரு, அவர்கிட்ட சொன்ன இந்த அம்மா கூட டெய்லி அன்னதானம் பண்றா, டெய்லி ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்றான்னுட்டேன். அந்த பொம்பளை நடுங்கி போயிட்டா, நான் அன்னதானம் எல்லாம் பண்றதே இல்லையே பெரியவா, நீங்க யாரோ நினைச்சு என்ன சொல்றது கூட இருக்கு, நான் இல்ல, நான் 1000 பேருக்கு என் லெவல்ல எங்க பிரபு அன்னம் பண்ண முடியும், நான் ஏதோ சின்னதா ஒரு மெஸ் மாதிரி வச்சு ஏதோ ஓட்டின்னு இருக்கேன், வரவாளுக்கு ஏதோ பண்ணிட்டு ஓட்டின்னு இருக்கேன், நான் அன்னதானம் பண்ணல பெரியவா. பெரியவா சொன்னார், நீ பண்ணிட்டு இருக்கேம்மா, காத்தால இருந்தா என்ன பண்ணுவ சொல்லு அப்படிங்க. உடனே அவர் சொன்னா எல்லாம் குளிச்சு விட்டு டெய்லி சுவாமி எல்லாம் சேவிப்பேன், குளிச்சு விட்டு என்னோட இதெல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து எங்க எறும்பு புத்து இருக்கோ அதுல போட்டுட்டு வருவேன். பெரியவா சொன்னார், இதைத்தான் நான் சொன்னேன், எறும்பு புத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கும், அன்னதானம்னா மனுஷாளுக்கு போடுறதான்னு கிடையாது, ஒரு பிடி அரிசியில, ஒரு பிடி அரிசின்றது நமக்கு ஒண்ணு பெருசு இல்லை, ஆனா எறும்புகளுக்கு அவ்வளவு பெரிய ஆகாரம் அது, அத்தனை எத்தனை எறும்புகள் சாப்பிடும், அதனால டெய்லி போடுன்னு இருக்கேன், அது போடுறியோன்னு அத்தனை ஜீவனுக்கு வயிறார உணவு போடுற அன்ன பூர்ணிடிமா அப்படின்னு தீவ டெய்லி இந்த மாதிரி டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா அண்ணாரு அப்படின்னு அவ்வளவுதான். அந்த பெரியவர்கிட்ட வார்த்தை ஒண்ணுமே சொல்லல, நீ பண்றது அன்னதானமே கிடையாது அப்படின்ற மாதிரி. உடனே சொன்னவர் தலை குனிஞ்சின்றார், கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. பெரியவாளை பார்த்து கையை கூப்பிட்டார், மன்னிச்சிடுங்க பெரியவா, என்னமோ நான் ரொம்ப பெரிய காரியம் பண்றேன்னு நினைச்சேன், புரிஞ்சுடுத்து பெரியவா சொன்ன விஷயம் புரிஞ்சுடுத்து, இனிமேல் அகம்பாவ படமாட்டேனுட்ட. பெரியவா முகத்துல ஒரு சமாதானம், அப்பாட புரிஞ்சுட்டாரே அப்படின்னு. மத்த அத்தனை பேருமே நிறைய பேர் மாதிரி திரும்ப வீதி லைன்ல நின்னா, ஆஹா வாயை திறக்கப்படான்னு நினைச்சுட்டா, நம்ம வாயை திறந்தோம்னா கஷ்டம். இப்படித்தான் குரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகா பக்குவப்படுத்துறா. இதுக்குதான் குருகன். இப்ப இந்த ஈகோ, இப்ப டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன், இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு 100 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு நீங்க உங்க சொந்தக்காராக்கிட்டயோ தெரிஞ்சவாக்கிட்டயோ சொல்லுங்களே, அவ உங்களை அடுத்த வாரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்பொழுது வார வாரம் 100 பேருக்கு அன்னதானம் பண்றா, இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா. இப்ப தானாவே கொம்பு வளர்ந்துடும், நமக்கு அந்த கொம்பு வளர்றதே தெரியாது. எப்பவுமே எப்படின்னா, இப்ப தூக்கத்தை இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியாது, அகம்பாவத்தை இருக்கும்போது அகம்பாவத்தை இருக்கும்னு தெரியாது, அடி வாங்கின பிறகுதான் அது எல்லாருக்குமே புரியும். இது சுபாவம், எல்லாருமே என்ன பண்ணுவா, இதையேதான் சொல்லி 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 கடைசியில நானும் ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிடும். சில பேர்லாம் நான் பாத்திருக்கேன், டெய்லி கோவில் பண்ணிட்டு இருப்பாளா, உடனே கோவில் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி டெய்லி கோவிலுக்கு வந்துருவா அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல போக முடியாம ரொம்ப டயர்டா இருக்கும், அப்படி வேற வேலை இருக்கும், இதுதான் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பாருங்க, இதுக்காகவே கோவில் போயிட்டு வந்துருவா. டெய்லி கோவில் தான், அப்பா அட அப்பா கோவில் அப்பா அட போயிட்டு வந்து ஏண்டா போனோம்னு ஆயிடுங்க, அதுக்கு போயே வேண்டாமே, கஷ்டப்பட்டு கோவிலுக்கு போயிட்டு. இது ஸ்டேட்டஸே கிடையாது, இது ஒரு ஆத்மா அனுபவம், இது அடுத்தவாளுக்காக விஷயமே இல்லை. பக்தி நாம ஜபம் பகவத் தியானம்ன்றது அடுத்தவாளுக்காக இல்லை, நமக்காக. காத்தால எழுந்த உடனே பல்லெல்லாம் தேய்ச்சு ஆய் மூச்சாலாம் போயிட்டு முகம் பிரசன்னா, யாரும் தூக்கம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நல்லா பல் தேய்ச்சேன், இன்னைக்கு நல்லா ஆய் மூச்சாலாம் போனேன் அப்படின்னு நம்ம போய் சொன்னாங்க, எவ்வளவு ஹாரிபிளா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் நல்லா பக்தி பண்றேன், நான் டெய்லி கோவில் போறேன், நான் கரெக்டா ஸ்லோகம் எல்லாம் சொல்றேன்னா, இது பண்ணலன்னா அசிங்கம், பண்ணா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குரு நம்மள அவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறாரு. நம்மள நிறைய பூஜை பண்றோம், நமக்கு ஒரு ஈகோ வந்துடும், நான் கரெக்டா பூஜை பண்றேன், கடைசியில பார்த்தா என்னைக்காவது பூஜை பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் எல்லாம் நமக்கு வந்துடும். ஈகோ வராம நம்மள காப்பாத்துறது சத்குருவும் நாம ஜபமும். இந்த நாம ஜபம் அவ்வளவு அழகா நமக்கு ஜோரா ஒவ்வொன்னத்தையும் பார்த்து 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 புரிய வைக்கும். அது குரு சொல்ற நாமஜம் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், கிளீனா பகவத் தரிசனம் கிடைக்கும். பிரகலாத் நல்லான சம்பேன திருஷ்யத்தேன்றான், தூண்ல நரசிம்மன் இருக்கான் அப்படின்னு பிரகலாத் தைரியமா தீர்மானமா சொல்றான். ஏண்டானா அந்த ஓம் நமோ நாராயணாயன் ஜபிச்சு 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 அத்தனை அழகா அவனுக்கு பிரத்யக்ஷத்துல பகவத் தரிசனமே கிடைச்சுடுத்து. அவ்வளவு சிரேஷ்டம் குரு மகிமா, அத்தனை சிரேஷ்டம் பகவன் நாம சங்கீர்த்தனம். வால்மீகிக்கே அவர் முதல்ல நாரத ராமான்னு சொல்லு அப்படின்றார். வால்மீகிக்கு ராமா வரமாட்டேங்கிற அத்தனை பாவத்துல. உடனே அழகா நாரத மகரிஷி ஒரு மரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்கிறார். மராமரம்ன்றான், இதையே ஜபின்னுட்டு போயிட்டார். அவன் மராமராமராமராமராமராமராமரானே ஜெபிச்சிருக்க. மராமரம் 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 கடைசியில் இம்பு போயிடுது. மராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராமராம இந்த மரான்ற சப்தம் ஒரு ஸ்திதியில ராமன் மாறிடுத்து. இந்த டங் திச்ச நிறைய சொல்லுவோம் இல்லையா, இது யாரு திச்ச சத்த தாத்தா திச்ச சத்த கரதான் வரும். அந்த மாதிரி இந்த மரா மாறான் ஆறி கடைசியில ராமான்னு மாறி அவரை சுத்தி புத்து கட்டினது கூட அவருக்கு தெரியல. வால்மீகம் அப்படின்னா புத்து, அதுல இருந்து வெள்ளம் வந்ததுனால வால்மீகி. அந்த ராமன் நாமம் அவரை ராமாயணம் எழுத வச்சது. ராமனுடைய பிள்ளைக்கு லவகுச்சான் பெயர் வச்சு ராமனுடைய பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். குலகுரு யாருன்னா வசிஷ்டர், ராமனுடைய குலத்துக்கு குரு வசிஷ்டர். அவர் தான் எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனா வால்மீகி ராமநாமம் ஜபிச்சதனாலே அவ்வளவும் பண்ணி ராமனுடைய குழந்தைகளுக்கு பெயரையும் வச்சு ராமநாமத்தையும் உபதேசம் பண்ணி அவர்களுக்கு ராமாயணத்தையும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா பகவன் நாம சங்கீர்த்தனம். உங்களுக்கு ஒரு தகுதியுமே வேண்டாம், பெருசா மனசு லயப்படலன்னு கவலையே படாதீங்க. நீங்க பாட்டுக்கு மனசுக்குள்ள கிருஷ்ணாராம கோவிந்தா சொல்லிண்டே இருக்கும். ஏதான ஒரு நாமம் சொன்னா ரொம்ப ஈஸி, கிருஷ்ணா அல்லடி ராமா அல்லடி கோவிந்தா அல்லடி நரசிம்மா ரங்கநாத ஏதோ ஒரு நாமம் விடாம சொல்லிண்டே வர வர அது குரு மூலமா உபதேசம் ஆயிடுத்துன்னா நன்னா மனசுல நிற்கும். விடாம சொல்லிண்டே வர 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 தானாகவே கிளீனா துருவன மாறி பிரகல்லாதன் மாறி ஜம்மனு பகவான அனுபவிக்க முடியும். உங்க தகுதியோ ஸ்டேட்டஸோ உங்களுக்கு பெரிய சான்ஸ்கிரிட் தெரிய வேண்டாம், நிறைய ஸ்லோகங்கள் தெரிய வேண்டாம், பெரிய ஆச்சாரம் அனுஷ்டானம் ஒண்ணுமே வேண்டாம். விடாம நாம ஜபம் மட்டும் ஜபிச்சுண்டு வந்தேன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துடும். அது பாட்டுக்கு இப்ப எல்லாம் ஹெட்போன் எல்லாம் வச்சுட்டு பாட்டுலாம் கேட்டுட்டு போறோம் இல்லையா, அந்த மாதிரி விடாம மனசுக்குள்ள வெறுமை ஜஸ்ட் உங்களுக்கு அது பெரிய ஸ்ரத்தையெல்லாம் வேண்டாம். பகவான் ஸ்ரத்தையோட கேட்கறான், பகவான் பகு ஸ்ரத்தையோட கேட்கறான். இந்த குழந்தைகள்லாம் பேசுறது எவ்வளவு ஸ்ரத்தையோட நம்ம கேட்கறோம். அதுக்கெல்லாம் உடம்பெல்லாம் முடியலன்னா அது என்னெல்லாம் சொல்றதுன்னு கவனமா கேட்கிறோம் இல்லையா. தூக்கத்துல குழந்தை பக்கத்துல யாராவது வளரணும் ரொம்ப சின்சியரா கேட்டு இருக்கும், ஏன் அப்படி வளரணும் அப்படின்னு. நம்ம வளரத கேட்க மாட்டோம், பக்கத்துல யாராவது குரட்ட விட்டா என்னமா குரட்ட விடுற பா அப்படின்னு. அப்ப நம்ம தூக்கத்துல கவனமே இல்லாம விடுற குறட்டையே பக்கத்துல அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ்னால அவ கேட்டு சொல்ற அடுத்த அவன் பக்கத்துல மனுஷன் படுப்பானா அப்படின்றோம். இப்படி ஆ குரட்டை விடுவே, நான் நன்னா தூங்கி, ஆமா நீ நன்னா தூங்கி, நான் எங்க தூங்கினேன் அப்படின்னு எடுப்போம். அப்ப நமக்கு தெரியல, ஆனா பக்கத்துல இருக்க கவனிக்கிற இல்லையா. அதை விட வசதி சுவாமி நம்முடைய ஒவ்வொன்றத்தையும் அவ்வளவு அழகா கவனிக்கிற. ஒரு கை குழந்தை இருக்கு வச்சுக்கணும், அது வளர்றத பத்தியோ அதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு ஏதான ஒண்ணு அது கவனிக்கிறது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாப்பாடு கூட அது ரசிச்சு சாப்பிடுறோம், பசிக்கு சாப்பிடுறோம்லாம் கிடையாது. ஏதோ ரைம்ஸை பார்த்துண்டு காக்கா குருவியை காட்டிண்டு அது எதையோ ஒன்று அது மைண்டை டைவெர்ட் பண்ணி தான் இன்னி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கறது உலகத்து நேதியா இருக்கு. அந்த காலத்தில் தான் கதையை சொல்லி சொல்லுக்கோ காட்டி கொடுப்பா, அப்படி காக்காவை பாரு, சந்திரனை பாரு, குயிலை பாரு, அப்படி பக்கத்தில் பூச்சாண்டி மாமா பாருன்னு. முக்காசு நாங்கள்லாம் நிறைய பூச்சாண்டி மாமாவா இருக்கும். ஆனா இந்த காலத்துல ரைம்ஸ் எதையோ ஒன்று சில குழந்தைங்க மொபைல கொடுத்துருந்தா வச்சுக்கோங்களா, அது பாட்டுக்கு எதாவது நோண்டிட்டு இருக்கு வாயில சாப்பாடு ஊட்டிடுவோம். ஆனா அது கவனமே இல்லாம தான் சாப்பிடுறது, அது என்ன டேஸ்ட்னு தெரியாது, அது சாப்பிடுற வஸ்து என்னன்னு தெரியாது, அதுக்கு பசின்னு அதுக்கு தெரியாது. ஆனா அம்மா சொல்லுவாரு பசி சின்னுங்கிறது அப்படின்னு. ஆனா அது கொடுப்பா, அது கவனமே இல்லை, ஆனாலும் அது முழுக்க அது சாப்பிட்ற வரைக்கும் அம்மா விடுறது இல்லையோன்னு. அது போல ஒரு சின்சியரா பகவான் நம்ம கிட்ட இருக்க. அதனால எனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, மைண்டு ஓடுறது ஒரு கவலையும் வேண்டாம். நீங்க ட்ரெயின்ல ஏறி ஆச்சுன்னா சின்சியாரிட்டியோட அழகா அப்படியே ட்ரெயின்ல நான் உட்காந்துருக்கேன், ரொம்ப சின்சியரா இருக்கல், நீங்க பாட்டுக்கு ரைட் கடைசி ஸ்டேஷன் இறங்கலாம், தூங்கலாம், ரெடி மொபைல் பாத்துக்கலாம், எவ்வளவு கேஷுவலா இருக்கு. ஆனா அந்த ட்ரெயின் உங்களை கரெக்டா ஐஷன்ட் பண்ணிட்டு ரொம்ப சின்சியரா அது எங்க நிக்கணுமோ நிக்கிற கிளீனா பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இதுவே பண்ணும் அப்படின்னா பகவான். இப்ப மொபைல் எல்லாம் அலாரம் வச்சுட்டோம், நம்ம தூங்கிடணும், அது செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 5:30 ஆறு மணிக்கு அலாரம் எழுப்புறதோன்னு. அப்ப ஒரு அச்சேதன வஸ்து தானே, நம்ம செட் பண்ணிருக்காது. அப்ப அதுவே பண்ணும்னா அந்தரியாமி பகவான் அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணுவான். அதுக்குத்தான் நாம ஜபம். நாம ஜபத்தை நீங்க பாட்டுக்கு விடாம உட்கார்ந்தாலும் எழுந்தாலும், கோபிகள்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. கோபிகள் எங்கேயும் போய் தபஸ் பண்ணா, பெரிய கோவிலுக்கு போய் பூஜை பண்ணா, உபவாசம் இருந்தாலும் கிடையாது, எப்பொழுதுமே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சுண்டே இருப்பா. அந்த ஜபமே அவர்களுக்கு கிருஷ்ணனோட அத்தனை விதமான அனுபவங்களை கொடுத்தல். அதனால வீண் போகாதது பகவானுடைய நாம ஜபம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, ஒருத்தர் பாக்ஸர் இன்னொருத்தர் லாயர். இந்த பாக்ஸர் எப்பொழுதுமே அழகா நிறைய ராமநாமத்தை ஜபிப்பார். அந்த ஃப்ரெண்ட் லாயர், அவர் எத்திஸ்ட், அவருக்கு பக்தி நாமஜபம் இதெல்லாம் துளி கூட பிடிக்காது. இந்த ஃப்ரெண்ட் எவ்வளவு பார்த்தாலும் ஒரு நாள் சொல்லிட்டே இருந்தார், நிறைய சொல்லுடா ராமா சொல்லுடா, அதான் மாட்டேன் அப்படின்ட்டார். ஒரு நாள் இந்த லாயர் இந்த பாக்ஸர் வீட்டுக்கு வரார். அப்ப உள்ள வந்தவனே பாக்ஸர் வந்து அடி அடிச்சது கீழே விழுந்தவொடனே மேல உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டு சொன்னார், இப்படி கையில இப்படி வச்சுட்டு, நீ ஒழுங்கா இப்ப ராமான்னு சொல்றியா, என்ன ஓங்கி குத்துட்டமாடா அப்படின்னா இந்த ஃப்ரெண்டு. உடனே அந்த லாயர் சிரிச்சுட்டே சொன்னா, நீ என்ன வேணா பண்ணுடா, ராமான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான். உடனே அந்த பாக்ஸர் அவனை இறுக்கி கட்டி பிடிச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னா, எதுக்குடான்னு, ராமான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி ராமான்னு சொல்லிட்டேன். இந்த ராமநாமம் அவ்வளவு சக்தி, எந்த காரணத்தை கொண்டும் இந்த ராமநாமத்தை நீ யாருக்கும் வித்துடாத, இதுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு அப்படின்னுட்டான். அவரும் சிரிச்சு, அட போடா நீ வேலை எடுத்துறேன், ராமான்னு ஒரு சப்தமா அதுக்கு ஒரு நல்லது நடக்குமா, போடா முட்டா பயலே அப்படின்னு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆயாச்சு, அந்த லாயருக்கு அந்திம காலம் வந்துடுச்சு. சில வருஷங்கள் பல வருஷங்கள் கழிச்சு இறந்து போயாச்சு. இந்த லாயர யமதர்மராஜனுடைய பட்டணம் சம்யமினி பட்டணத்துக்கு அழிச்சுட்டு போனார்கள். அங்க போய் உட்காந்துட்டு இவருடைய பிளஸ் என்னெல்லாம் உண்டு என்ன மைனஸ் எல்லாத்தையும் வாசிச்சிருந்தார். அப்ப சித்திரகுப்தன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் கூட இருந்தாலும் பண்ணதே இல்லை, நல்ல திருடனுக்கு எல்லாம் வக்காலத்தை வாங்கி அவனெல்லாம் வெளில விட்டார், கொலகாரனுக்கு எல்லாம் வக்காலத்தை வாங்கி அவன் தண்டனையை குறைச்சார், இவர் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சார், நன்னா போய் பேசுவார், லாயர் இல்லை இவர் லையர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். உடனே யமதர்மராஜன் என்ன தண்டனை கொடுக்கலான்னு எல்லாம் பிளான் பண்ணும்போது லாயர் கை தூக்கினார், என்ன அப்படின்னார், இவர் ஆனர் அவர் சொல்றது தப்பு, நான் ஒரே ஒரு நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்ன நல்லதுன்னு, ஒரு தடவை என் ஃப்ரெண்ட சொன்னா, என்ன ராமான்னு சொல்ல சொன்னா, நான் ராமான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு ராமா சொல்லியிருக்கேன், அது இருக்கும் பார்க்க சொல்லுங்க, ஒழுங்கா பார்க்கல அப்படின்ட்டார். உடனே சித்திரகுப்தன் எல்லாம் பார்த்தா, ஆமா ஒரே ஒரு நாள் ராமான்னு சொல்லியிருக்கார். அப்ப உடனே யமதர்மராஜா சொன்னார், சரி இந்த ராமநாமத்தை என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கு பதில் உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன் அப்படின்னாரு. அப்ப இந்த லாயர் லாயராச்சே அவர் கேட்டார், முதல்ல இந்த ராமநாமத்துக்கு என்ன பிரயோஜனம், என்னெல்லாம் கிடைக்கும் எனக்கு அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்றேன்னுட்டார். யமதர்மராஜா பார்த்தா, அது வந்து எனக்கு பெருசா தெரியாது, ஆனா ராமநாமம் ரொம்ப நல்லது அப்படின்லாம் தெரியும். அவர் சொன்னார், அது என்ன கரெக்டா, இது இவ்வளவுதான் கொடுக்கும், ஒவ்வொன்றுக்கு ஒரு வேல்யூ உண்டு இல்லையா, அப்ப ராமநாமத்துடைய வேல்யூ என்ன நான் சொல்லுங்கோ அப்படின்னுட்டார். யமதர்மராஜன் பார்த்தார், எனக்கு தெரியலப்பா ஒண்ணு பண்ணலாம், நேர இந்திரன் இடத்துல போய் அழகா கேட்போம், சரி அப்படின்னு வந்தார். யமன் அழகா அவருடைய வாகனத்துல உட்கார்ந்து வந்தார், இவர் கூட நடந்து வந்தார். இவர் கொஞ்ச தூரம் பார்த்தார், உனக்கு பதிலே தெரியல, நீ நடந்து உட்காந்துட்டு வரேன், நான் நடந்துட்டு வரேன், லாப்படி தப்பு, நீ கீழே இறங்குன்னு சொல்லி இவர் மேல ஏறி உட்காந்துட்டார். யமனுடைய வாகனத்துல கால வாகனத்துல ஒரு ஜம்மன் இரும வாகனம் மாதிரி ஜம்மன் ஒரு உட்காந்துட்டார். யம தர்மராஜன் மாடு மேய்க்கிற மாதிரி இவரையும் வச்சுட்டு ஓட்டிட்டு போறார். இந்திரன் பார்த்தான், அதிசயமா இருந்து, என்ன யம தர்மராஜா நீங்க நடந்து வர, இன்னொருத்தர் புது போஸ்ட் அவர், இவர் நீங்க என்ன விஆர்எஸ் வாங்கிட்டு வரலாம்லாம் கேட்டான். யமதர்ம அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களுக்கு தான் நல்ல பழக்கம் உண்டு, ராமநாம மகிமையை சொல்லுங்க. இந்திரன் எப்படி சிரிச்சார், அது ராமநாமம் ரொம்ப வசதி, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இப்படி லாயர் பார்த்தான், இப்படி வழவழா கொல கொலாம் கரெக்டா என்ன கிடைக்குமோ உள்ளபடி சொல்லணும், நீ ஏமாத்துறா, நானே லாயர் என்கிட்டயே வா அப்படின்னா. இந்திரன் பார்த்தான், சரி வம்பே வேண்டாம், நம்ம பிரம்மதேவரிடத்துல போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அழகா கிளம்பினார்கள். அழகா யம தர்மராஜனுடைய வாகனத்துல உட்காந்து இப்ப ஐராவதத்து மேல இந்திரன் வரான். இவன் பார்த்தான் அந்த லாயர், சாச்சா இரும மாட்டு மேல நம்ம போகிறது, இதை விட ஐராவதம் கம்ஃபர்டபுளா இருக்கும் போல யம இந்திரனை பார்த்து நீ கீழே இறங்கு, நாளில் உட்காரு. ஏன் அப்படின்னா, எனக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு அதோட மகிமை தெரியல, உனக்கும் தெரியலையோன்னோ, நீ யமனோட வேணா அந்த வாகனத்து மேல டபுள்ஸ் வந்துரு, நாளில் தனியா வருவேன், ஐராவதத்து மேல உட்காந்து விட்டான். இந்திரன் யமனை முறைச்சான், நான் பாட்டுக்கு ஒழுங்கா இருந்தேன், ஊர்வசி டான்ஸை பார்த்துட்டு, அதையும் கெடுத்து விட்டு இவனை வேற கூட்டு வந்து இப்ப என் வாகனமும் போச்சு. இந்திரன் யமன் சொன்னான், சும்மா இரு போலாம், இப்போதைக்கு பரவாயில்ல கொஞ்ச நேரம் தானே அப்படின்னா. நேர பிரம்மலோகம் போனார்கள். பிரம்மதேவன் பார்த்தார், இவர் யார், இந்திரன் வித்தியாசமா இருக்காரு, எல்லாம் விசாரிச்சு எல்லாம் சொன்ன பிரம்மதேவர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான மந்திரம் ராமநாமம், அற்புதமான மந்திரம் ராமநாமம், அவ்வளவு விசேஷமான, இப்படி கை காட்டினான். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காரு, என்ன கிடைக்கும் அதை சொல்லு, நாலு தலை வச்சிருந்துக்கோ எதாவது உருப்படியா சொன்னார். எனக்கும் கரெக்டா சொல்ல தெரியாது, இது எப்பயும் ஜெபிக்கிற ஒருத்தர் கிட்ட போகலாம், எங்க நேர சிவபெருமானத்துல போகலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு வந்தா பார்த்தா பிரம்மதேவர் ஜம்மன் அம்ச வாகனத்துல உட்கார்ந்தார். இவன் பார்த்தான் இதெல்லாம் நடக்கிறது, அம்ச வாகனம் இன்னும் நல்லா இருக்கு, நான் அதுல உட்காரு. அவர் கேட்டார், நானும் நீ யமனுடைய வாகனத்தை உட்காந்துக்கோ, இல்லாட்டி அழகா அந்த ஐராவத்தை உட்காந்துக்கோ, நான் தான் இதுல உட்காரு. அவருடைய வாகனமும் போச்சு. எல்லாரும் கைலாயம் சிவபெருமானுடைய லோகத்துக்கு வந்தார்கள். சிவபெருமான் பார்த்தா அதிசயிச்சு போனார், பிரமிச்சு போனார். அழகா ஆச்சரியமா அவர்கிட்ட கேட்டார்கள். அவர் சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்ரீராம ராம ராமேதி, இதே சொல்லிட்டு இருக்கார். அப்படி பார்த்தான், உங்களுடைய நாமத்தினுடைய மகிமையை கேட்டான். அதையும் அவங்கள சொல்ல சொன்னேன், எனக்கு சொல்லதான்பா தெரியும், அதனுடைய மகிமையை சொல்ல என்னால முடியாது. அப்ப யாருக்குதான் தெரியும், இந்த ராமநாமத்துக்கு சொந்தமான நாராயணன்கிட்டயே கேட்போம்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறான். அழகா சிவபெருமான் எல்லாரும் கிளம்பரா. இவன் சொன்னா அதெல்லாம் சரிபட்டு வராது, ஆளாளுக்கு என்ன ஏமாத்துரு, இதெல்லாம் நீங்க பாட்டு ஆளால் ஓடி போயிட்டு என்ன பண்றதுன்னு. கடைசியில ஒரு பல்லக்க வச்சு சிவபெருமான் பிரம்மதேவர் முன்பக்கம் தூக்க, இந்திரனும் யம தர்மராசனும் பல்லக்க பின்பக்கம் தூக்க, பல்லக்கல உட்காந்துன்னு இவன் வந்துட்டான். இவன் யாருமே யாருக்குமே பல்லக்கு தூக்கினதுல இவன் ஒருத்தனுக்கு பல்லக்க தூக்கின நேரம் மோட்சத்துக்கு வரா, வைகுந்தத்துக்கு. ஜெய விஜயர்கள் பார்த்தா உடனே அழகா கதவை திறந்தா கிடுகிடு உள்ள ஓடினார்கள். பிரபு அதிசயம் நடக்கிறது, பிரம்மதேவ சிவபெருமான் யாரையோ பல்லக்கில் தூக்கிட்டு வரா, அந்த பல்லக்க தாங்கிண்டு யமனும் இந்திரனும் வரா, யாரோ ஒரு பெரிய உத்தமமான மகாத்மா வரா, வைகுண்டத்துக்கு பரமபாகியம் சொல்ல நாராயணன் விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, விஸ்வக்சேன, குருடாழ்வார், ஆதிசேஷன் எல்லாரையும் கொண்டு வாங்க வாங்க, ரொம்ப பெரிய ஒருத்தர் வரா, இதுவரைக்கும் வைகுண்டத்துக்கு யாருமே இப்படி வந்தது கிடையாது, இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி ஓடி வந்து அப்படி நிக்கிறார். உடனே எப்படி எட்டி பாக்குறா, நாராயண கையை கூப்பிட்டு வாங்குவாங்க, சுவாகத்தம் சுஸ்வாகத்தம், எப்படி பாக்குற யார் இருந்தாள் அப்படின்ட்டான். அப்ப இவரு தான்ப்பா நாராயணன். நாராயணன்னா இந்த ராமநாமத்துக்கு சொந்தக்காரன், இந்த ஆள் தான் பேர் அவரு. உடனே அவர் என்ன ஆச்சரியம் அப்படி கேட்டா, யார் இந்த பெரியவர், நீங்க நாலு பேரும் தூக்கிட்டு வரலாம், அதை ஏன் கேட்கல சுவாமின்னு. யமன் புலம்ப, இந்திரன் புலம்ப, பிரம்மதேவர் புலம்ப, சிவன் புலம்ப, அப்புறம் அவெல்லாம் கேட்ட, தயவு செஞ்சு முதல்ல ராமநாம மகிமை அவனுக்கு சொல்லி விட்டுருங்கோ, அப்பா நாங்க பட்ட பாடு போதும் அப்படின்ட்டான். பகவான் கண்கள் ஆனந்த பாஷம் வெளியே சொன்னார், இதுதான் ராமநாமத்தினுடைய பலம். எது அப்படின்னா, அப்ப அவர் சொன்னார், இந்திரன், யமன், பிரம்மதேவர், சிவபெருமான், நீங்க நாலு பேர் யாரையாவது பல்லக்கில் தூக்கி இருப்பீளா, அவன் நரகலோகத்துக்கு தான் வந்தானா, ஒரே ஒரு தடவை ராமநாமம் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு நரகலோகத்திலேருந்து சொர்க்கலோகம் போயிட்டான், நரகலோகத்துடைய ஒரு கஷ்டம் அனுபவிக்கல, சொர்க்கலோகத்திலேருந்து பிரம்மலோகம் வந்துட்டான், பிரம்மலோகத்திலேருந்து கைலாயம் வந்துட்டான், நீங்க நாலு பேரை தூக்கிட்டு வைகுண்டத்துக்கு அவனை அழிச்சுட்டு வந்துவிட்டு, அத்தனை வசத்தி, இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்னா. உடனே அந்த லாயர் கையை கூப்பிட்டான், நாராயணன் காலில் விழுந்தான், சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கே ராமநாமத்துக்கு இத்தனை மகிமையோ அப்படின்னான். பகவான் அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டான். அப்ப எப்படி சொன்னாலும் இதுக்கு நன்மை உண்டு, எந்த விதத்துல சொன்னா. நீங்க கோபத்துல போடாம ஏசி சுடாது, சில்லுன்னு தான் காத்து வரும், நீங்க போய் அழுதுண்டே சாண போட்டாலும் அது அழப்போடும், அது பாட்டு காத்து, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது போலே பகவன் நாம ஜபம் நல்லது ஒண்ணுதான் பண்ணும். அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான், நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நம்ம பாட்டுக்கு வாயினால பகவன் நாமத்தை பாடி பகவான் நினைச்சிட்டு இருந்தா போதும், நினைக்க வரலாம் கூட தானா அந்த நினைவு வரும். அப்ப பல கோடி ஜென்மாவுடைய பாவங்கள் மாறிப்படும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால குருவும் நாம ஜபமும் நமக்கு வழிகாட்டார்கள். இப்ப அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு போகிறது எவ்வளவு சுகமோ ஆனந்தமோ, அந்த மாதிரி குருவும் நாம ஜபமும் அழகா நம்மளை கொண்டு போய் நேர பகவானிடத்துல ஒப்படைச்சிடும். இன்னைக்கு நிறைய குருமார்கள் நிறைய நாமஜப விஷயம் எல்லாம் சொன்னேன், எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமத்தை விடாம சொல்லுங்க, சத்குருவை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, யாருமே சத்குரு இல்லையா, ராமானுஜர் குருவா எடுத்துக்கோங்க, சங்கரர் குருவா எடுத்துக்கோங்க, மத்வாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, மகா பெரியவர், இத்தனை பேர் இருக்கா. இவாளை நீங்க மானசீகமா குருவா எழுத்தண்டு அழகா நாமஜம் பண்ணிண்டே வாங்கோ, தானாகவே வித்தியாசம் நன்னா தெரியும். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. நன்றி நான் கோவிந்தா. எட்டாய் கமழ விரவிக்கும் அந்தனோடு குற்றோமையை ஆவோம் உமக்கே நாம் ஆச்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோரம்பாவாய் இஷ்டம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து குற்றாமரையடியே போற்றம் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவர் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறகொள்வான் நன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவை கொண்டோடு குற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்னிறஞ்சு அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபடிமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பருவரம்பாவாய் எங்கள் திருமுகத்து சேகரையாது நிறைஞ்சு பறகொண்ட ஆற்றை அணிவிடுவை ஐங்கமல தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன தங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசரிப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம்பாவாய் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் தெரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியம் பல்லாண்டு படைபோர் பொக்கமொழி அங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. ஜெய் போலோ சத்குருநாத் மகாராஜ் சமஸ்த பாகவதலுக்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
கோவிந்தா கோவிந்தா.
ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ ஹிந்து மாதா கி ஜெய். ஜெய் போலோ சமஸ்த சத்குரு மண்டலீ கி ஜெய். எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமரு. ராதே கிருஷ்ணா.